This sermon, Hebrews chapter 3, was delivered on Sunday morning, September 1st, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் செப்டம்பர் மாதம் 1st ஞாயிறு காலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் ஹீப்ரூஸ் சாப்டர் 3 எபிரேயர் 3 என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள்.
Good morning, friends. It's a privilege to be here this morning in the service of the Lord, and we're hoping and trusting for a great time.
காலை வணக்கம் நண்பர்களே. இந்த காலை கர்த்தருடைய ஆராதனையில் இங்கே இருப்பது ஒரு சிலாக்கியமாய் உள்ளது. நாம் ஒரு மகத்தான நேரத்திற்காக நம்பிக்கையோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
I was just back in the what we used to call the deacon's office where the recorders are now, and we're just talking with a young lady and her mother back there from up at Joliet, Illinois, and I was just thinking of what a product of God's grace that girl is.
நாம் வழக்கமாக கண்காணிகளுடைய அலுவலகம் என்று அழைக்கிற அந்த இடத்தில் நான் அங்கே பின்னால் இருந்தேன். அங்கே இப்பொழுது ஒலிப்பதிவு கருவிகள் இருக்கின்றன. நான் அங்கே பின்னால் இல்லினாய்சிலுள்ள ஜாலியட் என்ற இடத்திலிருந்து வந்திருந்த ஒரு வாலிப பெண்மணியோடும் அவளுடைய தாயாரோடும் சற்று முன்னர் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த பெண் என்ன ஒரு தேவனுடைய கிருபையின் விளைபயன் என்பதை குறித்து நான் சற்று முன்னர் எண்ணி பார்த்துக் கொண்டிருந்தேன்.
Most of us around here know her. She is an alcoholic, one of the worst times. And I never had the story clear to me until this morning how that when she went off the platform, the Lord had revealed to her all that was wrong and what was going to take place.
பெரும்பாலும் இங்கே சுற்றிலும் உள்ள நம் எல்லோருக்கும் அவளை தெரியும். அவள் மிதமஞ்சிய குடிப்பழக்கமுடையவள். ஒரு விதமாக மிக மோசமான நிலையில் இருந்த ஒருவள். அவள் மேடையை விட்டு சென்றதிலிருந்து இன்று காலை வரையில் இதற்கு முன்பு அவளுடைய கதையை நான் ஒருபோதும் தெளிவாக கேட்டதே இல்லை. கர்த்தர் அவளுடைய தவறு எல்லாவற்றையும் என்ன சம்பவிக்கப் போவதாக இருந்தது என்பதையும் வெளிப்படுத்தியிருந்தார்.
And she went off the platform weeping and rejoicing because God had saved her from a drunkard's grave.
தேவன் அவளை ஒரு குடிகார கல்லறையிலிருந்து ரட்சித்திருந்த காரணத்தால் அவள் மேடையை விட்டு சென்று அழுது களி கூர்ந்தாள்.
And she, a lady walked up to her and began weeping that her daughter, I believe it was a dope addict. And you know, by the grace of God, that girl was called, I believe it was the next night, Rosella was called, and the girl from dope was healed, and she and her husband is preaching the gospel.
ஒரு பெண்மணி ரோசல்லாவின் இடத்துக்கு நடந்து சென்று தன்னுடைய மகளை குறித்து கூறி அழத் துவங்கினாள். அவள் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தாள் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், தேவனுடைய கிருபையினால் அதற்கு அடுத்த இரவு அவள் அழைக்கப்பட்டாள் என்று நான் நம்புகின்றேன். ரோசல்லா அப்படித்தானே? போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்த அந்த பெண் அழைக்கப்பட்டு சுகமாக்கப்பட்டாள். அவளும் அவளுடைய கணவனும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக்
கொண்டிருக்கிறார்கள். She very respectable. She's got a feels a call in her heart, but knowing the Bible about women preachers thing, she knows it's something else, and God's leading her into jails and things to give testimony.
அந்த அழகான பெண்மணி ரோசல்லாவோ தேவனை குறித்து அனுபவம் வாய்ந்தவளாய் இருக்கிறாள். இப்பொழுது அவள் மிகவும் மரியாதைக்குரியவளாய் இருக்கிறாள். அவள் தன்னுடைய இருதயத்தில் இருந்த ஒரு அழைப்பினை உணர்ந்திருக்கிறாள். ஆனால் பெண் பிரசங்கிமார்களை குறித்து வேதத்தில் அறிவோம். பாருங்கள், அதில் ஏதோ ஒரு காரியம் உள்ளதை அவள் அறிந்திருக்கிறாள். தேவன் அவளை சாட்சி கொடுக்க சிறைச்சாலைகளுக்குள்ளும் மற்ற இடங்களுக்கும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்.
It's just wonderful to know, to seek after the will of God. Sometimes we have a feeling, but we want to carry that feeling into place. If you don't watch, the devil will take that feeling and pervert it into something. But as long as we stay in the Bible, then we're right. You see, we're moving right with the will of the Lord.
தேவனுடைய சித்தப்படி தேடி அறிந்து கொள்வது அப்படியே அற்புதமானதாய் உள்ளது. சில நேரத்தில் நாம் ஒரு உணர்வினை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் அந்த உணர்வினை சில இடங்களுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம். நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் பிசாசு அந்த உணர்வினை தாறுமாறாக்கி ஏதோ ஒன்றுக்குள்ளாக கொண்டு செல்வான். ஆனால் நாம் வேதாகமத்தில் தரித்திருக்கும் வரையில் நாம் அப்பொழுது சரியாயிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், நாம் கர்த்தருடைய சித்தத்தோடு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்.
And so I believe that at Rosella will finally turn into the mission fields somewhere because America doesn't want the gospel, you know that. We just might as well admit that, that this Anglo-Saxon people is finished, that's all.
ஆகையால் அந்த ரோசல்லா முடிவாக எங்காவது ஊழிய களங்களுக்குள் திரும்புவாள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அமெரிக்கா சுவிசேஷத்தை விரும்புகிறதில்லை. நீங்கள் அதை அறிவீர்கள். நாம் அதை அப்படியே அங்கு ஒப்புக்கொள்ளலாம். அதாவது இந்த ஆங்கிலேய இன மரபின மக்களும் முடிவுற்று விட்டனர், அவ்வளவுதான்.
There's no more gospel that America will receive. Oh, you get a few stragglings now and then, but just as the gospel is over. And you can't even preach to them, can't talk to them. They won't believe nothing. See, they've got their own hard-headed ideas and they're set.
அமெரிக்காயை ஒருபோதும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஓ, நீங்கள் இடையிடையே ஒரு சிலவற்றை பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் சுவிசேஷத்தை பொறுத்த மட்டில் அது முற்று பெற்றுவிட்டது. உங்களால் அவர்களுக்கு பிரசங்கிக்க முடியாது, அவர்களிடத்தில் பேசவும் கூட முடியாது. அவர்கள் எதையுமே விசுவாசிக்க மாட்டார்கள். புரிகிறதா? அவர்கள் தங்களுடைய சொந்த தலைகணம் பிடித்த கருத்துக்களை வைத்துக் கொண்டு அவைகளையே
நிலைநாட்டியுள்ளனர். It may be through depression, it may be through an atomic bomb, it may be through a great plague of disease or something, but she's ready. It's a coming. Thousands times thousands will fall.
இந்த தேசத்திற்கான நியாயத்தீர்ப்பே அடுத்த காரியங்களாகும். அவள் அதையும் கூட பெற்றுக்கொள்ளப் போகிறாள். அது ஒரு கால் கிளர்ச்சியின்மையினுடாக இருக்கலாம், அது அணுகுண்டினுடாக இருக்கலாம், அது ஒரு பெரிய வாதையினுடாக, ஒரு வியாதியினுடாக, அல்லது வேறேதோ ஒரு காரியத்தினுடாக இருக்கலாம். ஆனால் அவள் நியாயத்திற்புக்கு ஆயத்தமாயிருக்கிறாள். அதுவோ வந்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கானோர் மடிந்து போவார்கள்.
We passed by yesterday Brother Zabunai to Brother Woods coming in from down in Kentucky where we've been for 3 days and passed by a housing project. Brother Zabel said, there's not, I forget, not hardly any of those people in that project. It even goes to any church.
நேற்றைய தினம் நாங்கள் ஒரு இடத்தை கடந்து வந்தோம். அதாவது சகோதரன் சேபல் அவர்களும் நானும் சகோதரன் உற்சவர்களும் கெண்டக்கியில் இருந்து வந்து கொண்டிருந்தோம். நாங்கள் அங்கே 3 நாட்களாக இருந்தபோது ஒரு வீடமைப்பு திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்தை கடந்து செல்ல நேரிட்டது. அப்பொழுது சகோதரன் சேபல் அவர்கள், இல்லை நான் மறந்துவிட்டேன், அவர் அந்த திட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஜனங்களில் பெரும்பாலானோர் எந்த சபைக்குமே செல்லுகிறதில்லை என்று கூறினார்.
You asked him about it. Well, we got our television. That's how we find comfort. See, that's the American attitude.
நீங்கள் அவர்களிடத்தில் அதை குறித்து கேட்டு பாருங்கள். நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியை வைத்துள்ளோம், அந்த விதமாகவே நாங்கள் ஆறுதலை கண்டடைகிறோம் என்பார்கள். பார்த்தீர்களா? அதுதான் அமெரிக்க மனப்பான்மையாய் உள்ளது. புரிகிறதா?
We got television, we got plenty of money, we got fine cars, we got nice homes. What do we need with the Lord? We don't need that. That's the attitude.
நாங்கள் தொலைக்காட்சியை வைத்துள்ளோம், நாங்கள் ஏராளமான பணத்தை வைத்துள்ளோம், நாங்கள் அருமையான கார்களை வைத்துள்ளோம், நல்ல வீடுகளை வைத்துள்ளோம், எங்களுக்கு ஆண்டவரிடத்தில் என்ன தேவை உள்ளது? எங்களுக்கு அது தேவையில்லை என்கிறார்கள். அதுதான் அவர்கள் மனப்பான்மையே.
But the only religion and salvation we have in love is amongst the real godly people. You know the Bible said that would happen?
Amen.
You know Bible readers, I heard you holler amen at a preacher back there. That's right.
நாம் பெற்றுள்ள மார்க்கம் மற்றும் இரட்சிப்பை குறித்த காரியத்தில் அன்பு மாத்திரமே உண்மையான தேவபக்தியுள்ள ஜனங்களுக்கு மத்தியில் உள்ளது. அது சம்பவிக்கும் என்று வேதம் கூறியுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். வேதத்தை வாசிப்பவர்களாகி நீங்கள் ஆமேன் என்று நீங்கள் சத்தமிட்டு கூறுவதை நான் கேட்கிறேன். அங்கே பின்னால் உள்ள பிரசங்கிமார்களே, உங்களைத்தான் கூறுகிறேன், அது உண்மை.
The love would be so far away in the last days, the only love there would be left would be between the elect of God's people.
கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களிடையே மாத்திரம்தான் அன்பு விடப்பட்டிருக்கும்.
The father would be against mother and mother against father and children against parents and different ones against each other and the only love would be left would just be that elect, just the elected. The word elect there comes from the word elected. God's elected people.
தகப்பன் தாய்க்கு விரோதமாகவும் தாய் தகப்பனுக்கு விரோதமாகவும் பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாகவும் இன்னும் பல்வேறுபட்டவர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் இருப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் மட்டுமே அன்பு விடப்பட்டிருக்கும். தெரிந்து கொள்ளுதல் என்னும் வார்த்தை தெரிந்து கொள்ளப்பட்ட என்ற வார்த்தையிலிருந்தே வருகிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள்.
And when Rosella was quoting the story to me in the room a while ago, I was just thinking, that on that night she said something happened.
சற்றுமுன் அந்த அறையிலே என்னிடத்தில் ரோசல்லா குறிப்பிட்டு கூறிக்கொண்டிருந்த அந்த சம்பவத்தில் அந்த இரவு ஏதோ காரியம் சம்பவித்தது என்று அவள் கூறினதை குறித்து நான் சற்று முன் சிந்தித்துக்
கொண்டிருந்தேன். Couldn't no alcohol synonymous, four doctors give her up, nothing could be done. And how from that very moment something taken place.
அவள் மிதமிஞ்சிய மதுபான அடிமையாய் போதை கொண்ட கண்களோடு இருந்தபோது எப்படியாய் அவளுடைய ஜீவியத்தை குறித்து யாவும் கூறப்பட்டது? போதைப் பொருள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நல்வாழ்வு அளிக்கும் எந்த சங்கங்களுமே ஒன்றுமே செய்ய முடியாமற் போயிற்று. நான்கு மருத்துவர்கள் அவளை கைவிட்டிருந்தனர், ஒன்றுமே செய்ய முடியாமற் போயிற்று. எப்படியாய் அவள் இங்கு வந்த அந்த நொடிப்போடிலிருந்து ஏதோ காரியம் சம்பவித்திருந்தது?
She's not that batty-eyed. She's a lovely, beautiful young woman of 33 years old and a pastor about 22. Just how that God did for her, what he did, and how she looks different.
இப்பொழுது அவள் அந்த போதை கொண்ட கண்களோடு இல்லை. அவள் 33 வயதுடைய ஒரு அருமையான அழகான வாலிப பெண்மணியாயிருக்கிறாள். ஆனால் காண்பதற்கோ அவள் கிட்டத்தட்ட 22 வயதினைப் போன்றே உள்ளாள். தேவன் அவளுக்காக என்ன செய்தார், எப்படி செய்தார் என்றும் அவள் எப்படி வித்தியாசமாக காணப்படுகிறாள் என்றும் பாருங்கள்.
But I said, Rosella, before the foundation of the world, God ordained that moment. Right?
ஆனால் நானோ, ரோசல்லா, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் அந்த நொடிப்பொழுதை நியமித்திருந்தார் என்றேன். ஆமையா, புரிகிறதா? சரி.
And when little old Billy Paul back there, where is that, was pushing out prayer cards to people that night, how little did he know who he's giving a prayer card to? Isn't it wonderful, Rosella?
அந்த சிறுவன் பில்லி பால் அங்கே பின்னால் இருந்தபோது அங்கே அந்த நெருக்கத்தில் இருந்து கொண்டு ஜனங்களுக்கு அந்த இரவு ஜபாட்டைகளை கொடுத்துக் கொண்டிருந்தான். அவன் யாருக்கு ஜபாட்டையை கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை சற்றேனும் எப்படியும் அறிந்திருக்கவில்லை. ரோசல்லா, அது அற்புதமாயிருக்கிறது அல்லவா?
Amen. The Lord bless you, Rosella. I'm sure we will do that. She wants the church to pray that God will guide her. That's to follow His unchanging hand.
Amen.
Oh, that's so good.
Amen. Rosella, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் அதற்காக ஜெபிப்போம் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். தேவன் அவளை வழிநடத்தும்படிக்கு சபையானது ஜெபிக்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். அதுவே அவருடைய மாறாத கரத்தை பின்பற்றுவதாகும். ஓ, அது மிகவும் நல்லதாகவே உள்ளது.
And an awful proposition put before me this morning by some malted millionaire that wants to produce here at Louisville, Kentucky and build me a $5 million tabernacle. But something down in my heart said, hold on, you're not a pastor.
இந்த காலையில் குறிப்பிடத்தக்க ஒரு புது செயல்முறை திட்டம் என் முன்னே வைக்கப்பட்டது. அது இங்கே ஏதோ ஒரு பன்மடங்கு செல்வப்பெருக்கு கொண்ட கோடீஸ்வரர் கெண்டக்கில் உள்ள லூயிவில்லில் எனக்கு 50 லட்சம் டாலர்கள் மதிப்பில் ஒரு கூடாரத்தை கட்டித்தருவதை குறித்ததாகும். ஆனால் என் இருதயத்தில் உள்ள ஏதோ ஒன்று நிறுத்து, நீ ஒரு மெய்ப்பன் அல்ல என்றது. புரிகிறதா?
So then, $5 million of money that would be appropriated, and to have to go to the government to pay for whiskey and stuff like that, but wants to put it on a tabernacle for the Lord.
ஆகையால் 50 லட்சம் டாலர்கள் பணம் குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒதுக்கப்படும். மதுபானம் மற்றும் அதுபோன்ற காரியத்திற்காக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் அவரோ கர்த்தருக்காக ஒரு கூடாரத்தை கட்டும்படி செலவிடவே விரும்புகிறார்.
But I hope that it goes to some servant of God that'll and some service of God, but that's $5 million appropriated now. Thank you. What a tabernacle that would make.
ஆனால் அதுவோ தேவனுக்கு ஊழியம் செய்கிற, அதாவது ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு செல்லுகிறது என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதற்கு 50 லட்சம் டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது என்ன ஒரு கூடாரமாய் உருவாகும் என்பதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள்.
See how flowery that looks, Rosella? But there's something down here says different. See? Something down here.
Rosella, அது எப்படி பிரம்மாண்டமாய் காணப்படும் என்பது புரிகிறதா? ஆனால் அதை வித்தியாசமாக கூறுகிற ஏதோ ஒன்று இங்கே உண்டு. புரிகிறதா? பார்த்தீர்களா? இங்கே ஏதோ ஒன்று உண்டு.
We come into this little old tabernacle, you strangers. Well, this could be a glamorous place here on the corner. You don't realize that people has wanted to build this place and make it, but this is the way we like it.
Amen.
See, this is the way we like it.
நாம் இந்த சிறிய பழைய கூடாரத்துக்கு வருகிறோம். நீங்களோ அந்நியராயிருக்கிறீர்கள். இது இங்கே மூலையில் உள்ள ஒரு கவர்ச்சி வாய்ந்த ஸ்தலமாக இருக்கக்கூடும். நீங்கள் அதை தெளிவாக உணர்கிறதில்லை. அந்த ஜனங்களோ இந்த இடத்திலே அதை கட்டி உருவாக்க விரும்பியுள்ளனர். ஆனால் இதுவோ நாம் இதை விரும்புகிற விதத்திலேயே உள்ளது. பாருங்கள், நாம் இதை விரும்புகிற விதத்திலேயே இது உள்ளது.
All seats we were sitting on there was all the old original seats out of the tabernacle here. Went through the flood and floated up.
நாம் அங்கே இருந்த அந்த பழைய இருக்கைகளில் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அதுவே இங்கே இந்த கூடாரத்தில் இருந்த பழைய அசலான இருக்கைகளாயிருந்தன. அவை வெள்ளத்தின் போதோ மிதந்து மேலே சென்று விட்டிருந்தன.
My Bible laying open like that on the pulpit is stuck against the ceiling and come back down with a word on it. I, the Lord, have planted it. I'll water it day and night. Lest some shall pluck it from my hand.
என்னுடைய வேதாகமம் பிரசங்கப்பீடத்தின் மேல் இந்த விதமாக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அதுவோ மேலே மிதந்து சென்று மேற்கூரையின் மேல் ஒட்டி கொண்டிருந்து பின்னர் கர்த்தராகிய நான் அதை நட்டிருக்கிறேன், என் கரத்திலிருந்து அதை எவரும் பிடுங்கிக் கொள்ளாதபடிக்கு நான் அதற்கு இரவும் பகலும் நீர்ப்பாய்ச்சுவேன் என்று திறக்கப்பட்டிருந்த வார்த்தையோடு மேலே சென்று மீண்டும் திரும்பி வந்தது.
Here, and she come right back down the seats, moving right back to their place. All I had to do is scrub it out and go on, see? Yeah. So this is just the way we like it. Where it's a common people, common place, and a wonderful Lord. Amen.
நாம் எப்படி இங்கே ஒரு சிறு படகின் மூலம் துடிப்பினை பயன்படுத்தி பார்வையிட்டோம்? ஆயினும் வெள்ளத்திற்கு பிறகு அந்த பிரசங்க பீடம் திரும்பி கீழே இறங்கி வந்தது. இருக்கைகளும் திரும்பி அவைகளிருந்து இடத்திற்கே திரும்பி வந்தன. அவைகள் எல்லாவற்றையும் துடைத்து தேய்த்து கழுவ வேண்டியதா இருந்தது. புரிகிறதா? பார்த்தீர்களா? ஆகையால் நாம் இதை விரும்புகிற விதமாகவே இது அமைந்துள்ளது. இது ஒரு சாதாரண ஜனங்களுக்கான, அற்புதமான ஆண்டவருக்கான ஒரு சாதாரண இடமாய் உள்ளது. ஆமேன்.
Now today we got some, we're just beginning to get over into the cream, you know, after the milk's all taken out, this is the cream. And remember, it takes the milk to produce the cream, you know. The cream is the contents of the milk.
இப்பொழுது இன்றைக்கு நாம் சிலவற்றை பார்க்க போகிறோம். நாம் மிகச்சிறந்த பாலேட்டை பெற்றுக்கொள்ள துவங்கிக் கொண்டிருக்கிறோம். பாலேடு பாலிலிருந்து எடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நினைவிருக்கட்டும், பாலேட்டை உண்டு பண்ண பால் தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாலேடு என்பது பாலில் உள்ளடங்கியுள்ளது.
So we've been in the first, second, and we're ending up in the third and beginning in the fourth chapter of the glorious book of Hebrews.
ஆகையால் நாம் முதலாவது இரண்டாவது அதிகாரங்களை பார்த்து முடித்து விட்டபடியால் நாம் மூன்றாம் அதிகாரத்தையும் பார்த்து முடித்துவிட்டு மகிமையான எபிரேய புத்தகத்தின் நான்காம் அதிகாரத்தை துவங்க இருக்கிறோம்.
And all the teachings of this book, we could stay with it for on one verse for 3 months. And just show that the entire Bible ties into every verse in the Bible.
Oh, இந்த புத்தகத்தின் போதனைகள் நம்மால் ஒரே ஒரு வசனத்தின் பேரில் 3 மாதங்கள் தரித்திருந்து வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தில் முழு வேதமும் இணைகிறதை காண்பிக்க முடியும்.
Did you ever think of that? There's not one verse that you can put your finger on, but what with the grace and the help of the Holy Spirit that we can tie Genesis or Revelation right into it.
அதை குறித்து நீங்கள் எப்போதாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களால் ஒரு வசனத்தை கூட தவறு என்று சுட்டிக்காட்ட முடியாது. ஏனென்றால் நம்மால் கிருபையினாலும் பரிசுத்தாவியின் உதவியினாலும் அதனை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை இணைத்து காட்ட முடியும்.
There's not another piece of literature written anywhere that can do that. And mathematically and geographically in every way there's not a book in the Bible wrote like the Bible. There's not a book in the world, I mean, wrote like the Bible. There's nothing.
வேதாகமத்தை போன்று வேற எந்த இலக்கிய புத்தகமும் இவ்வாறு இணைத்து காட்டக்கூடியதாய் எங்குமே எழுதப்பட்டிருக்கவில்லை. வேதாகமத்தை போன்று கணித ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் ஒவ்வொரு வழியிலும் சரியாக காணப்படுகிற விதமாய் வேற எந்த புத்தகமும் எழுதப்பட்டிருக்கவில்லை. வேதாகமத்தை போன்று உலகில் வேற எந்த புத்தகமும் அவ்வாறு எழுதப்படவே இல்லை என்றே நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். அவ்விதமான ஒன்று கிடையவே கிடையாது.
The pneumatics of the Bible is perfectly in harmony. Just even chapters and punctuations and everything is perfect. Not another book you could read a chapter out of without crossing itself back. But there's not one cross up in the entire Bible.
வேதாகமத்தின் எண்ணியல் பரிபூர்ணமான பொருத்தத்தில் உள்ளது. அதன் அதிகாரங்களும் நிறுத்தற்குறிகளும் மற்றும் உள்ள ஒவ்வொரு காரியமும் கூட பரிபூர்ணமாயிருக்கின்றன. வேறெந்த புத்தகமும் இவ்வாறு கிடையாது. மற்ற புத்தகங்களில் முரண்பாடு இல்லாமல் எந்த அதிகாரத்தையும் உங்களால் வாசிக்க முடியாது. ஆனால் முழு வேதாகமத்திலும் முரண்பாடு என்ற ஒன்று கிடையவே கிடையாது.
Many, many people and hundreds and hundreds and hundreds of years apart, not knowing one piece, one wrote it here and one wrote it here and one wrote it over here. When it's all formed together, it made God's Bible.
இது அநேக அநேக மனிதர்களால் எழுதப்பட்டது. நூற்றுக்கணக்கான வருடங்களாக தனித்தனியே எழுதப்பட்டது. ஒருவர் எழுதினதை மற்றொருவர் அறிந்திருக்கவில்லை. ஒருவர் இங்கே அந்த ஒன்றை எழுதினார், ஒருவர் மற்றொன்றை அங்கே எழுதினார், மற்றொன்றையோ வேறொருவர் இங்கே எழுதினார். அவை யாவும் ஒன்று சேர்க்கப்பட்ட போது அது தேவனுடைய வேதாகமானது.
Not one contradicts the other, and no, not mathematics, geographics, anything else of the Bible, everything, pneumatics, everything runs perfectly together.
ஒன்றுக்கொன்று கணித ரீதியாகவோ புவியியல் ரீதியாகவோ முரண்பாடாய் இருக்கவில்லை. வேதாகமத்தை குறித்த எந்த காரியமும், ஒவ்வொரு காரியமும், எண்ணியல் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ண இசைவாய் காணப்படுகிறது.
That is inspired, I don't know. What would you call inspiration? I'm so glad for the blessed old Bible.
எனவே அது ஆவியினால் ஏவப்பட்டதல்லவென்றால் பின்னர் நீங்கள் எதை ஆவியின் ஏவுதல் என்று அழைப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டைய வேதத்திற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
Some of them said, are you a Catholic, Protestant? I said, neither one. I believe the Bible. I believe the Bible. And I'm glad that we still have the freedom to preach it in this nation.
அவர்களில் சிலர், நீர் ஒரு கத்தோலிக்கரா, நீர் ஒரு புராட்டஸ்டண்டா என்று கேட்டனர். அதற்கு நான், அவை இரண்டுமே அல்ல, நான் வேதாகமத்தை விசுவாசிக்கிறேன் என்று கூறினேன். அது உண்மை, நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன். இந்த தேசத்தில் பிரசங்கிக்க நமக்கு இன்னும் சுதந்திரம் உண்டு என்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, அது அற்புதமானது.
Now we're going to study from it. And now we'll turn over in the book of the Hebrews and begin with the third chapter, and we left off at the 15th verse.
இப்பொழுது அதிலிருந்து நாம் ஐந்து படிக்க போகிறோம். நாம் எபிரேயர் புத்தகத்திற்கு திருப்பி மூன்றாம் அதிகாரத்தில் துவங்குவோம். நாம் 15th வசனத்தில் விட்டிருந்தோம்.
And now, y'all, I seen somebody notice while I'm going to pick up my reading glasses. It's not that my eyes are bad. But I'm past 40 years old. I can read it right here, just ordinarily. But I can read it better with the glasses.
இப்பொழுது நீங்கள் எல்லோருமே, நான் சற்று முன்னர் வாசிப்பதற்கான என்னுடைய மூக்கு கண்ணாடி எடுத்தபோது சிலர் கவனித்து பார்க்கிறதை நான் கண்டேன். என்னுடைய கண்கள் மோசமான நிலையில் இல்லை. ஆனால் நான் 40 வயதை கடந்துவிட்டேன். சாதாரணமாகவே என்னால் இதை எங்கே வாசிக்க முடியும்? ஆனால் மூக்கு கண்ணாடியை கொண்டு இன்னும் சற்று நன்றாக இதை வாசிக்க முடியும்.
And they made me a pair of reading glasses that I want to use because I can read it better and faster, and that's what I got them for.
அவர்கள் ஒரு ஜோடி கண்ணாடிகளை வாசிப்பதற்காக எனக்கு தயாரித்து கொடுத்துள்ளனர். ஏனென்றால் என்னால் அதன் மூலமாக நன்றாகவும் மேலாகவும் வாசிக்க முடியும். அதற்காகத்தான் நான் அவர்களை பெற்றுள்ளேன்.
Now in the first we want a little background. Because there may be some strangers among us that has not picked up the first part of the book of Hebrews.
முதலில் நாம் ஒரு சிறு பின்னணியை பற்றி பேச விரும்புகிறோம். ஏனென்றால் எபிரேய புத்தகத்தின் முதல் பாகத்தை சரிவர கேட்டு அறிந்திராத சில அந்நியர்கள் ஒரு கால் நமக்கு மத்தியில் இருக்கலாம்.
Are you Miss Cox sitting right here on the end? Well, I am sure glad to see her. Just before I start, as a testimony to the grace of God, here was a woman with cancer eating her face off. That's Sister Woods' mother.
இங்கே மூலையில் அமர்ந்திருப்பது திருமதி காக்ஸ் நீங்கள்தானே? தேவனுடைய கிருபைக்கென ஒரு சாட்சியை நான் கூற துவங்கும் முன்னர் நான் அவர்களை காண்பதற்காக நிச்சயமாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். தன்னுடைய முகத்தை புற்றுநோய் அரித்து போட்ட ஒரு ஸ்திரீ இங்கே இருந்தாள். அவள்தான் சகோதரி வுட், அவர்களுடைய தாயார்.
And I was in Michigan with Gene Leo and I'm taking the recordings. And on the road home, wife called me, or I called her, and she said, go to prayer immediately for Miss Cox, Miss Woods' mother, for her cancer is eating her face off.
ஒலிப்பதிவு செய்கின்ற ஜீன் மற்றும் லியோவோடு நான் மெக்சிகனில் இருந்தேன். அப்பொழுது நான் வீடு திரும்பும் அடியில் என் மனைவி என்னை தொலைபேசியில் கூப்பிட்டாள். இல்லை, நான் அவளை தொலைபேசியில் கூப்பிட்டேன். அப்பொழுது அவளோ நீங்கள் உடனடியாக திருமதி காக்ஸ் அவர்களுக்கு, திருமதி உட் அவர்களுடைய தாயாருக்கு போய் ஜெபியுங்கள், ஏனென்றால் புற்றுநோய் அவருடைய முகத்தை அரித்துக் கொண்டிருக்கிறது என்று
கூறினாள். Some doctor done something other to it, just made it worse and just scattered up, put some kind of medicine in it.
அது கண்ணின் பக்கவாட்டிற்குள் சென்று பின்னர் அங்குள்ள எலும்பினடைக்கு சென்று அரித்து அவளுடைய முகத்தின் ஒரு பக்கத்தில் பரவி இருந்தது. யாரோ ஒரு மருத்துவர் அதற்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்திருந்தார். ஆயினும் அது மிகவும் மோசமாகி அப்படியே பரவி கொண்டிருந்தது. அதில் ஏதோ ஒரு விதமான மருந்தை தடவி இருந்தனர்.
And they brought her from down to Camelsville, Kentucky. Up to, I believe, Acton, Kentucky, up to, to Louisville for treatment.
அவர்களோ கேம்ஸ்பெல்ஸிலிருந்து கெண்டக்கிக்கு, இல்லை கெண்டக்கியில் உள்ள ஆக்டானிலிருந்து லூயிவில்லுக்கு அவளை சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர்.
And so Mrs. Woods, the first time I ever seen her, that she was tore up because, of course, it was her mama, and sure she'd feel tore up.
எனவே நான் முதன்முறையாக திருமதி வுட் அவர்கள் நிலைகுலைந்து போயிருந்ததை கண்டேன். ஏனென்றால் உண்மையாகவே அது அவளுடைய தாயாகும். நிச்சயமாகவே அவள் நிலைகுலைந்து போய்விட்ட நிலையில் இருந்ததை
உணர்ந்திருந்தாள்.
எனவே தேவன் ஜபத்திற்கு பதிலளிப்பார் என்று அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு அறைக்குள்ளாக சென்று அவளுக்காக ஜபித்தேன். ஒரு சில நாட்களிலேயே அவள் குணமடைந்து விட்டாள். அவள் அங்கே இப்பொழுது அமர்ந்திருக்கிறாள். ஆச்சரியமான கிருபையினால் அவர் அவளுக்காக எப்படியாய் அதை செய்துள்ளார்.
Would you stand? I don't want to make you public. Where was the cancer located on the side of the face? See there, on that side of her face, down around here to her cheekbone, up around her eye, God healed her. Isn't he wonderful?
நீங்கள் எழுந்திருப்பீர்களா? அதாவது நான் உங்களை பகிரங்கமாக எழுந்து நிற்கும்படிக்கு கூற விரும்பவில்லை. எங்கே புற்றுநோய் தங்கியிருந்தது? அங்கே முகத்தின் அந்த பக்கத்தில், அங்கே பாருங்கள். அவளுடைய முகத்தின் அந்த பக்கத்தில் பரவி அவளுடைய கன்னத்தின் எலும்பினுள் அரித்து அவளுடைய கண்ணை சுற்றிலும் பரவி அரித்து விட்டிருந்தது. தேவன் அவளை குணப்படுத்தினார். அவர் அற்புதமானவர் அல்லவா?
How many was your last Sunday to see what the Lord did by a vision? Man both crippled and blind sitting right here in a wheelchair.
கர்த்தர் ஒரு தரிசனத்தின் மூலமாக என்ன செய்தார் என்பதை கடந்த ஞாயிறு இங்கிருந்து எத்தனை பேர் கண்டீர்கள்? ஒரு மனிதன் முடமாயும் குருடாயும் ஒரு சக்கர நாற்காலியில் இங்கே அமர்ந்திருந்தார்.
And something hurt me when that old man sitting here said, Brother Branham, I believe it's this brother right here, said, do the same for my wife. He's got a wife. You're this cripple.
அந்த வயோதிக மனிதன் இங்கே அமர்ந்திருந்து சகோதரன் பிரணாம் என்று கூப்பிட்ட போது ஏதோ ஒரு காரியம் என்னை புண்படுத்தியது. அது இங்கிருந்து அந்த சகோதரன் தான் என்று நான் நினைக்கிறேன். அவர் என்னுடைய மனைவிக்காகவும் அதே விதமாக செய்யுங்கள் என்றார். அவருக்கு முடமான ஒரு மனைவி இங்கே இருந்தாள்.
My heart just melted. I wish I'd give anything in the world if I could. But it's not don't lay in my power, but it does lay in my power and your power to pray that God will do it.
அப்பொழுது என் இருதயம் அப்படியே கரைந்து போயிற்று. இந்த உலகத்தில் என்னால் எதை கொடுக்க முடிந்தாலும் நான் கொடுத்து விடுவேன். ஆனால் அதுவோ என்னுடைய வல்லமையாய் இருக்கவில்லை. ஆனால் தேவன் அதை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கும்படியாக என்னுடைய வல்லமையும் உங்களுடைய வல்லமையும் முன்வைக்க வேண்டியதாய் உள்ளது.
He's got a crippled wife, a paralyzed hand, a paralyzed foot, looks like. And this man was far worse off than her, because she can stand up and can walk a little. But this man could not even do that.
அவர் ஒரு முடமான மனைவியை உடையவராயிருந்தார். அவளோ செயலிழந்த கரமும் செயலிழந்த ஒரு பாதத்தையும் உடையவளைப் போல காணப்பட்டாள். இந்த மனிதன் அவளை பார்க்கலும் மிகவும் மோசமாக இருந்தார். ஏனென்றால் அவளால் எழுந்து நின்று சற்று நடக்க முடிந்தது. ஆனால் இந்த மனிதனாலோ அதை கூட செய்ய முடியாமல் இருந்தது.
And the brain, main vagus nerve was gone. Males, a lot of the others had given him up. And a Catholic sent him here, a Catholic doctor. And his boy is a priest at St. Minard's down in Jasper, Indiana. But that's laying foundation stones for that revival coming up down there.
அவனுடைய மூளையின் முக்கிய நரம்பு செயலிழந்து போயிருந்தது. மேயோ மருத்துவர்கள் இன்னும் ஏராளமான மற்ற அநேகர் அவனை கைவிட்டிருந்தனர். ஒரு கத்தோலிக்கர், ஒரு கத்தோலிக்க மருத்துவர் அவனை இங்கே அனுப்பியிருந்தார். அவனுடைய பையன் இந்தியானா ஜாஸ்பரில் உள்ள பரிசுத்த மெயின்ராட் என்ற ஆலயத்தில் ஒரு கத்தோலிக்க பாதிரியாராயிருக்கிறான். ஆனால் அங்கே அந்த எடுப்புதல் உண்டாவதற்கான அஸ்திவார கற்களாய் அது அமைந்துள்ளது.
And when he raised up, he said, but I can't. He looked, said, yes, I can. He thought he couldn't see, you know, and he looked up and just had to raise his head up. And there he could walk and see, walk down that aisle by himself, and they were Presbyterians. He was Orthodox.
அவன் எழும்ப முயற்சித்தபோது அவன், என்னால் எழும்ப முடியவில்லையே என்றான். பின்னர் அவன் மேல் நோக்கி பார்த்துவிட்டு, ஆம், என்னால் முடியும் என்றான். அவனால் பார்வையடைந்து காண முடியாது என்றே அவன் எண்ணிக்கொண்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவனோ மேல் நோக்கி பார்த்து அவனுடைய தலையை உயர்த்த நேர்ந்த போது அப்பொழுது அவனால் நடக்கவும் பார்க்கவும் முடிந்தது. அவன் தானாகவே அந்த கூடாரத்தின் இடைப்பட்ட நடைப்பிரகாரங்களில் நடந்து சென்றான். அவர்களோ பிரஸ்பிடேரியன்களாயிருந்தனர். அவன் வைதிக சபையங்கத்தினாயிருந்தான்.
And talk, you think that just the Pentecostal or the holiness people can shout. You're mistaken. They could sure do some shouting when they see something like that happen. Hugging each other and shouting.
பெந்தேகோஸ்தேக்கள் அல்லது பரிசுத்தம் என்ற ஸ்தாபன ஜனங்களால் மாத்திரமே சத்தமிட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர்கள் அந்த விதமான ஏதோ ஒரு காரியம் சம்பவிப்பதை காணும் போது மாத்திரமே நிச்சயமாக அவர்களால் சத்தமிட முடியும். அப்பொழுது அவர்களோ ஒருவரை ஒருவர் கட்டி தடவி சத்தமிடுகிறார்கள்.
Walked right out and down the steps, pushing his wheelchair, walking with the balance nerve out of his head. Think of it. Walking like you or I would walk. Oh, he's wonderful.
அந்த முடமான குருடனோ எழுந்து தன்னுடைய சக்கர நாற்காலியை படிகளில் தள்ளிக்கொண்டே நடந்து சென்றான். அவனுடைய தலையிலிருந்து நரம்பு செயலிழந்து போயிருந்தும் எழுந்து நடந்தான். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். உங்களைப் போல அல்லது நான் நடப்பது போல நடந்தான். ஓ, அவர் அற்புதமானவராயிருக்கிறார்.
Now, Paul wrote the book of Hebrews, and in this writing of Hebrews, he wrote it, and before he wrote these books, we find out now, this is a Sunday school class, and I'll try to watch and not take too long, and then we're going to have services to continue them on tonight, the Lord willing.
இப்பொழுது, பவுல் இந்த எபிரேயரின் புத்தகத்தை எழுதினான். எபிரேயருக்கு இதை எழுதினதில் அவன் இதை எழுதினான். அவன் இந்த புத்தகங்களை எழுதுவதற்கு முன்னர் நாம் இப்பொழுது கண்டறிகிறோம், அதாவது நாம், இது ஒரு ஞாயிறு வேதப்பாட பள்ளியாய் உள்ளது. எனவே நான் நீண்ட நேரம் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு கவனித்துக் கொள்ள முயற்சிப்பேன். அதன் பின்னர் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அவைகளை இன்றிரவு ஆராதனையிலும் தொடர்ந்து பேசப் போகிறோம்.
He was a staunch Hebrew, a scholar, and a great teacher of the Old Testament. And he had been taught by one of the best men of his day.
இப்பொழுது எபிரேய புத்தகத்தில் பவுல் எழுதின மற்ற நிருபங்களில் பவுல் யாராயிருந்தான்? அவன் ஒரு தீவிர நம்பிக்கை கொண்டிருந்த எபிரேயனாய், ஒரு வேத பண்டிதனாய், பழைய ஏற்பாட்டின் ஒரு மகத்தான உபாத்தியாயனாயிருந்தான். அவன் தன்னுடைய நாளின் மிகச்சிறந்த மனிதர்களில் ஒருவரால் கற்பிக்கப்பட்டிருந்தான்.
Somebody tell me what his name was. Gamaliel. One of the greatest teachers of his day. And Paul had sat at the feet of Gamaliel.
அவருடைய பெயர் என்ன என்பதை யாராவது எனக்கு சொல்லுங்கள். கமாலியேல். பவுலினுடைய நாளின் மகத்தான வேத ஆசிரியர்களில் ஒருவர். பவுல் கமாலியேலின் பாதத்தின் அருகே அமர்ந்து கற்றிருந்தான்.
There's something about where you go, what church you go to, and what teacher teaches you. Do you know that? It's got something to it.
நீங்கள் எங்கே போகிறீர்களோ, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீர்களோ, போதகர் உங்களுக்கு என்ன போதிக்கிறாரோ, அதை குறித்த ஏதோ ஒரு காரியம் உண்டு. நீங்கள் அதை அறிந்துள்ளீர்களா? அதில் ஏதோ ஒரு காரியம் உண்டு.
Therefore, we are to seek out the very best that we can find, so we are getting the best. Not because it's sociable and so forth, but the real Bible teaching.
ஆகையால் நம்மால் கண்டறிய முடிந்த மிகச்சிறந்ததையே நாம் தேட வேண்டும். எனவே நாம் மிகச்சிறந்ததையே பெற்றுக் கொண்டிருக்கிறோமே என்று சமுதாய பழக்கத்துக்கு வந்ததை அல்ல, ஆனால் உண்மையான வேதாகம போதனையே பெற்றுக் கொண்டிருக்கிறோம்.
Look, one time when Israel had got out into the wilderness with their armies and they had a 7-day compass. And they run out of water and they were about to perish. They said, oh, if there was a prophet near.
பாருங்கள், இஸ்ரவேலர் ஒரு சமயம் தங்களுடைய சேனைகளோடு வனாந்திரத்துக்குள் சென்றிருந்தனர். அவர்கள் அங்கே 7 சுற்றித் திரிந்த போது அவர்களுக்கோ தண்ணீர் இல்லாமற் போயிற்று. அவர்கள் கிட்டத்தட்ட அழிந்து போவதாயிருந்தனர். எனவே அப்பொழுது அவர்கள், ஓ, இங்கு எங்காவது அருகில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரா என்று கேட்டனர்.
And one of them said, we have down here Elisha, He poured water on the hands of Elijah. See his associates? In other words, here's Elisha who has had associations with Elijah. The word of the Lord is with him. You get it? He's been taught right.
அப்பொழுது அவர்களில் ஒருவன், எங்களிடத்தில் இங்கே எலிசா என்பவன் இருக்கிறான், அவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான் என்றான். அவனுடைய கூட்டாளிகளை பார்த்தீர்களா? வேறு வார்த்தைகளில் கூறினால், இங்கே எலியாவோடு இணைந்து தொடர்பு கொண்டிருந்த எலிசா இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அவரிடத்தில் உள்ளது என்பதாகும். உங்களுக்கு அது புரிகிறதா? அவன் சரியாக
போதிக்கப்பட்டிருந்தான். See what a difference it makes? Sure, we want to be taught.
அப்பொழுது அவன் இங்கே இருக்கிறான், நாம் அங்கே போய் அவனிடத்தில் கலந்தாலோசிப்போம். ஏனென்றால் அவனுடைய போதகர் எலியாவாய் இருந்தார், எனவே அவன் எலியாவின் போதகத்தை தனக்குள் பெற்றிருக்கிறான் என்றான். அது என்ன ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது என்று பார்த்தீர்களா? நிச்சயமாக நாம் போதிக்கப்பட வேண்டும்.
So Paul had the teaching of Gamaliel, and Gamaliel was that great man who made the choice. Being a scholar himself, that when all this carrying on started of the early church, he said, let's not put our hands on that, brethren. If it is not of God, it will come to naught anyhow. But if it is of God, and we fight against it, we'll find ourselves fighting against God. See, he'd had some good teaching.
ஆகையால், பவுல் கமாலியேலின் போதகத்தை உடையவனாயிருந்தான். கமாலியேல் தேர்வாற்றல் செய்து பார்க்க கூறின அந்த மகத்தான மனிதனாய், ஒரு வேத பண்டிதனாய் இருந்த காரணத்தால், ஆதி சபையில் துவங்கின இந்த எல்லா காரியங்களிலும் உடனிருந்து நாம் அந்த சகோதரர்கள் மேல் கைப்போடாதிருப்போமாக. அது தேவனால் உண்டாயிருக்கவில்லை என்றால் அது எப்படியாயினும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். ஆனால் அது தேவனால் உண்டாயிருந்ததானால் நாம் அதற்கு எதிராக போரிடும் போது நாம் தேவனுக்கே எதிராக போர் செய்வர்களாக காணப்படுவோம் என்றான். பாருங்கள், அவன் நல்ல சில போதனைகளை உடையவனாயிருந்தான்.
Paul had come up under this man, and he knew that Paul was a great teacher. So one day, honest in heart, persecuting the church, going down to arrest them. Now let's take just another little phase from Paul as we get our background.
Paul, இந்த மனிதனின் கீழிருந்து உருவாகி இருந்தான். பவுல் ஒரு மகத்தான போதகனாய் இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகையால் ஒரு நாள் தன் இருதயத்தில் உத்தமத்தோடு சபையை துன்பப்படுத்தி அவர்களை கைது செய்ய சென்று கொண்டிருந்தான். நாம் நம்முடைய பின்னணியை கற்றுணர்கையில் இப்பொழுது நாம் அப்படியே பவுலிடத்திலிருந்து ஏற்பட்டிருந்த மற்றொரு சிறிய வளர்ச்சி படியினை நாம் எடுத்துக் கொள்வோம்.
When Judas fell by transgression, by the love of money and the pride of life, he fell from grace and went to his place. And the disciples said there must be 12.
யூதாஸ் அக்கிரமங்களினாலே, பண ஆசையினாலே, ஜீவனத்தின் பெருமையினாலே விழுந்து போனான். அவன் கிருபையிலிருந்து விழுந்து தன்னுடைய இடத்திற்கு சென்றான். அப்பொழுது சீஷர்களோ 12 பேர் இருக்க வேண்டும் என்றார்கள்.
And the church, with all of its dignity, to show you what the church is, with all of its dignity, with all of its power, it's still millions of miles short at its very best.
சபையானது அதனுடைய எல்லா தகுதியோடு இருந்தும் சபை என்னவா இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சபையானது அதனுடைய எல்லா தகுதியோடும் அதனுடைய எல்லா வல்லமையோடும் இருந்தும் அது இன்னமும் அதனுடைய மிகச்சிறந்த நிலையில் கோடிக்கணக்கான மைல்கள் வித்தியாசத்தில் எதிர்பார்த்ததை விட குறைவுற்ற நிலையிலேயே உள்ளது.
They said we've got to look out one among us who will take the place, and they chose by casting lots Matthias, I believe.
அவர்கள் நமக்கு மத்தியிலே யார் அந்த ஸ்தானத்தை வகிக்கப் போவது என்பதை குறித்து நாம் தேர்ந்தாராய வேண்டும் என்றனர். எனவே அவர்கள் சீட்டு போடுவதன் மூலம் மத்தியாசை தேர்ந்தெடுத்தனர். மத்தியாஸ் இல்லை, மத்தியா என்றே நான் நினைக்கிறேன். அது மத்தியா என்றுதான் நான் நினைக்கிறேன்.
And whenever they chose him and put him with the 12, with the 11, which made up the 12, he did not do one thing. That's the only time his name's ever mentioned in the scriptures. That was the church making its choice.
அவர்கள் அவரை தேர்ந்தெடுத்ததிலிருந்து 11 பேரோடு சேர்த்துக் கொள்ள அப்பொழுது அது மீண்டும் 12 ஆகிவிட்டது. ஆனால் அவரோ ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. அந்த ஒரே முறைதான் அவனுடைய பெயர் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது சபையானது தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்ததாயிருக்கிறது.
Now they thought he is a gentleman, no doubt. He's a wonderful man. He's a scholar. He's smart. He's educated. He's a wonderful person. He would take the place of Judas and be one of us.
இப்பொழுது அவர்களோ அவன் ஒரு நற்பண்பு கொண்ட மனிதன் என்று எண்ணினர். அதில் சந்தேகமே இல்லை. மேலும் அவன் ஒரு அற்புதமான மனிதன். அவன் ஒரு மேதை. அவன் ஒரு புத்திமான். அவன் கல்வியறிவு பெற்றவன். அவன் ஒரு அற்புதமான நபர். அவன் யூதாசின் இடத்தை எடுத்து நம்மில் ஒருவனாய் இருப்பான் என்றனர்.
But you know, God sometimes makes some of the, to our opinion, some of the most foolish choices. Now, God seen a little hook-nosed Jew, just as full of temper as he could be, with his mouth sitting sideways, I'll go down and arrest every one of them, I'll throw them in jail, I'll do this. That was God's choice. The rest of them taking a scholar and a diplomat. That's the church's choice.
ஆனால் தேவன் சில சமயங்களில் நம்முடைய அபிப்பிராயத்திற்கும் சில மிக முட்டாள்தனமான தெரிந்து கொள்ளுதலுக்கும் மாறாக சிலவற்றை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது தேவன் ஒரு சிறிய கொக்கிமுக்கு யூதனை கோபத்தால் நிறைந்து, நான் அங்கு போய் அவர்கள் ஒவ்வொருவரையும் கைது செய்வேன், நான் அவர்களை சிறையில் போடுவேன், நான் இதை செய்வேன் என்று தன்னுடைய வாய்மொழியாக கூறினவனையே கண்டு தெரிந்து கொண்டார். அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாயிருந்தது. ஆனால் மற்றவர்களோ ஒரு மேதையையும் ஒரு ராஜ தந்திரியையுமே தெரிந்து கொண்டனர். அதுவே சபையினுடைய தெரிந்து கொள்ளுதல் ஆகும்.
See, you don't know who that is at the altar. You don't know who that is you're testifying in jail or wherever it is. It might look like a pugilist, his ears broke down, eyes skinned up, but you don't know who that is. You just cast your lot. That's all. Give him the word. God takes the choice.
பாருங்கள், பீடத்தண்டையிலே யார் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது யார் என்றும், சிறைச்சாலையில் இருக்கிறது அல்லது அது என்னவாய் உள்ளது என்று நீங்கள் அறிந்து கொள்கிறதில்லை. அவன் ஒரு குத்து சண்டைக்காரனைப் போல அவனுடைய காதுகள் மடிந்து கண்கள் குடிவிடுந்து காணப்படலாம். ஆனால் அது யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் உங்களுடைய சீட்டை போட்டு அந்த வார்த்தையை அவனுக்கு கூறினீர்கள். தேவன் தெரிந்து கொள்ளுதலை செய்கிறார்.
And God chose this little high-tempered Jew or chose him rather. On his road down, I'll go down and get him. I'll show him what I can do like that. And God just knocked him down. God said, that's my choice right there.
தேவன் இந்த மிகுந்த கோபக்காரனான யூதனை இல்லை சரியா கூறினால் அவனை தெரிந்து கொண்டார். அவன் தன்னுடைய பாதையில் செல்லும் போது நான் அங்கே போய் அவர்களை பிடிப்பேன், என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நான் அவர்களுக்கு காண்பிப்பேன் என்று கூறினான். அப்பொழுது தேவனோ அவனை கீழே விட தள்ளினார். தேவன் அதுதான், அங்குதான் என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் உள்ளது என்றார்.
Wouldn't that be foolish to the church? Why, he persecutes the church. He's a carnal man. But God knows what was on the inside of man. See what I mean?
அதுவோ சபைக்கு முட்டாள்தனமாக இருக்கும் அல்லவா? ஏன் அவன் சபையை துன்பப்படுத்துகிறான்? அவன் ஒரு மாம்சப்பிரகாரமான மனிதனாக இருக்கிறான். ஆனால் அந்த மனிதனின் உட்புறத்தில் என்ன இருந்தது என்பதை தேவன் அறிந்திருந்தார். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பது புரிகிறதா?
Paul had an experience. How many believe experience comes by conversion? Sure. If it has, now I doubt the conversion. Conversion brings experience.
ஆகையால் பவுல் ஒரு அனுபவத்தை உடையவனாயிருந்தான். மனமாற்றத்தின் மூலமாகவே அனுபவம் உண்டாகிறது என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நிச்சயமாக அது அவ்வாறு இருக்கவில்லை என்றால் நான் மனமாற்றத்தை குறித்தே சந்தேகப்படுவேன். ஒரு மனமாற்றம் அனுபவத்தை கொண்டு வருகிறது.
And you can't lot it to anything now. Sometimes it might be shouting, sometimes it might be speaking with tongues, sometimes it might be weeping, sometimes it might be groaning.
நீங்கள் அதை இப்பொழுது எந்த காரியத்திற்கும் பிரித்திட முடியாது. சில சமயங்களில் அது சத்தமிடுதலாக இருக்கலாம், சில சமயங்களில் அது அந்நிய பாஷைகளில் பேசுவதாக இருக்கலாம், சில சமயங்களில் அது அழுவதாக இருக்கலாம், சில சமயங்களில் அது முணகுதலாக இருக்கலாம்.
You don't know what it is, so don't try to lie because every one of you is proved to be wrong in it. You Methodists and you Baptists and you Nazarenes and Pentecostals.
அது என்னவென்பது உங்களுக்கு தெரியாது. ஆகையால் அதை பிரித்திட முயற்சிக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் மெத்தோடிஸ்டுகள், நீங்கள் பாப்டிஸ்டுகள், நீங்கள் நசரேயன்கள், பெந்தேகோஸ்துக்கள் என அதில் தவறாயிருப்பதை நிரூபித்திருக்கிறீர்கள்.
I've seen people shout as hard as they can shout and steal a gold out of your teeth if they could. Yes, sir. I've seen people speak with tongues like pouring peas on a dry cowhide and honest to goodness with a chew tobacco on the other side of the mouth and cut your throat if they could do it. It's right.
ஜனங்கள் அவர்களால் முடிந்த அளவு துதித்து சத்தமிடுவதையும், அதே சமயத்தில் அவர்களால் முடிந்தால் உங்களுடைய தங்கப்பல்லையே களவாடக்கூடியவர்களாக இருப்பதையும் நான் கண்டிருக்கிறேன். ஆமையா, ஜனங்கள் காய்ந்து போன ஒரு பசுமாட்டு தோலின் மேல் பட்டாணிகளை கொட்டும் போது ஏற்படும் ஓசையைப் போல அந்நிய பாஷைகளை பேசுவதையும், அதே சமயத்தில் வாயின் மறுபக்கத்தில் புகையிலையை வைத்துக் கொண்டு மெல்லுவதையும், அவர்களால் கூடுமானால் உங்களுடைய தொண்டையே துண்டித்து போடும் அளவிற்கு இருப்பதையும் நான் கண்டிருக்கிறேன் என்று நேர்மையான உத்தமத்தோடு கூறுகிறேன். அது உண்மையே.
So them things has no, there's no evidence that you can prove it only by the life the person lives. By their fruit you shall know them.
ஆகையால் அந்த காரியங்கள் எல்லாம் உங்களால் நிரூபிக்க முடிந்த அத்தாட்சியாக இருக்கவில்லை. ஆனால் ஒரு நபர் ஜீவிக்கிற ஜீவியத்தின் மூலமே அதை நிரூபிக்க முடியும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்.
So that's all up to God. He makes the choice. He brings the things together. That's the way it is. So if your life is comparing with the fruits of the Bible, you got a pretty good conception.
ஆகையால் அவையாவும் தேவனை பொறுத்ததாய் உள்ளது. அவரோ ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்கிறார். அவர் காரியங்களை ஒன்று சேர்த்துக் கொண்டு வருகிறார். அந்த விதமாகத்தான் அது உள்ளது. ஆகையால் உங்களுடைய ஜீவியம் வேதாகமத்தின் கனிகளோடு ஒப்பிடப்படுமேயானால் அப்பொழுது நீங்கள் ஒரு நல்ல அழகான எண்ணத்தை பெற்றுக் கொள்வீர்கள்.
Your spirit's bearing record with his spirit. That's your sons and daughters of God.
நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கின்றீர்கள் என்று உங்களுடைய ஆவியானது அவருடைய ஆவியோடு சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்குமேயானால் நலமாயிருக்கும்.
All the old evils dropped away and everything's become new and you're living in love and you got peace and grace and so forth. You're getting pretty close to the kingdom then. Because the life that's in you is producing that kind of a life, see?
அப்பொழுது எல்லா பொல்லாத பழைய காரியங்களும் ஒழிந்து போய் ஒவ்வொரு காரியமும் புதியதாகி நீங்கள் அன்பில் ஜீவித்துக் கொண்டு நீங்கள் சமாதானம் கிருபை போன்றவற்றை பெற்று நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நேர்த்தியாய் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஜீவன் அந்த விதமான ஒரு ஜீவியத்தை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. புரிகிறதா?
If you say, oh, hallelujah, I spoke the tongues, hallelujah, that don't mean nothing. That don't mean a bit more if you got out here and played a tune on a guitar or something. That doesn't mean one thing.
நீங்களோ ஓ அலேலூயா, நான் அந்நிய பாஷையில் பேசினேன், அலேலூயா என்று கூறலாம். அது எந்த ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. நீங்கள் வெளியே போய் ஒரு வீணையில் அல்லது ஏதோ ஒன்றில் ஒரு ராகத்தை இசைப்பது போன்று அது ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. அது ஒரு காரியத்தையுமே பொருட்படுத்துகிறதில்லை.
Not one thing, unless that everyday life backs up just exactly. Stays with it.
நீங்கள் அந்நிய பாஷையில் பேசியிருந்தாலும், நீங்கள் சத்தமிட்டிருந்தாலும், நடைப்பிரகாரத்தில் மேலும் கீழும் ஓடினாலும், நீங்கள் வெங்காயம் முறித்திருந்தது போன்று கண்ணீர் வடித்திருந்தாலும், அது அனுதின ஜீவியத்தை சரிவர ஆதரித்து அதனோடு தரித்திருந்தால் ஒழிய அது எந்த ஒரு காரியத்தையுமே பொருட்படுத்துகிறதில்லை.
Now, if you do those things plus that life, amen, that's fine, that's good. But you can do those things without having that life.
இப்பொழுது நீங்கள் அந்த காரியங்களை செய்து அந்த ஜீவியம் ஆமேன் என்று கூறுமையானால் அது அருமையானது, அது நல்லது. ஆனால் உங்களால் அந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளாமலேயே அந்த காரியங்களை செய்ய முடியும்.
So then, no shouting, no nothing like that is evidence. Jesus said, by their fruit you shall know them. And the fruit of the Spirit is not speaking with tongues. That's not the fruit of the Spirit.
ஆகையால் சத்தமிடுதலோ அல்லது அதை போன்ற எந்த காரியமும் அத்தாட்சியாக இருக்கவில்லை. இயேசு அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்றார். ஆவியின் கனி அந்நிய பாஷையில் பேசுவதல்ல, அது ஆவியின் கனி அல்ல.
Shouting is not the fruit of the Spirit. Weeping is not the fruit of the Spirit. But love, joy, peace, long suffering, goodness, gentleness, faith, meekness, temperance, that's the fruit of the Spirit. That's what the Spirit's fruit is. All right.
சத்தமிடுதல் ஆவியின் கனி அல்ல, புலம்பி அழுதல் இந்த ஆவியின் கனி அல்ல. ஆனால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவைகளே ஆவியின் கனிகளாகும். புரிகிறதா? அவைதான் ஆவியின் கனிகளாயிருக்கின்றன. சரி.
Now, the reason we have these things, they like to make organizations, you see. Well, we'll have it, bless God, all believes the way we do, we'll go this way. And all believes like we do, we'll go this way. But God wants all to go this way. Right up.
இப்பொழுது நீங்கள் பாருங்கள், நாம் இந்த காரியங்களை பெற்றுள்ளதற்கான காரணம் அவர்கள் ஸ்தாபனங்களை ஏற்படுத்த விரும்புகின்றனர். எனவே அவர்கள் நல்லது, நாம் அதை பெற்றுக் கொள்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் விசுவாசிக்கிற விதமாகவே எல்லோரும் விசுவாசிக்கிறார்கள், நாங்கள் இந்த விதமாக செல்வோம், நாங்கள் விசுவாசிக்கிற விதமாகவே எல்லோருமே விசுவாசிக்கிறார்கள், நாங்கள் இவ்விதமாக செல்வோம் என்கிறார்கள். ஆனால் தேவனோ எல்லோருமே இந்த வழியாக மேலே செல்ல விரும்புகிறார்.
Now, Paul, after he had this experience, then he thought that was a wonderful experience. Now, let's quote that experience a little bit.
இப்பொழுது பவுல் அவன் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அப்பொழுது அது ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது என்று அவன் எண்ணிக்கொண்டான். இப்பொழுது எப்படி, அதாவது நாம் அந்த அனுபவத்தை சற்று மேற்கோள் காட்டுவோமாக.
Paul was on his road to Damascus to arrest some people down there because the gospel had got scattered down there. Gospel means the good news.
சுவிசேஷம் தமஸ்குவிலே பரவி இருந்த காரணத்தால் பவுல் தமஸ்குவில் இருந்த சில ஜனங்களை கைது செய்ய தமஸ்குவிற்கு செல்லும் தன்னுடைய பாதையில் இருந்தான். சுவிசேஷம் என்பது நற்செய்தி என்றே பொருள்படுகிறது.
And so they got scattered down there and many people is raising up full of love and joy and loving the Lord Jesus. And it got scattered down that way.
எனவே அவர்கள் அங்கே சுவிசேஷத்தை பரப்பியிருந்தனர். ஆகவே அநேக ஜனங்கள் முழுமையான அன்போடும் சந்தோஷத்தோடும் கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கின்றவர்களாய் உருவாக்கிக் கொண்டிருந்தனர். அது அந்த விதமாகவே அங்கே பரவியிருந்தது.
So Paul got some letters from the high priest. He said, I'll go down and I'll arrest them everyone. So he took him a little company of guards, temple guards, soldiers. Way down the road he went.
ஆகையால் பவுல் பிரதான ஆசாரியரிடத்திலிருந்து சில கடிதங்களை கேட்டு பெற்றிருந்தான். எனவே அவன், நான் அங்கு போய் அவர்கள் ஒவ்வொருவரையும் கைது செய்வேன் என்றான். ஆகையால் அவன் ஒரு சிறு கூட்ட காவலர்களையும் ஆலய காவலர்களையும் போர் வீரர்களையும் கூட்டிக் கொண்டு அவன் சென்ற சாலையில்
சென்றான். Great light.
அவர்கள் வீதியிலே பவரி சென்று கொண்டிருந்த போது அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை எல்லோருமே அறிந்திருந்தனர். அப்பொழுது திடீரென்று ஏதோ காரியம் சம்பவித்தது. திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம் அவனுக்கு முன்பாக வந்தது, மகத்தான வெளிச்சம்.
Now, it shine like the sun. That's a strange thing to happen. The light shine in so much that he just, his eyes went out almost and fell to the ground.
அதுவோ சூரியனை போன்று பிரகாசித்தது. அது ஒரு விரோதமான காரியமாய் சம்பவித்தது. அந்த வெளிச்சம் அவ்வளவாய் பிரகாசித்தது. அவனுடைய கண் பார்வை ஏறக்குறைய பறிபோயின. அவன் தரையிலே விழுந்தான்.
And he laying down on the ground and he looked up. There's probably 10 or 15 men with him. Did any of those men see that light? No, sir. Paul saw it. It wasn't designated for that man to see it. So some people can see things where others don't.
Amen.
அவன் தரையிலே விழுந்து கிடந்தபோது மேல் நோக்கி பார்த்தான். அப்பொழுது அவனோடு அநேகமாக 10 or 15 மனுஷர் இருந்தனர். அந்த மனிதர்களில் எவராவது அந்த ஒளியை கண்டிருந்தார்களா? இல்லை ஐயா. பவுல் அதை கண்டான். அவர்கள் அந்த ஒளியை காணும்படி நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. எனவே சில ஜனங்கள் காண முடிகிற காரியங்களை மற்றவர்கள் காண்கிறதில்லை. புரிகிறதா?
So Paul saw that light, insomuch that it even blinded him. He couldn't see for several days. It was such a reality to him.
ஆகவே பவுல் அந்த ஒளியை கண்டான். அது அவனை அவ்வளவாய் குருடாக்கினது. அதன் பின்னர் அவனால் பல நாட்கள் பார்க்க முடியவில்லை. அது அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு உண்மையாயிருந்தது.
And he couldn't see for several, later on, when he wrote letters, his eyes bothered him some bad from that, until he wrote with great big letters. He said, seeing it, I have written to you with large letters. He could hardly see.
ஆனால் அவனால் பல நாட்களாக காண முடியாமற் போயிற்று. பின்னர் அவன் நிருபங்களை எழுதின போது அவன் அந்த நிருபங்களை பெரிய எழுத்துக்களில் எழுதும் அளவிற்கு அவனுடைய கண்கள் அந்த ஒளியை கண்டதிலிருந்து அவ்வளவாய் அவனுக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தது. எனவே அவன், என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள் என்றான். அவனால் சரிவர காண முடியாமல் இருந்தது.
And he asked the Lord to heal him of it. And he consulted him 3 times. But what did the Lord say? My grace is sufficient, Paul.
Amen.
அவன் சிறையில் இருந்தபோது கர்த்தர் அவனை அதிலிருந்து குணப்படுத்தும்படி வேண்டினான். அவன் 3 முறை அவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆனால் கர்த்தர் என்ன கூறினார்? பவுலே, என் கிருபை உனக்கு போதும் என்றார்.
Paul said, then will I glory in my infirmities because He said, except I would be exalted above the abundance of the revelation, there was given to me a messenger of the devil, a thorn in the flesh, that buffeted me. He'd get better for a while and go away to go again.
Paul, appadiyanal, naan en balavinangalai kurithu venmai paarattuven endran. Yenendral avan, andriyum, enakku velippaduthappattavilkuriya venmai nimittam, naan ennai uyarthathapadikku, en maamsathile oru mul kodukkappattirukkirathu. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது என்றான். அவன் சில காலம் நன்றாக இருப்பான், பின்னர் அவை மீண்டும் அவனை துன்புறுத்தும்.
Buffet means blow after blow, like the ship on the sea, you know, the waves buffet it. See, blow after blow. And you get better and then have it again, then get better and have it again.
குட்டுதல் என்பது அடிக்கு பின் அடி என்றே பொருள்படுகிறது. சமுத்திரத்தின் மேலுள்ள கப்பலை போன்றே உங்களுக்கு தெரியும், அலைகள் கப்பலின் மேல் மோதி அடிக்கின்றன. பாருங்கள், அடிக்கு பின் அடி என்பதாகும். அவன் கொஞ்சம் சுகமடைவான், பின்னர் அது மீண்டும் உண்டாகும். அதன் பின்னர் மீண்டும் சுகம் பெறுவான், அது மீண்டும் உண்டாகும்.
He said, Lord, what's the matter? You don't take this away from me. He said, my grace is sufficient, Paul. Just keep on.
அப்பொழுது அவனோ, கர்த்தாவே, காரியம் என்ன? நீர் இதை இடத்திலிருந்து எடுத்து போட மாட்டீரா என்று கேட்டான். அதற்கு அவரோ, பவுலே, என் கிருபை உனக்கு போதும், அது அப்படியே காத்துக்கொள்ளும் என்றார். அது காத்துக்கொள்ளும்.
He said, now, if I was just perfect and everything perfect, said then when I went along, oh, I'd get puffed up and say, you see, nothing wrong with me. The Lord takes care of me, brother. Hallelujah. Yeah. Then you're getting self-righteous.
அப்பொழுது அவன், இப்பொழுது நான் பரிபூர்ணமாயிருந்திருந்தால், ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமாயிருந்திருந்தால், அப்பொழுது நான் அவ்வாறு இருக்கும்போது, ஓ, நான் இருமாப்படைந்து, நீங்கள் பாருங்கள், என்னிடத்தில் எந்த தவறும் இல்லை சகோதரனே, கர்த்தர் என்னை கவனமாக பாதுகாத்துக் கொள்கிறார், அல்லேலூயா என்று கூறுவேன் என்றான். அப்பொழுது நீங்கள் சுய நீதியையே பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்.
God has to give you a little something once in a while, kind of meeken you up a little, you know. That's right. Kind of make you realize that he's the boss. Oh, isn't he wonderful? Yes, sir. Just glory.
உங்களுக்கு தெரியுமா, எப்பொழுதாவது ஒருமுறை உங்களை சற்று ஒரு விதமான அடக்கத்துடன் வைத்திருக்க தேவன் உங்களுக்கு ஒரு சிறிதான ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும். அது உண்மை. அப்பொழுது அவர் எஜமானாய் இருக்கிறார் என்பதை அது ஒரு விதமாக உங்களை தெளிவாக உணரச் செய்கிறது. ஓஹோ, அவர் அற்புதமானவர் அல்லவா? ஆம் ஐயா, மகிமை.
So he, Paul then, after having this great experience, now if that would have been somebody today that said, oh, bless God, hallelujah, boy, the Lord's done something for me, glory to God. But not Paul. He was a Bible scholar.
ஆகையால் அவன், பவுல், இந்த மகத்தான அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, அதன் பின்னர், இப்பொழுது, அது இன்றைக்கு வேறு யாராவதாக இருந்திருந்தால், அப்பொழுது அவர்கள், ஓ, தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பையனே, கர்த்தர் எனக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறாரே, தேவனுக்கு மகிமை என்று கூறுவார்கள். ஆனால் பவுல் அவ்வாறு கூறவில்லை. அவன் ஒரு வேத பண்டிதனாய் இருந்தான்.
That experience must tally with God's word. Yes, sir. If it isn't all together hooked into the Bible, not just look over and say, oh yes, here it is right here, bless God our God. That's not the way God gives it. It must be the entire Bible. Amen. All of it.
அந்த அனுபவம் தேவனுடைய வார்த்தையோடு சரியாக பொருந்த வேண்டும். ஆம் ஐயா, அது ஒன்று சேர்ந்து வேதாகமத்திற்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் வெறுமன இந்த விதமாக நோக்கி பார்த்து, ஓ, ஆம், இதோ அது இங்கே உள்ளது, தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று கூறுவதல்ல. தேவனதை தருகிற விதம் அதுவல்ல. அது முழு வேதமாக இருக்க வேண்டும். அதை குறித்த யாவுமே,
infidels use this Bible for their grounds to debate on. But they'll take a little scripture here, turn over here and get another little one over here, try to make them tie together, and it's two different subjects altogether. Amen. So you got to make scripture compare with scripture.
ஏனென்றால் நாத்திகர்கள் தங்களுடைய காரண காரியங்களை விவாதிக்க இந்த வேதாகமத்தை விவாதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இங்கு ஒரு சிறு வேத பகுதியை எடுத்து பின்னர் இங்கே அதை திருப்பி மற்ற சிறிய ஒன்றை இங்கே எடுத்து அவைகளை ஒன்றாக இணைக்க முயற்சிக்கிறார்கள். அது ஒன்று சேர்ந்துள்ள இரண்டு வித்தியாசமான பொருளாய் உள்ளது. ஆகையால் நீங்கள் வேத வாக்கியத்தை வேத வாக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்.
As Isaiah said, the 28th chapter, it must be line upon line, line upon line. Here a little, there a little. Hold fast to that what's good. See, that's the way it comes. Line up on line, up on line. Word up on word, scripture up on scripture. It must all compile together.
ஏசாயா 28 அதிகாரத்தில் கூறினது போன்று, அது பிரமாணத்தின் மேல் பிரமாணமாய், பிரமாணத்தின் மேல் பிரமாணமாய், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாய் இருக்க வேண்டும் என்கிறார்கள். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், அந்த விதமாகவே அது வருகிறது. பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், வார்த்தையின் மேல் வார்த்தையும், வேத வாக்கியத்தின் மேல் வேத வாக்கியமும் என்றவாறு அவை யாவும் ஒன்று சேர்ந்து தொகுக்கப்பட வேண்டும்.
That's why I think in these lessons like we're having now, it's a great thing to the church because it brings them to a place that all the scriptures tie together.
Amen.
And our experience must tie with that scripture. Oh, here it is. If it doesn't, then it's wrong.
அதனால்தான் இவைகளை போன்ற பாடங்களில் நாம் அவைகளை இப்பொழுது உடையவர்களாக இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். இதுவோ சபைக்கு ஒரு மகத்தான காரியமாய் உள்ளது. ஏனென்றால் இது எல்லா வேத வாக்கியங்களையும் ஒன்று சேர்த்து இணைக்கிற ஒரு இடத்திற்கு அவைகளை கொண்டு வருகிறது. நம்முடைய அனுபவம் அந்த வேத வாக்கியத்தோடு இணைந்திருக்க வேண்டும். ஓ, இதோ அது உள்ளது. அது அவ்வாறு இல்லை என்றால் அப்பொழுது அது தவறாய் உள்ளது.
And how that I walked for years not knowing what that light was that struck Paul down. When the outside world, the scriptures, the people, the preachers tried to tell me, that's of the devil.
அந்த ஒளியே பவுலை கீழே விழத்தள்ளிற்று என்பதை அறியாமல் எத்தனை வருடங்கள் நான் சஞ்சரித்து வந்துள்ளேன். வெளிப்புற உலகத்தில் வேத வாக்கியங்கள், அதாவது ஜனங்களும் பிரசங்கிமார்களும் அது பிசாசு
என்றனர்.
ஏன் நீர் ஒரு குறி சொல்பவராயிருப்பீர், நீர் மருத்துவரின் ஆவிகளோடு தொடர்பு கொள்ளும் ஒருவராயிருப்பீர், எனவே பில்லி நீர் அதனோடு நேரத்தை வீணாக்க வேண்டாம், ஏதோ காரியம் அதனோடு தவறாய் உள்ளது, பையனே நீர் அதை செய்ய வேண்டாம், அது தவறாய் உள்ளது, அது பிசாசாய் உள்ளது, பையனே நீ வழக்கமாக மருத்துவரின் ஆவியுலக இடையீட்டாளராயிருப்பீர், நீர் அதனோடு தொடர்பு கொண்டால் அப்பொழுது நீர் மருத்துவரின் ஆவிகளோடு தொடர்பு கொள்பவராயிருப்பீர், ஓ அது முற்றிலும் பிசாசாய் உள்ளது, அது சரியல்ல என்றே என்னிடத்தில் கூற முயற்சித்தனர்.
I didn't want to preach that, but as on the road down to Damascus, Paul didn't want to preach it, till he found out whether it was right or not. So he goes down into Arabia for 3 years and studies the scripture.
Amen.
When he come out, he said, now shake it out of me.
ஆனால் அப்பொழுதோ நான் அதனை பிரசங்கிக்க விரும்பவில்லை. ஆனால் பவுல் தமஸ்குவிற்கு போகும் வழியில் நடந்ததை குறித்து சரியா அல்லது தவறா என்று அவன் கண்டறியும் வரை அதை குறித்து அவன் பிரசங்கிக்க விரும்பவில்லை. எனவே அவன் அரேபியாவுக்கு சென்று 3 வருடங்கள் தங்கியிருந்து வேதத்தை ஆய்ந்து படித்தான். ஆ, அவன் அங்கிருந்து வெளியே வந்தபோது இப்பொழுது அதே இடத்திலிருந்து அசைத்து காட்டுங்கள் பார்க்கலாம் என்று அவனே கூறினான்.
He knew he had to face Pharisees, he had to face Sadducees, he had to face the world and the Gentile world. And so Paul, this Bible is written, this book of Hebrews is written for that purpose.
அவன் பரிசேயர்களை சந்திக்க வேண்டியதாக இருந்ததை அறிந்திருந்தான். அவன் சதுசேயர்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவன் உலகத்தை, புறஜாதி உலகத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆகையால் பவுல், இந்த வேதம் எழுதப்பட்டதும் இந்த எபிரேய புத்தகம் அந்த நோக்கத்திற்காகவே எழுதப்பட்டுள்ளது.
He's shaking those Hebrews and taking that Old Testament and showing it over here in the New Testament. This is God, he said.
எனவே அவர் அந்த எபிரேயர்களை அசைத்து பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு அது இங்கே புதிய ஏற்பாட்டில் இருப்பதை காண்பித்தான். அவன் இது தேவன் என்றும் இது இங்கே எல்லா தீர்க்கதரிசிகள் மேலும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தின் மேலும் உள்ளது என்றே கூறினான்.
Starts off back there at the beginning of the first chapter we had, for God in sundry times, way back in old times, in divers manners, spoke to the fathers by the prophets.
அவன் அங்கே ஆரம்பத்தில் துவங்கையில் நாம் பார்த்திருந்த 1 அதிகாரத்தில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருளம் பற்றின தேவன் என்றே கூறியுள்ளான்.
That's how God brought his message, tested by the Urim Thummim. But in this day has spoke to us through his son Christ Jesus, tested by his Bible. There you are.
அந்த விதமாகத்தான் தேவன் தம்முடைய செய்தியை கொண்டு வந்து ஊரீம் தும்மீம் மூலமாக பரிசோதித்தார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அதை தம்முடைய வேதாகமத்தின் மூலமே பரிசோதித்தார். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது.
So these experiences that the world says, oh, it's mental. Why, nobody, when that angel appeared, that light down here on the river, when I preached my first revival here on the corner and was baptized, all those people.
ஆகவே உலகமானது இந்த அனுபவங்களை, ஓ, இது பைத்தியம், ஏன் எவருமே இவ்வாறு இல்லையே என்றே கூறுகிறது. நான் என்னுடைய முதல் எழுப்புதலில் இங்கே உள்ள அந்த மூலையில் பிரசங்கித்து விட்டு நாம் அந்த ஜனங்கள் எல்லோருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்த போது அந்த தூதன் பிரசன்னமானார். அந்த ஒளி இங்கே ஆற்றண்டை இறங்கி வந்தது.
And I don't know were you sure then or not. How many were sure when the light appeared on the river? Is any old timer sure? Yes, some of them. When it down here on the river.
அப்பொழுது சகோதரன் ஃபிலிமன், நீங்கள் அங்க இருந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்பொழுது அங்க இருந்தீர்களா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆற்றண்டையிலே அந்த ஒளி பிரசன்னமான போது அங்கிருந்தவர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? பழங்காலத்தவர் எவரேனும் இங்கு இருக்கிறார்களா? ஆம், அவர்களில் சிலர் இருக்கிறார்கள். அந்த ஒளி ஆற்றண்டை இறங்கி வந்தபோது இருந்தவர்கள்.
And they said it was just an optical illusion. Many of us are standing looking at it. And here it come down. And then years later, God proved it by a mechanical eye of a camera. It's true.
அவர்கள் அது வெறுமன கண்ணுக்கு புறப்படுகிற மாயையான தோற்றம் என்றனர். அது இறங்கி வந்தபோது நம்மில் அநேகர் நின்று அதனை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தோம். அதன் பின்னர் பல வருடங்கள் கழித்து தேவன் ஒரு எந்திர தொழில்நுட்ப புகைப்பட கருவியின் மூலம் அதை நிரூபித்தார். அது உண்மையே.
Well, is it some fictitious? Is it something? No, sir. We're putting it right here in the Bible and showing it's the same Lord Jesus.
Amen.
He does the same thing. His action is the same. His power is the same.
அது ஒரு கட்டுக்கதையா இருக்கிறதா? அது அதை போன்ற ஏதோ ஒரு காரியமா இருக்கிறதா? இல்லையா? நாங்கள் அதை இங்கே வேதாகமத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அது அதே கர்த்தராக இயேசுவாய் உள்ளது. அவர் அதே காரியத்தை செய்கிறார். அவருடைய கிரியை அதே விதமாக உள்ளது. அவருடைய வல்லமையும் அதே விதமாக உள்ளது.
Look last Sunday here. Yonder laying on my bed, never seen a man in my life. Come out and said there's a man at the tabernacle. And he's gray, black-headed, gray. He's blind, he can't walk, he's in a wheelchair.
இங்கே கடந்த ஞாயிறு நடந்ததை கவனித்து பாருங்கள். அங்கே என்னுடைய படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்த போது என் வாழ்க்கையில் ஒருபோதும் கண்டிராத மனிதனை தரிசனத்தில் கண்டேன். அப்பொழுது நான் வந்து கூடாரத்திலே ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் நரைத்து போன நரைமுடியுடன் இருக்கிறார், அவர் குருடாயிருக்கிறார், அவரால் நடக்க முடியாது, அவர் ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார்.
A black-headed man sent him up, a doctor. Dr. Ackerman, a black-headed man, Catholic man, sent a man sit right there, and thus saith the Lord, raised up, walked out with his sight and everything.
ஒரு கருப்பு தலையுடைய மனிதன் அவரை இங்கே அனுப்பினார். அவர் ஒரு மருத்துவர், பெயர் டி ஆக்கர்மேன் என்பதாகும். அவர் ஒரு கருப்பு தலை கொண்ட கத்தோலிக்க மனிதனாக இருக்கிறார். அவர் ஒரு மனிதனை அனுப்பினார், அவர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார் என்றேன். பின்பு கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறின மாத்திரத்தில் அவர் எழுந்து அவருடைய பார்வையையும் மற்ற எல்லாவற்றையும் பெற்று வெளியே நடந்து சென்றார்.
What did it? Here's the same angel. The same one who struck Paul down on the road going down to Damascus. Lives in his church and his people today. It's scripture comparing with scripture. That's what it must be.
அதை செய்தது எது? அதே தூதன் இருக்கிறார். தமஸ்குவிற்கு போகும்படியில் பவுலை வீழ்த்து தள்ளின அதே ஒருவர் இன்றைக்கு அவருடைய சபையிலும் அவருடைய ஜனங்களுக்குள்ளும் ஜீவிக்கிறார். அது வேத வாக்கியத்தை வேத வாக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டிருப்பதாய் உள்ளது. அந்த விதமாகத்தான் அது இருக்க வேண்டும்.
All we have the lukewarms, we're getting into that after a while. Oh, we got a deep thing before us, so we can just get into it today and tonight. Now it's just beginning to get into the deep waters.
நாம் வெதுவெதுப்பானவர்களை உடையவர்களாக இருக்கிறோம். நாம் சற்று கடித்து அதற்குள்ளாக சென்று பார்க்கப் போகிறோம். ஓ, நாம் ஒரு ஆழமான காரியத்தை நமக்கு முன்னே பெற்றுள்ளோம். நம்மால் இன்றைக்கும் இன்றிரவும் அதற்குள் சென்று பார்க்க முடிந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது இது ஆழமான தண்ணீருக்குள் செல்ல துவங்குகிறதாய் உள்ளது.
Used to have a little pond out behind the place, and I'd go out there, and all of us little kids would go in nude, little about 6-7 years old.
உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு சிறு பையனா இருந்தபோது அந்த இடத்திற்கு பின்னால் இருந்த ஒரு சிறு குட்டைக்கு நான் செல்வதுண்டு. நான் அங்கு செல்வேன். நாம் யாவருமே கிட்டத்தட்ட 6-7 வயதாக இருக்கும் போது ஆடையே இல்லாமல் அங்கு சென்றிருப்போம்.
And the water is about that deep. Wasn't no more than a hog water.
அந்த தண்ணீர் கிட்டத்தட்ட குறிப்பிட்ட இந்த அளவு ஆழமாய் மாத்திரமே இருந்தது. அது ஒரு பன்றி சேற்றில் புரளும் ஆழம் கொண்ட குட்டையை போன்றதாக இருந்தது.
Now I had a soap box there. I'd show I could dive, hope it was a flash going like that, and my little belly would hit the mud, you know, and it would just fly everywhere.
அங்கே எனக்கு ஒரு சோப்பு பெட்டியை போன்று சிறு மண்மேடு இருந்தது. அப்பொழுது என்னால் தலைகீழாக பாய்ந்து முழுக முடியும் என்று காண்பிக்க என்னுடைய மூக்கை பிடித்துக் கொண்டு அந்த விதமாக சேறு தெரிக்கும்படிக்கு குதித்தேன். அப்பொழுது என்னுடைய சிறிய வயிறு சேற்றில் பட உங்களுக்கு தெரியுமா, அது சேற்றின எங்கும் தெறிக்க செய்தது.
I told my daddy I could swim. He took me back there one day and he said I want to see you swim.
அப்பொழுது என்னால் நீந்த முடியும் என்பதை நான் என் தந்தையிடம் கூறினேன். அவரும் ஒரு நாள் என்னை அங்கு அழைத்து சென்றார். அப்பொழுது அவர் நீ நீந்துவதை நான் காண விரும்புகிறேன் என்றார்.
Now, I jumped off there, you know, strip of clothes, a little locust thicket, and run down, hit the water. I've been splashing the mud, flying everywhere, and Pop was sitting on a culvert. He sat there and watched me for a few minutes, said, get out of that hole of water and get yourself a bath and get home, see?
உங்களுக்கு தெரியுமா? அப்பொழுது நான் என்னுடைய உடைகளை கலைந்துவிட்டு அங்கிருந்த அந்த சிறிய வெட்டிக்கிளி புதரில் போட்டுவிட்டு பின்னர் ஓடி தண்ணீரில் குதித்தேன். நான் எல்லாவிடத்திலும் சேற்றினை தெறிக்க செய்து கொண்டிருந்தேன். தந்தையாரோ சாலையின் கீழுள்ள வாய்க்கால் பாலத்தின் மீது அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் அங்கு அமர்ந்து சில நிமிடங்கள் என்னை கவனித்து பார்த்தார். பின்னர் உடனே அந்த சேற்று குழியிலிருந்து எழுந்து வெளியே வந்து நீ குளித்துவிட்டு வீட்டிற்கு போய் சேர் என்றார். பார்த்தீர்களா?
Well, that's just about the way some of us that call ourselves Christians. We mud crawl. That's right. Long as you're anchored, I'm a Methodist, I'm a Pentecostal, I'm a Presbyterian, I got an evidence, I got it. You're a mud crawling.
கிட்டத்தட்ட அந்த விதமாகத்தான் நம்மில் சிலர் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம். நாமோ சேற்றில் தவழ்கிறோம். அது உண்மை. நீங்கள் நான் ஒரு மெத்தோடிஸ்ட், நான் ஒரு பெந்தேகோஸ்தே, நான் ஒரு பிரெசிடேரியன், நான் ஒரு அத்தாட்சியை பெற்றுக் கொண்டேன், நான் அதை பெற்றுவிட்டேன் என்று கூறி நங்கூரம் இடப்பட்டுள்ள வரையில் நீங்கள் சேற்றில்தான் தவழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
One day I was with my uncle and I kept telling him he's about 15, 16 years old, was at the river. I said, Uncle Ark, I can swim.
ஒரு நாள் நான் என்னுடைய மாமா அவர்களோடு இருந்தேன். நானும் அவரிடத்தில் தொடர்ந்து நீந்த தெரியும் என்று கூறி வந்தேன். அவர் ஏறக்குறைய 15-16 வயதுடையவராய் இருந்தார். நாங்கள் ஆற்றில் இருந்தோம். அப்பொழுது நான் லார்க் மாமா அவர்களே, என்னால் நீச்சல் அடிக்க முடியும்
என்றேன்.
உங்களுக்கு தெரியுமா, அப்பொழுது நான் நல்ல விதமாகவும் பாதுகாப்பாகவும் படகின் பின்புறத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அவரோ படகின் துடுப்பை எடுத்து ஏறக்குறைய 10 ஆழத்தில் என்னை தள்ளிவிட்டார். அப்பொழுது அது வித்தியாசமானதாக இருந்தது. அப்பொழுது தண்ணீர் தெறித்து கூச்சலிட்டேன். உங்களுடைய ஜீவியத்தில் எப்போதுமே நீங்கள் இதுபோன்று கூச்சலிட்டதை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீர்கள்.
Someday you get pushed off, you better know where you're standing. Yes, sir. If you know him, you better really know him. That's right.
என்றோ ஒரு நாள் நீங்கள் தள்ளப்படும் போது நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பது மேலானதாகும். ஆம் ஐயா, நீங்கள் அவரை அறிந்திருந்தால் நீங்கள் அவரை உண்மையாகவே மேலாக அறிந்திருப்பது நலம். அது உண்மை.
But now we're going into deep water. Deep water. It'll make you drown if you're not a good fattened up Christian.
ஆனால் இப்பொழுது நாம் ஆழமான தண்ணீருக்குள், ஆழம் நிறைந்த தண்ணீருக்குள் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் ஒரு நல்ல கொடுமையான கிறிஸ்தவராய் இல்லை என்றால் அது உங்களை அங்கே மூழ்கடித்துவிடும்.
Notice the word Paul first found that he went back in the Old Testament and he found this. He's seen that experience of his absolutely.
வார்த்தையை கவனியுங்கள். பவுலை முதலில் கண்டான். எனவே அவன் பழைய ஏற்பாட்டுக்குள் திரும்பிச் சென்று அவன் இதை கண்டறிந்தான். அவன் அந்த தன்னுடைய அனுபவம் முற்றிலுமானதாக இருந்ததை கண்டான்.
Now what was that struck me down? It was a light. Big light standing there shining like the sun standing in front of his face.
இப்பொழுது என்னை கீழே விழத் தள்ளி இருந்தது எது என்றான். அது ஒரு ஒளியாய், அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு பெரிய ஒளியாய், சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டு அவனுடைய முகத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தது.
He said, Saul, Saul, why persecutest thou me? He said, Lord, who are you that I persecute? He said, I'm Jesus.
அப்பொழுது அவர், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவனோ, ஆண்டவரே, நான் துன்பப்படுத்துகிற நீர் யார் என்று கேட்டான். அப்பொழுது அவர், நான் இயேசு என்றார்.
I thought he was a man, has scarred hands. That the claims appearing in meetings now with nail scars in his hands and his head. No, no. Not that body. Amen. Not that body. See, he's now a light.
அவர் ஒரு மனிதனா இருந்தார் என்றும், தடும்புகளோடு கூடிய கரத்தை உடையவரா இருந்தார் என்றும், அவரோ இப்பொழுது கூட்டங்களில் தன்னுடைய கரங்களில் ஆணியில் அறையப்பட்ட வடுக்களோடும் தன்னுடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்ட வடுக்களோடும் பிரசன்னமாவதாக உரிமை கோருகின்றார்களே என்று நான் எண்ணினேன். இல்லை இல்லை, அந்த சரீரத்தில் அல்ல, அந்த சரீரத்தில் அல்ல. புரிகிறதா? அவர் இப்பொழுது ஒரு ஒளியாய் இருக்கிறார்.
Saul, when he's here on earth, he said, I come from God, I go back to God.
Amen.
He was the angel that led the children of Israel in this light through the wilderness. He returned back to that same light, and Paul saw it out of the Old Testament.
Amen.
He said, I am Jesus, the angel of the covenant.
அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது அவர் நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், நான் தேவனிடத்திற்கு திரும்பி போகிறேன் என்றார். அவர் இஸ்ரவேல் புத்திரரை வனாந்திரத்தினூடாக இந்த ஒளியில் வழிநடத்தி சென்ற தூதனாயிருந்தார். அவர் அதே ஒளியினடைக்கு திரும்பி சென்றார். பவுல் பழைய ஏற்பாட்டில் இருந்து அதை கண்டான். அவர் நானே இயேசு, உடன்படிக்கையின் தூதன் என்றார்.
And he become flesh to redeem us. Took on not the form of angels we find in previous chapters we are studying. He never took on the nature of angels, but was the seed of Abraham.
Amen.
That he might be known, that man could see God. Amen.
அவர் நம்மை மீட்க மாம்சமானார். தேவ தூதருக்கு உதவியாக கைகூடாமல் என்று முந்தின அதிகாரத்தில் உள்ளதை நாம் கண்டோம். நாம் அதை ஆய்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வெளிப்பட்டு மனுஷர் தேவனை காணும்படிக்கு அவர் தேவ தூதருக்கு உதவியாக கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார்.
ஆமென்.
இப்பொழுது அவர் நான் அதனண்டை திரும்பிச் செல்வேன் என்று கூறுகிறார். பவுல் அதை கண்டபோது அவர் நிச்சயமாகவே அது அவராயிருந்தது என்றார். அது அவராயிருந்தது.
Peter had an experience one night while he was praying. That same light come into the building, opened up the doors before him, went out into the streets, and Peter thought he was dreaming. He was so anointed. He didn't know what taking place is. I just woke up, but am I here on the street?
பேதுரு ஒரு இரவு ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவன் அந்த அனுபவத்தை பெற்றிருந்தான். அந்த அதே ஒளியானது கட்டிடத்திற்குள்ளாக வந்து அவனுக்கு முன்னிருந்த கதவுகளை திறக்க அவன் வெளியே வீதிக்கு நடந்து வந்தான். பேதுருவோ தான் சொப்பனம் கண்டு கொண்டிருந்ததாக எண்ணிக்கொண்டான். அவர் அவ்வளவாய் அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். எனவே என்ன சம்பவித்திருந்தது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. அவன், நான் விழித்துள்ளேனா? ஆனால் நான் இங்கே வெளியே வீதியில் இருக்கிறேனே
என்றான்.
அவன் மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய வீட்டிற்கு சென்றான். அப்பொழுது சிறு பெண் கதவினை திறந்தாள். அந்த சிறு பெண் அங்கிருந்த போது ஒரு ஜபக்கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. யாரோ ஒருவர் கதவை தட்டி கொண்டே இருந்தார். அப்பொழுது அவள் வாசலை திறந்தாள்.
Oh, she said, here's Peter right now. You're praying for me to get out of prison. The Lord has delivered him. Oh, they said, go on.
Oh, அவள், இதோ பேதுரு இப்பொழுது இங்கிருக்கிறார். அவர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரோ அவரை விடுவித்துள்ளார் என்று கூறினாள். அவர்களோ அதற்கு, ஓ, நம்ப முடியவில்லையே என்றனர்.
Oh, Lord, deliver him. Why, she said, he stand at the door knocking. Peter just kept pounding. Let me in. Oh, she said, it's Peter.
Oh, கர்த்தாவே அவரை விடுவியும் என்று அவர்கள் ஜெபித்தனர். ஏன், அவர் வாசலண்டை நின்று தட்டிக் கொண்டிருக்கிறார் என்று அவள் கூறினாள். அப்பொழுது பேதுருவோ, நான் உள்ளே வரட்டும் என்று கூறி பலமாய் தட்டிக் கொண்டிருந்தார். ஓ, அவள், அது பேதுருதான் என்றாள்.
Some days, they still have a little drawbar, a little lid here. You raise back and look out, see, before you let your guest in, you have to know who's knocking at your door.
அந்நாட்களில் அவர்கள் இழுத்து மூடும்படியான ஒரு சிறு தாழ்பால் கட்டையை வைத்திருப்பார்கள். அவர்கள் திறந்து பார்த்து மூடும் ஒரு சிறு மூடியை கதவில் வைத்திருப்பார்கள். நீங்கள் அந்த கதவில் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த சிறு மூடியை மாத்திரம் இழுத்துவிட்டு வெளியே இருப்பவரை பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய விருந்தாளியை வீட்டிற்குள் அனுமதிக்கும் முன்னர் உங்களுடைய கதவண்டை தட்டுகிறது யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது கொள்ளையர்கள் இருந்தனர். நீங்கள் கதவை திறந்தால் அவர்கள் உங்களை கொன்று போடுவார்கள்.
So he opened the door, she said, it's Peter. They said, oh my, he's dead. That's his angel standing there. See? Done got his glorified body, you know, that's the ostomy.
ஆகையால் அவர்கள் கதவை திறந்தனர். அப்பொழுது அவள், அது பேதுருதான் என்றாள். அவர்களோ, ஓ, என்னே, அவர் மரித்து போய்விட்டார். அது அவருடைய தூதன் அங்கே நிற்பதாகும். பார்த்தீர்களா? உங்களுக்கு தெரியுமா, அவன் தன்னுடைய ஆவிக்குரிய சரத்துக்குள்ளாக சென்று விட்டான் என்று கூறினார்கள்.
Remember how we talk it, the big diamond? How it reflected the light, how it went back to there, this earthly tabernacle will be dissolved, we have one already waiting.
நாம் எப்படி அந்த பெரிய வைரக்கல்லை எடுத்தோம் என்றும் அது எப்படி ஒளியை பிரதிபலித்தது, எப்படி அது அங்கே திரும்பி சென்றது என்பது நினைவிருக்கிறதா? பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
And they thought Peter done died, this old body had dropped, lived buried a few days, he'd entered into his angel, or his glory, not glorified body, but in his theostomy, the body that's already prepared.
எனவே பேதுரு மரித்து போய்விட்டான் என்றும் அவனுடைய இந்த பழைய மாம்ச சரீரம் விழுந்து மறித்து போனது என்றும் இன்னும் ஒரு சில நாட்களில் அவர்கள் அதை அடக்கம் செய்வார்கள் என்றும் அவர்கள் எண்ணிக்கொண்டனர். ஆகையால் அவன் தன்னுடைய தூதன் இல்லை, தன்னுடைய மகிமையடைந்த இல்லை, மகிமையடைந்த சரீரத்துக்குள் அல்ல, ஆனால் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அவனுடைய ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தான் என்று எண்ணியிருந்தனர்.
He couldn't shake your hands, there's no hands to shake like that, but it's an image of a man come down and was knocked at the door.
அந்த சரீரத்தினால் உங்களுடைய கரங்களை குலுக்க முடியாது, அது இந்த விதமாக கரத்தை குலுக்காது, ஆனால் அது ஒரு மனுஷ சாயலில் தான் இருக்கும், எனவே அதுதான் வந்து கதவை தட்டி கொண்டிருந்தது என்று எண்ணிக்கொண்டனர்.
She said, no, it's Peter, he's standing there. He opened the door, walked in. There you are. Now, Peter had been delivered by this light.
அவளோ, இல்லை, அது பேதுருதான், அவர்தான் அங்கு நின்று கொண்டிருக்கிறார் என்று கூறினாள். அவன் கதவை திறந்து உள்ளே நடந்து வந்தான், அது பேதுருவாய் இருந்தது. இப்பொழுது பேதுருவோ இந்த ஒளியின் மூலம் விடுவிக்கப்பட்டிருந்தான்.
Now the same way that Paul in the early church seen that light of God that shined on Paul, the same thing has come down.
இப்பொழுது அதே விதமாக இந்த பூமிக்குரிய, அதாவது ஆதி சபையில் இருந்த அந்த பவுல் தன்மேல் தேவனுடைய ஒளி பிரகாசித்திருந்ததை கண்டான். அதே ஒளியே திரும்பவும் வந்துள்ளது.
Now people can say anything, that doesn't make it right. But when God proves anything, the work of it proves it, then the camera proves it.
இப்பொழுது ஜனங்கள் எந்த காரியத்தையும் கூற முடியும், அது அதை சரியாக்குகிறதில்லை, ஆனால் தேவன் எந்த காரியத்தையாவது நிரூபிக்கும் போது அதனுடைய கிரியையே அதை நிரூபிக்கிறது, புகைப்பட கருவியும் அதை நிரூபிக்கிறது.
And everything that the Lord has did has been absolutely infallibly proved that it's God.
Amen.
By the scriptures, by its action, by experience. But they won't listen.
நாம் பெற்றுள்ள ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் செய்துள்ள ஒவ்வொரு காரியமும் முற்றிலுமானதாக இருந்து வருகிறது. அது தேவன் என்று வேத வாக்கியங்களினாலும் அதனுடைய செய்கைகளினாலும் அனுபவத்தினாலும் பிழையற்ற விதத்தில் நிரூபிக்கப்பட்டது, ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள்.
Look here in this tabernacle, now remember, you know this, we don't create crowds, we ain't got a place to put them anyhow.
இங்கே இந்த கூடாரத்தில் நோக்கி பாருங்கள், இப்பொழுது நினைவிருக்கட்டும், நீங்கள் இதை அறிவீர்கள், நாம் ஜனக்கூட்டம் அதிகமாய் வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறதில்லை, அவர்களை உள்ளே வைக்க போதுமான இடமும் நம்மிடத்தில் இல்லை.
But look, a meeting of this type where we's coming together this ought to attract the false cities. But they're dead. They're absolutely dead. They have eyes, but they can't see.
ஆனால் பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு கூட்டம் நாம் இதற்காக ஒன்று சேர்ந்து வருகிற போது இது பெரிய நகரங்களை கவர வேண்டும், ஆனால் அவர்களோ மரித்து போய்விட்டனர். அவர்கள் முற்றிலும் மரித்த நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கண்கள் இருந்தும் காண முடியவில்லை.
You say, well, Brother Branham, won't they go to a doctor and get their eyes fixed? He can't fix that kind of seeing.
நீங்களோ ஏன், சகோதரன் பிரணாம் அவர்களே, அவர்கள் ஒரு மருத்துவரிடம் சென்று தங்களுடைய கண்களை சரி செய்து கொள்ள மாட்டார்களா என்று கேட்கலாம். மருத்துவரால் அந்த விதமான பார்வையை பெற சரி செய்யவே முடியாது.
Jesus said, if you would have known me, you would have known my day. He said, you blind Pharisees, you can discern the faces of the skies, but the signs of the time, you can't discern.
இயேசு, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் நீங்கள் என்னுடைய நாளையும் அறிந்திருப்பீர்கள் என்றார். மேலும் அவர், நீங்கள் குருடரான பரிசேயர்கள், வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா என்றார்.
Does that go over top of your head? Listen, look at the signs we're living in here. Now I just ain't some myself, I'm just a man, not even a preacher to talk about. I have no education what the world call a preacher.
அது உங்களுடைய தலைக்கு மேலே கடன் செல்கிறதா? கவனியுங்கள், நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தின் அடையாளங்களை நோக்கி பாருங்கள். இப்பொழுது அது வெறுமன ஏதோ ஒன்றா இருக்கவில்லை, நான் வெறுமன ஒரு மனிதனாயிருக்கிறேன். நான் இதை குறித்து பேசும்படியான ஒரு பிரசங்கியாராய் கூட இருக்கவில்லை. உலகம் ஒரு பிரசங்கி என்று அழைக்கிறதற்குரிய கல்வி அறிவு கூட
என்னிடத்தில் இல்லை.
நாம் ஏழ்மையான ஜனங்களாயிருக்கிறோம். நாம் இருக்கின்ற கட்டிடத்தை நோக்கி பாருங்கள், இந்த காலையில் மற்ற தேவாலயங்களையும் நோக்கி பாருங்கள், ஆனால் தேவன் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள், அங்குதான் காரியமே உள்ளது.
So was Moab standing there in all his splendor and his beauty, but there was Israel in tents, but where was God at?
ஆகையால் மோவாபியர் அங்கே தங்களுடைய எல்லாம் இருக்கான பிரபலப்போடும் தங்களுடைய அழகோடும் நின்று கொண்டிருக்க இஸ்ரவேலரோ கூடாரங்களில் இருந்தனர். ஆனால் தேவன் அங்கே இருந்தார்.
There's a bunch of the holy rollers down there doing everything there was wrong. But Balaam, their bishop, failed to see that smitten rock, that brass serpent, that pillar of fire. His eyes was blind, he couldn't see it. He said, they're just imagining that. But he was dead.
அப்பொழுது அங்கிருந்த பரிசுத்த உருளைகள் தவறான ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களுடைய பேராயரான பிலேயாமோ அந்த அடிக்கப்பட்ட கண்மலையையும் அந்த வெண்கல சர்பத்தையும் அந்த அக்னி ஸ்தம்பத்தையும் காண தவறினான். அவனுடைய கண்களோ குருடாக்கப்பட்டிருந்தன. அவனால் அதை காண முடியவில்லை. அவனோ அவர்கள் அதை வெறுமன கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றே கூறினான். ஆனால் தேவன் அங்கே இருந்தார்.
God is here. Amen. And he's doing the same thing that he has done. Amen. And he's will.
Oh, தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் இங்கிருக்கிறார். தேவன் இங்கிருக்கிறார். அவர் ஏற்கனவே செய்துள்ள அதே காரியத்தையே செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னமும் செய்வார்.
We compare scripture with scripture. God has never painted himself some big something on earth. But he's always dwelt among the common and humble people.
நாம் வேத வாக்கியத்தை வேத வாக்கியத்தோடு ஒப்பிடுகிறோம். தேவன் தம்மை ஒருபோதும் இந்த பூமியின் மீதுள்ள ஏதோ ஒரு பெரிய காரியத்தில் உருவகப்படுத்தி காட்டவில்லை. ஆனால் அவர் எப்பொழுதுமே சாதாரணமான தாழ்மையான ஜனங்களுக்கு மத்தியில் வாசம் செய்து வந்துள்ளார்.
And here he is this morning doing the same thing. Amen. The scripture vindicates it. The camera vindicates it.
அவர் இந்த காலையில் இங்கே இருந்து கொண்டு அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். வேதம் அதை ரூபகாரப்படுத்துகிறது. புகைப்பட கருவியும் அதை ரூபகாரப்படுத்துகிறது.
இப்பொழுது
அந்த காரணத்தினால்தான் நான் அந்த காட்சியை குறிப்பிட்டு கூறுகிறேன். அது நான் அங்கு இருக்கிறேன் என்ற காரணத்தினால் அல்ல. நான் ஒரு பாவியாய் இருக்கிறேன். உங்களைப் போல கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் நான் கூற முயற்சிப்பது என்னவென்றால் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பதே ஆகும். அதுவே முக்கியமான காரியமாக உள்ளது.
Well, if he made me a incarnated Elisha, if you didn't have faith to believe it, it'd never do you any good. He came to his own received him not.
அவரோ என்னை ஒரு மனு உருவெடுத்த எலியாவாக ஆக்கியிருந்தால் நீங்கள் அதை விசுவாசிக்க விசுவாசமுடையவர்களா இல்லாமல் இருந்திருந்தால் அப்பொழுது அது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
That's reason here in the city today. Why could start a revival here in some big building or something? You would never get many people to believe it. They just won't. They can't. Their day is done.
அந்த காரணம்தான் இங்கே இன்றைக்கும் இந்த பட்டணத்திலும் உள்ளது. ஏன் நான் இங்கே ஏதோ ஒரு கட்டிடத்தில் அல்லது ஏதோ ஒன்றில் ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்த முடிந்தால் அதை விசுவாசிக்கும்படிக்கு அநேக ஜனங்களை உங்களால் கொண்டு வர முடியாது. அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். அவர்களால் விசுவாசிக்க முடியாது. அவர்களுடைய நாள் போய்விட்டது.
The same lesson this morning in Africa would probably produce 10,000 at least, 10,000 souls to Christ. Or there might be one sinner sitting here this morning or something. Some backslider, most of them is just combed through and through till it's just finished. That's all.
இந்த காலை ஆப்பிரிக்காவில் இந்த விதமான வேதப்பாடமானது அநேகமாக 10,000 குறைந்தபட்சம் 10,000 ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு உண்டாக்கும். ஆனால் இங்கோ இந்த காலையில் ஒரு பாவி அல்லது வேறு யாராவது யாரோ ஒரு பின்வாங்கி போனவன் உட்கார்ந்திருக்கலாம். அவர்களில் பெரும்பாலானவர்கள் அலசி ஆராயப்பட்டு எல்லாமே முடிவுற்று விடும் அளவிற்கு காணப்படுகிறது.
அவ்வளவுதான்.
ஆனால் நாம் கூற முயற்சித்துக் கொண்டிருப்பது என்னவென்றால் வேத வாக்கியம் வேத வாக்கியத்தினால் ஒப்பிடப்படுகிறது என்பதே ஆகும். இப்பொழுது அது எவ்வளவு மகத்தான அனுபவமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது வேதாகமத்தோடு ஒப்பிடப்பட்டால் ஒழிய இல்லை என்றால் மற்றபடி அது தவறானதாகும்.
The Urim Thummim. No matter how good the prophet was, if he spoke and them lights didn't flash on the Urim Thummim, it was wrong. How well the dream seemed, if it didn't flash on the Urim Thummim, it was wrong.
Urim Thummim. தீர்க்கதரிசி எவ்வளவுதான் நல்லவராயிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் பேசின பிறகு அந்த ஒளியானது ஊரையும் தும்மியின் மேல் பிரகாசிக்கவில்லை என்றால் அது தவறானதாயிருந்தது. அந்த சொப்பனம் எவ்வளவு நல்லதாக தென்பட்டாலும் அந்த வெளிச்சம் ஊரையும் தும்மியின் மேல் பிரகாசிக்கவில்லை என்றால் அது தவறானதாகவே இருந்தது.
Paul said, if an angel from heaven would come,
Amen.
Galatians 1:8, and would preach any other gospel than what's already been preached to you, let him be accursed.
அந்த ஆசாரியத்துவம் முடிவுற்ற போது தேவன் தம்முடைய வேதாகமத்தை முன்னிலைப்படுத்தியுள்ளார். பவுல், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கலாத்தியர் 1:8
கூறியுள்ளான்.
இருந்து வந்த தூதன் வெளிப்படுத்தினவனாகிய யோவானிடத்தில் கூறினார். அது தேவனாயிருந்தது. அவர், இயேசுவாகிய நான் இந்த காரியங்களை காண்பிக்கும்படிக்கு அல்லது ரூபகாரப்படுத்தும்படிக்கு என் தூதனை அனுப்பினேன் என்றார்.
If any man will add one word to it or take one word out of it, the same will be taken out of the book of life for him.
Amen.
This is it. The Bible.
அவர் ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் அல்லது இதிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுத்து போடப்படும் என்றார். இதுதானது வேதம்.
Therefore, these experiences and these things that we're having to happen here, if it wasn't vindicated by God's word, it would be wrong. I don't care what would take place, it would be wrong.
Amen.
So it's scripturally absolutely the truth.
Amen.
Oh, I'm so happy I'm a member of the great body of Christ.
ஆகையால் இந்த அனுபவங்களும் இங்கே நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களும் அவை தேவனுடைய வார்த்தையினால் ரூபகாரப்படுத்தப்படவில்லை என்றால் அப்பொழுது அது தவறானதாகும். என்ன சம்பவித்தாலும் எனக்கு கவலை இல்லை, அது தவறானதாகும். ஆகையால் அது வேத பிரகாரமானதாக இருக்கிறபடியால் முற்றிலும் சத்தியமாய் இருக்கிறது. ஓ, நான் அந்த கிறிஸ்துவின் மகத்தான சரீரத்தின் ஒரு அங்கத்தினனாய் இருப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
Now, let's go now, we're coming down to the lesson. Now we ended up over here where he said, seeing that we're compassed about, no, I'm sorry, that's us quoting 12th chapter, I've been reading it, but I haven't studied it.
இப்பொழுது நாம் பாடத்திற்கு செல்வோம். நாம் பாடத்திற்கு தான் வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவர், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று கூறின இந்த இடத்தில் நாம் இங்கே முடித்தோம். இல்லை, என்னை மன்னிக்கவும், நான் 12 அதை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நான் அதை படித்துக் கொண்டிருந்தேன், ஆனால் நான் இன்னும் அதை ஆராய்ந்து படிக்கவில்லை.
Brother Norman staying at my home up there, and he knows that I just got in yesterday, and the brothers know down there, I just got in, and the only time I got to read the scripture down was sitting right here a few minutes ago.
சகோதரர் நார்மன் அங்கே என்னுடைய வீட்டில் தங்கியிருக்கிறார். நான் அதை நேற்று படித்ததை அவர் அறிந்துள்ளார். அங்கிருந்த மற்ற சகோதரர்களும் நான் படித்திருந்ததை அறிந்திருக்கிறார்கள். சில நிமிடங்களுக்கு முன்பு இங்கே அமர்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் மாத்திரமே நான் அந்த வேத வாக்கியத்தை வாசித்தேன். அது உண்மை.
Don't study it. I just wait for the Holy Spirit to give it, just as He wants it. He knows where the person's at that has to have it. So if I got something made up my mind I'm going to say, then it's wrong.
அதை ஆராய்ந்து படிப்பதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற விதத்தில் அதை அளிக்க அவருக்காக அப்படியே காத்திருக்கிறேன். அதை பெற்றுக் கொள்ள வேண்டிய நபர் எங்கே இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் நான் கூறப்போவது என்னுடைய சிந்தையில் உருவான ஏதோ ஒரு காரியமாக இருந்தால் அப்பொழுது அது தவறானதாகும்.
But if I just let him do it, he'll take it right straight to the spot where it belongs. Take no thought what you shall say, for it's not you that speaks, it's your Father that dwelleth in you, he doeth the speaking.
ஆனால் நான் அவர் அதை செய்யும்படி அனுமதிப்பேனேயானால் அப்பொழுது அவர் அதை அதற்கு சொந்தமான இடத்திற்கு நேராக கொண்டு செல்வார். புரிகிறதா? என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர்.
Now, the last chapter, previous chapter, we heard this, that how shall we escape if we neglect this great salvation, who was first preached to us by the Lord Jesus, and him with those who heard him.
இப்பொழுது கடந்த அதிகாரத்தில், இதற்கு முந்தின அதிகாரத்தில் நாம் இதை கேட்டோம். அதாவது, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று உள்ளது.
The same things that Jesus did to show them, same things like takes place here, same angel of God, same works, same evidence, same everything, everything along the same gospel, right with the word.
இயேசுவானவர் செய்த அதே காரியங்களை காண்பிக்கும்படிக்கு அதே மாதிரியான காரியங்கள் இங்கே சம்பவிக்கின்றன. அதே தேவனுடைய தூதன், அதே கிரியைகள், அதே அத்தாட்சி, ஒவ்வொரு காரியமும் அதே விதமாக, ஒவ்வொரு காரியமும் கூட அதே சுவிசேஷம் சரியாக வார்த்தையின்படியாய் உள்ளது.
If that was taught by the Lord, then confirmed by his disciples, that we heard Paul being the same, how shall we escape if we neglect such great salvation?
கர்த்தரால் கற்பிக்கப்பட்டு பின்பு நாம் கேட்டிருக்கிற அவருடைய சீஷர்களாலே உறுதியாக்கப்பட்டதுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று பவுல் அதே விதமாக கேட்டுள்ளான்.
Now Paul was saying that to his Hebrew audience. Now they didn't have tape recorders today like we got here, but they had scribes who sat there taking it down, just as Paul was preaching.
இப்பொழுது பவுல் தன்னுடைய எபிரேய கூட்டத்தாரிடத்தில் அதை கூறிக்கொண்டிருந்தான். இப்பொழுது இன்றைக்கு நாம் இங்கே வைத்துள்ளது போன்ற ஒலிப்பதிவு கருவிகளை அவர்கள் அந்நாட்களில் வைத்திருக்கவில்லை. ஆனால் பவுல் செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அங்கே அமர்ந்து அதை எழுதி கொள்ளக்கூடிய வேத பாரகரை அவர்கள் வைத்திருந்தனர்.
And that's what it is right here. We're getting about tape recorders and these tapes go over the world. See? To show that it is the truth. Our religion is not in vain. It's absolutely the resurrected Jesus Christ. Same thing. Now we mustn't neglect it.
அதன் காரணமாகவே செய்தி இங்கே உள்ளது. நாமோ ஒலிப்பதிவு கருவிகள் மூலமாக பதிவு செய்யப்படுகின்ற செய்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது சத்தியம் என்று காண்பிக்கும்படிக்கு இந்த ஒலிநாடாக்கள் உலகம் முழுவதும் செல்கின்றன. பாருங்கள், நம்முடைய மார்க்கமோ வீணானதாய் இருக்கவில்லை. அது முற்றிலுமாய் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாய் அதே காரியமாய் உள்ளது. இப்பொழுது நாம் அதை குறித்து கவலையற்று இருக்க வேண்டாம்.
I kind of enjoy going down there. I like the singing and the people are friendly around that little old church.
இப்பொழுது இன்றைக்கு சபையிலிருந்து விலகி செல்லாதீர்கள். மேலும் நல்லது, நான் அங்கு செல்வதனால் ஒரு விதமாக சந்தோஷப்படுகிறேன். எனக்கோ பாடுவது பிடிக்கும். அந்த சிறிய பழைய சபையை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று கூறாதீர்கள்.
Don't do that. Brother, let your heart become a flame. Say, here, I got to do something about this. I got to get out and see if I can get somebody saved.
அவ்வாறு செய்ய வேண்டாம். சகோதரனே, உங்களுடைய இருதயம் அனல் முட்டப்பட்டு இங்கே இதை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும், எனவே நான் வெளியே போய் யாராவது ரட்சிக்கப்படும்படிக்கு என்னால் இங்கு கொண்டு வர முடியுமா என்று பார்க்க வேண்டும் என்று கூறுங்கள்.
Don't go out and bless God if you don't repent, you're going to perish. No, go to jail. Be as wise as a serpent, as harmless as a dove. See, that's the way to go.
ஆனால் நீங்கள் வெளியே போய் தேவனுக்கு ஸ்தோத்திரம், நீ மனம் திரும்பவில்லை என்றால் நீ அழிந்து போகப் போகிறாய் என்று கூற வேண்டாம். வேண்டாம், போய் அதை பெருந்தன்மையாக கூறுங்கள். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடச்சர்களுமாயிருங்கள். பாருங்கள், அந்த விதமாகத்தான் செல்ல வேண்டும்.
Approach the person if he's raising chickens, talk about chickens to him for a while. See, and then first thing you know, he'd be talking about the Lord. If he's a farmer, talk about his farm. If he sells automobiles, talk about his automobiles for a while. What nice cars you got, and so forth. See?
ஒரு நபரை அணுகும் போது அவன் கோழி குஞ்சுகளை வளர்த்துக் கொண்டிருந்தால் அவனிடத்தில் சற்று நேரம் கோழி குஞ்சுகளை பற்றி பேசுங்கள். புரிகிறதா? அதன் பின்னர் நீங்கள் அறியாமலேயே கர்த்தரை குறித்து பேசிக் கொண்டிருப்பீர்கள். அவன் ஒரு விவசாயியாக இருந்தால் அப்பொழுது அவனுடைய பண்ணையை பற்றி பேசுங்கள். அவன் மோட்டார் வாகனங்களை விற்பவனாய் இருந்தால் அவனுடைய மோட்டார் வாகனங்களை குறித்து பேசுங்கள். சற்று நேரம் நீங்கள் அருமையான கார்களை வைத்துள்ளீர்கள் என்ற விதமாக பேசுங்கள். புரிகிறதா?
Till you catch the spirit when Father says now is the time to approach him about his soul. You can wind it off, you see?
பிதாவானவர் அவனுடைய ஆத்மாவை குறித்து அவனிடத்தில் அடங்கக்கூடிய நேரம் இப்பொழுதுதான் என்று கூறுவதை நீங்கள் ஆவியில் மனதில் உணரும் வரை பேசுங்கள். அப்பொழுது அந்த முந்தின உரையாடலை உங்களால் நிறுத்திவிட முடியும். பாருங்கள்,
That's a fine automobile. You know, transportation today has become great. Oh, how the nations have been brought close together and the cities of our nations close together. Friends and mothers can visit each other. You know, it's a wonderful thing to have automobiles like your son. Yes, sir, sure is. Mm-hmm. You know, puffing on his cigar, whatever it is. Yeah, them's good cars.
அதாவது, அது ஒரு அருமையான மோட்டார் வாகனம். இன்றைக்கு போக்குவரத்து வசதியோ பெரிய அளவில் மாற்றமடைந்துள்ளதை நீங்கள் அறிவீர்கள். ஓ, எப்படியாய் தேசங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து முன்னேற்றமடைந்து வருகின்றன. நம்முடைய தேசங்களின் நகரங்களும் ஒன்று சேர்ந்து வளர்ச்சியடைந்துள்ளன. எனவே நண்பர்களும் தாய்மார்களும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ள முடிகிறது. நீங்கள் விட்டுக் கொண்டிருப்பது போன்ற மோட்டார் வாகனங்களை வைத்திருப்பது ஒரு அற்புதமான காரியமாக உள்ளது என்பதை நீங்களே அறிவீர்கள் என்று பேசலாம். ஆமையா, அது ரட்சிகமாகவே அவ்வாறு உள்ளது. ஒருவன் தன்னுடைய சுருட்டினை புகைத்துக் கொண்டிருந்தாலும் வேறு என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, அவைகள் நல்ல கார்களாகவே உள்ளன.
Did you ever think of what the old timers would have thought if they'd seen something like that just keep going like cash and white rice? Yes, sure is.
அதை போன்ற ஒரு காரியத்தை பழங்காலத்தவர்கள் பார்த்திருந்தால் அப்பொழுது அவர்கள் அதை குறித்து என்ன நினைத்திருப்பார்கள் என்பதை குறித்து நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்ததுண்டா? அந்த விதமாகவே அது தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கொஞ்சம் கழித்து ஆம் ஆம் நிச்சயமாகவே அவ்வாறுதான் உள்ளது என்று கூறுவீர்கள்.
You know, another thing it does, it brings like we're having like in revivals. People can come across the country quickly for a revival. See, you're opening the way all time, you know.
அது மற்றொரு காரியத்தையும் செய்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் ஜனங்களை எழுப்புதல் கூட்டங்களுக்கு துரிதமாக கொண்டு வர முடிகிறது. மேலும் ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்காக ஜனங்களால் துரிதமாக தேசத்தை கடந்து வர முடிகிறது. பாருங்கள், நீங்கள் இப்பொழுதோ கூற வேண்டியதற்கான வழியை திறந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள்.
If you feel something chug up the way, stop right there, move over here. Like a doctor said out of Phoenix, said, Lord, fill my mouth with good words and then nudge me when I've said enough. Nudge me when I've said enough.
நீங்கள் பேசிக்கொண்டிருப்பதை நிறுத்தப்படும்படிக்கு உணர்ந்தால் அப்பொழுது அதை அங்கேயே நிறுத்திவிட்டு இந்த சுவிசேஷத்திற்கு வந்து விடுங்கள். ஃபீனிக்ஸில் உள்ள ஒரு மருத்துவர் கூறினது போன்று அவர், கர்த்தாவே, என்னுடைய வாயை நல்ல வார்த்தைகளினால் நிரப்பும், அதன் பின்னர் நான் போதுமானதை பேசிவிட்ட பிறகு என்னை முழங்கையால் எடுத்து நிறுத்திவிடும். உங்களுக்கு புரிகிறதா? ஆம், நான் போதுமானவற்றை பேசின பிறகு என்னை முழங்கையால் இடித்து நிறுத்திவிடும் என்றார்.
Now, notice now we're going to start from the 15th chapter, 15th verse of the 3rd chapter. Closely now. While it is said today, if you hear his voice, harden not your hearts as in the provocation.
இப்பொழுது கவனியுங்கள், நாம் 15th அதிகாரத்திலிருந்து துவங்கப் போகிறோம். இல்லை, 3rd அதிகாரத்தின் 15th வசனத்திலிருந்து துவங்கப் போகிறோம். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே.
I watch Paul speaking here. I had said today, after so long a time, we're going to get into it, after a while that today so long a time comes into the next chapter. After so long a time.
இப்பொழுது பவுல் இங்கே பேசுவதை கவனியுங்கள். இப்பொழுது அதில் வெகு காலத்திற்கு பின்பு இன்று என்று கூறப்பட்டுள்ளது. நாம் கொஞ்ச நேரம் கழித்து அதற்குள்ளாக சென்று கற்றுணரப் போகிறோம். அதாவது வெகு காலத்திற்கு பின்பு இன்று என்று உள்ளது. வெகு காலத்திற்கு பின்பு என்பது அடுத்த அதிகாரத்தில் வருகிறது.
It is said today, if you hear his voice, harden not your hearts as in the day of provocation, when they provoke God. Now let's read the next verse. For some, when they had heard, did provoke.
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அவர்கள் தேவனை கோபமூட்டினார்கள். இப்பொழுது நாம் அடுத்த வசனத்தை படிப்போமாக. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்?
Now what's he talking about? Gospel. Howbeit not all that came out of Egypt by Moses, but with whom he was grieved for 40 years, was it not with them that it sinned whose carcasses fell in the wilderness?
இப்பொழுது எதை குறித்து அவன் பேசிக்கொண்டிருக்கிறான்? சுவிசேஷத்தை குறித்தேயாகும். மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சபங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று.
Stop here a minute. The provocation, when they provoke. Now what did God do? Now Paul's trying to speak. What is it led them out of Egypt? Was it Moses? No. Moses was the flesh instrument.
நாம் இங்கே ஒரு நிமிடம் நிறுத்துவோமாக. கோபமூட்டுதலில் அவர்கள் கோபமூட்டின போது இப்பொழுது தேவன் என்ன செய்தார்? இப்பொழுது பவுல் பேச முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். அவர்களை எகிப்திலிருந்து வெளியே வழிநடத்தினது எது? அது மோசேயா இருந்ததா? இல்லையே, மோசே மாம்ச பிரகாரமான கருவியா இருந்தான்.
Now we've got a background here. We want to get straightened out. Now when we hit this spot down here in a few minutes, you'll see it.
இப்பொழுது நாம் இங்கே ஒரு பின்னணியை பெற்றுக் கொண்டோம். நாம் இப்பொழுதே அதை சரிபடுத்த விரும்புகிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் இங்கே இந்த இடத்தை பார்க்கும் போது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள்.
Now, God had his people with unsettled rest. They were down in Egypt. They were out of their right position. They were out of their homeland. They were strangers and pilgrims. And God was going to bring them from that housed-in place in Egypt up to the homeland.
இப்பொழுது, தேவன் நிலையற்ற இளைப்பாறுதலைக் கொண்ட தம்முடைய ஜனங்களை உடையவராயிருந்தார். அவர்கள் எகிப்தில் இருந்தனர். அவர்கள் தங்களுடைய சரியான நிலைமையில் இல்லாமல் இருந்தனர். அவர்கள் தங்களுடைய தாய்நாட்டுக்கு வெளியே இருந்தனர். அவர்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிருந்தனர். தேவன் அவர்களை எகிப்தில் அடைபட்டிருந்ததிலிருந்து தாய்நாட்டுக்கு கொண்டு செல்ல போவதாக இருந்தார்.
A type of today, we're unsettled. Here it don't take long. Little chubby-handed boys playing marbles. Little girls with the dollies playing. The first thing you know, you got gray hair and wrinkled up.
அது இன்றைய ஒரு மாதிரியாய் உள்ளது. நாமோ நிலைகுலைந்து காணப்படுகிறோம். சதைப்பற்றுள்ள சிறு கைகளில் கோலிகளை விளையாடும் பையன்களே, பொம்மைகளோடு விளையாடுகிற சிறு பெண் பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், கொஞ்சங்காலத்திலேயே உங்களுக்கு நரைமுடி உண்டாகி சரீரத்திலோ சுருக்கம் எழுந்து விடுகிறது.
There's something wrong here. This is not home. We're in the wrong place. That's why we say we are pilgrims and strangers. Something's happened.
இங்கு ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. ஏனென்றால் இது நிலையான கூடாரம் அல்ல. நாம் தவறான இடத்தில் இருக்கிறோம். அந்த காரணத்தினால்தான் நாம் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம் என்று நாம் கூறுகிறோம். ஏதோ காரியம் சம்பவித்துள்ளது.
A little lady said this morning in the room about how people laugh at her sometimes. I said, but sister dear, you're not of them people. We are different people.
இந்த காலையில் அறையில் இருந்த ஒரு சிறு பெண்மணி எப்படி அவளை பார்த்து ஜனங்கள் சில நேரத்தில் சிரிக்கிறார்கள் என்று கூறினாள். அதற்கு நானோ, அருமையான சகோதரியே, நீ அந்த ஜனங்களை சார்ந்தவர் அல்ல என்றேன். நாம் ஒரு வித்தியாசமான ஜனங்களாக இருக்கிறோம்.
My little girl said, Daddy, certain girls did certain things that they did. I said, but look, honey, they had these records of Elvis Presley. I said, I wouldn't want them in my house.
என்னுடைய சிறு பெண், அப்பா, என்னென்ன பெண் பிள்ளைகள் என்னென்ன குறிப்பிட்ட காரியங்களை அவர்கள் செய்தனர் என்று கூறினாள். அப்பொழுது நான், தேனே பார் என்றேன். அவர்கள் எல்விஸ் பிரஸ்லினுடைய இந்த ஒலித்தட்டுகளை வைத்திருந்தனர். ஆனால் நான் என்னுடைய வீட்டில் நான் அவர்களை வைக்க விரும்பவில்லை என்றேன்.
She said, but Daddy, they're nice little girls. I said, they may be. I have nothing to say against that. But there's one thing, we are different. We are different. Not as if we want to be different, but the spirit that's within us has come out of that. You're of another world.
Other couple, Appa. ஆனால் அந்த சிறு பெண் பிள்ளைகள் அருமையானவர்கள் என்று கூறினாள். அப்பொழுது நான், அவர்கள் அருமையானவர்களாக இருக்கலாம், நான் அதற்கு எதிராக ஒன்றையும் கூறுவதற்கில்லை. ஆனால் ஒரு காரியம் உண்டு, நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். நாம் வித்தியாசமாயிருக்கிறோம். நாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் நமக்குள் இருக்கிற ஆவி அதிலிருந்து வெளியே வந்துவிட்டது. நீ மற்றொரு உலகத்துக்குரியவராக இருக்கிறாய்
என்றேன். They don't wear any clothes. They're naked. And they pick up something that's rotten, got maggots in it, they eat it anyhow. Don't make any difference. See?
நான் ஆப்பிரிக்காவிற்கு செல்லும்போது என்னால் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளுக்கேற்ப சரிபடுத்திக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் எந்த ஆடைகளையுமே அணிகிறதில்லை. அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அழுகி போன ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து அதில் புழுக்கள் இருக்க அதை அவர்கள் புசிக்கிறார்கள். அது எந்த வித்தியாசத்தையும் அவர்களுக்கு உண்டு பண்ணுகிறதில்லை. பார்த்தீர்களா?
This is different. You know, one time we were all like that. But civilization has brought us and made us different. And conversion has doubled that by millions.
இதுவோ வித்தியாசமாய் உள்ளது. நாம் எல்லோருமே ஒரு காலத்தில் அந்த விதமாகத்தான் இருந்தோம். ஆனால் நாகரிகமோ நம்மை இப்படி கொண்டு வந்து நம்மை வித்தியாசமாக்கிவிட்டது. மதமாற்றமோ அதை லட்சம் மடங்கு இரட்டிப்பாக்கிவிட்டது.
We don't want the rotten things of the world no more. Christ has made us become Christians. Like civilization has made us become clean.
நாம் உலகத்தின் அழுகி போன காரியங்களை ஒருபோதும் விரும்புகிறதில்லை. நாகரிகம் நம்மை சுத்தமுள்ளவர்களாக மாற்றியிருப்பது போல கிறிஸ்து நம்மை கிறிஸ்தவர்களாக மாற்றியிருக்கிறார்.
And notice, not only that, but we profess that we're pilgrims and strangers. We're not of the world. Then you want nothing to do with the world. And those things has passed away.
கவனியுங்கள், அது மாத்திரமல்ல. ஆனால் நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆகையால் நீங்கள் உலகத்தோடு எந்த காரியத்தையும் செய்ய விரும்புகிறதில்லை. அந்த காரியங்கள் ஒழிந்து போய்விட்டன.
Now Israel was down in Egypt. They was Egyptians. Egyptians, it was a disgrace for an Egyptian to put his hands on a sheep. And Israel were sheep herders. And how it must have got Moses. After all the dignity of being an Egyptian cattle raisers.
இப்பொழுது இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்தனர். அவர்கள் எகிப்தியர்களாய் இருக்கவில்லை. ஒரு எகிப்தியன் தன்னுடைய கரங்களை ஒரு ஆட்டின் மேல் வைப்பது ஒரு அவமானமாயிருந்தது. இஸ்ரவேலர் ஆடு மேய்ப்பவர்களாயிருந்தனர். மொத்தத்தில் கால்நடைகளை வளர்ப்பவர்களே ஒரு எகிப்தியனுக்கு முழு அவமதிப்பாய் இருக்கும் போது அது மோசேக்கு எப்படி இருந்திருக்க வேண்டும்?
Did you notice what the Pharaoh had said to Joseph and so forth? It is an abomination. Said, your people are sheep herders. And even an Egyptian couldn't even put his hands on a sheep herder. He was a different people.
பார்வோன் யோசேப்பினிடத்தில் என்ன கூறியிருந்தான் என்று நீங்கள் கவனித்தீர்களா? அது ஒரு அருவறுப்பாய் இருக்கிறது. அவன், உம்முடைய ஜனங்கள் ஆடு மேய்ப்பவர்களாய் இருக்கிறார்கள் என்றான். ஒரு எகிப்தினால் கூட தன்னுடைய கரங்களை ஒரு ஆடு மேய்ப்பின் மேல் வைக்க முடியாது. அவன் ஒரு வித்தியாசமான ஜனமாய் இருந்தான்.
And that's why it is for the Christian today. When he's born again, it's not the filthy for him to associate where people are drinking and telling dirty jokes and women naked and every, it's filthiness.
இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் மீண்டும் பிறக்கும் போது அது அந்த விதமாகவே அவனோடு இருக்கிறது. ஜனங்கள் குடித்துக் கொண்டும் அசுத்தமான கேலி பேச்சு பேசிக்கொண்டும் பெண்கள் நிர்வாணமாயும் இருக்கும் இடத்தில் சவகாசம் செய்வது அவனுக்கு அசுத்தமாயிருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் அது அசுத்தமானதாக உள்ளது.
Oh, blessed be the Lord. We are pilgrims here. We're strangers here. The Spirit has been converted and we're looking for a city where women don't wear shorts. We're looking for a city where they don't have beer taverns. We're looking for a city where indwelleth righteousness. So we're pilgrims.
Oh, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இங்கே பரதேசிகளாய் இருக்கிறோம். நாம் இங்கே அந்நியர்களாய் இருக்கிறோம். ஆவியானது மாற்றப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகள் குட்டைக்கால் சட்டைகளை அறியாத ஒரு நகரத்துக்காகவே நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் மதுபான கடைகள் வைத்திராமல் இருக்கிற ஒரு நகரத்தையே நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். நீதி வாசமாக இருக்கும் ஒரு நகரத்தையே நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் பரதேசிகளாயிருக்கிறோம்.
Swept down into a bush and began to reveal himself to Moses first.
ஆகையால் தேவன் ஒரு பெரிய அக்கினி உருண்டையில் இறங்கி வந்து ஒரு ஒளிவட்டமாக ஒரு முட்டடிக்குள் வேகமாக இறங்கி வந்து முதலில் மோசேக்கு தம்மை வெளிப்படுத்த துவங்கினார்.
Moses said, you know how we had the lesson the other night? How that when Jesus was here on earth, he said, well, before Moses was, I am. That was Jesus in the burning bush, in the pillar of fire.
Amen.
It's Jesus today. The same.
மோசே கூறினார், அதாவது அன்றொரு இரவு நாம் அந்த பாடத்தை எப்படி பார்த்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இயேசுவானவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் மோசேக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று கூறினார். அது எரிகிற முச்சடியில் அக்கனி ஸ்தம்பத்தில் இருந்த இயேசுவாய் இருந்தது. அது இன்றைக்கும் மாறாத அதே இயேசுவாய் உள்ளது.
And he revealed himself in a pillar of fire. And Moses got the experience. He goes down into Egypt. He preaches the gospel, the good news, and signs and wonders follow him. You get it? Same thing today.
அவர் தம்மை ஒரு அக்கினி ஸ்தம்பத்தில் வெளிப்படுத்தினார். அப்பொழுது மோசே அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டான். அதன் பின்னரே அவன் எகிப்திற்கு செல்கிறான். அவன் சுவிசேஷத்தை நற்செய்தியை பிரசங்கிக்க அடையாளங்களும் அற்புதங்களும் அவனை பின்தொடர்ந்தன. உங்களுக்கு அது புரிகிறதா? அது இன்றைக்கும் அதே காரியமாகத்தான் உள்ளது.
Not only that, when the Hebrews come out, walked in the light, they was led by the same pillar of fire. And the Bible said that do not tempt God.
அது மாத்திரமல்ல, ஆனால் அந்த எபிரேயர்கள் வெளியே வந்து அந்த ஒளியில் நடந்தபோது அவர்கள் அதே அக்கினி சம்பத்தினால் வழிநடத்தப்பட்டனர். வேதமோ தேவனை பரீட்சித்து பார்க்க வேண்டாம் என்று கூறியுள்ளது.
Watch this, let me read it. While it is said today, if you hear his voice, harden not your heart, his voice speaking to your heart, as in the provocation, when they provoked him, listen, for some, when they had heard, did provoke.
இதை கவனியுங்கள், நான் அதை வாசிக்கட்டும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அவருடைய சத்தம் உங்களுடைய இதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அவரை கோபமூட்டினார்கள். கவனியுங்கள், கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்?
How many knows that the Israelites provoked God with their unbelief?
Amen.
They murmured, they completely. God walked right down there, and when he got out, the first thing they got in trouble. Here was this pillar of fire above them. I don't know whether they all saw it or not. At least Moses saw it.
இஸ்ரவேலர்கள் தங்களுடைய அவிசுவாசத்தினால் தேவனுக்கு கோபமூட்டினார்கள் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? அவர்கள் முற்றிலுமாய் முறுமுறுத்தனர். தேவன் அங்கே நடந்து சென்றார். அவர்கள் முறுமுறுத்த போது முதல் காரியம், அவர்கள் தொல்லைக்குள்ளானார்கள். இதோ இந்த அக்னிஸ்தம்பம் அவர்களுக்கு மேலே இருந்தது. அவர்கள் எல்லோரும் அதை கண்டார்களா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் மோசே அதை
கண்டான்.
அது அவர்களுக்கு மேலே இருந்தது. அவர்கள் அதை கவனித்தனர். அவர்கள் வந்தபோதோ, அதாவது அவர்கள் அதை கண்டார்களா என்றால், அவர்கள் அதை கண்டார்களா அல்லது இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. அது அவர்களுக்கு முன்பாக சென்றது. அது அங்கே இருந்தது என்று வேதம் கூறியுள்ளது.
It said the star went before the wise man. Nobody saw it but the wise man. It went over every observatory. They kept time to the stars. No one saw it but the wise man. It was for them to see it. And the wise man was who the star was sent for.
வேதம் வானசாஸ்திரிகளுக்கு முன்பாக நட்சத்திரம் சென்றது என்று கூறியுள்ளது. வானசாஸ்திரிகளை தவிர வேறு யாருமே அதை காணவில்லை. அது ஒவ்வொரு வானிலை ஆய்வுக்கூடத்தையும் கடந்து சென்றது. அவர்கள் அப்பொழுது நட்சத்திரங்களைக் கொண்டே நேரத்தை கணக்கிட்டு வந்தனர். ஆனாலும் வானசாஸ்திரிகளை தவிர வேறு எவருமே அதை காணவில்லை. அந்த நட்சத்திரம் அவர்கள் காண்பதற்காகவே இருந்தது. அந்த நட்சத்திரம் வானசாஸ்திரிகளுக்காகவே அனுப்பப்பட்டிருந்தது.
And the pillar of fire was sent to Moses, and Moses was sent to the children of Israel.
Amen.
And they're supposed to follow Moses. They could see Moses, and Moses saw the light.
Amen.
There they went. There they were leading.
அக்கினிஸ்தம்பம் மோசேக்கு அனுப்பப்பட்டது. மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பப்பட்டான். அவர்கள் மோசேயை பின்பற்ற வேண்டியவர்களாக இருந்தனர். அவர்களால் மோசேயை காண முடிந்தது. மோசே அந்த ஒளியை கண்டான். அவர்கள் அங்கு புறப்பட்டு
சென்றனர். They come to the Red Sea, and all the they've seen all those signs of miracles and things taking place while they were still down in the old land of Egypt. But when they got out there in their journey, just converted and brought out.
அவர்கள் வெளியே புறப்பட்டு சென்றபோது அவர்கள் சிவந்த சமுத்திரத்தண்டை வந்தனர். ஓஹோ, அவர்கள் பழைய எகிப்து தேசத்தில் இருந்தபோது அந்த எல்லா அற்புத அடையாளங்களையும் சம்பவித்த காரியங்களையும் ஒருபோதும் கண்டதே இல்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய பயணத்தில் வெளியே புறப்பட்ட போது மனமாற்றம் அடைந்து வெளியே கொண்டு வரப்பட்டனர்.
Then the first thing you know, they got in trouble. God loves to bring you in trouble. He loves to put trouble down and see what you'll do about it.
அதன் பின்னர் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், அவர்கள் தொல்லைக்குள்ளானார்கள். தேவன் உங்களை தொல்லையில் கொண்டு வர விரும்புகிறார். அவர் உங்களை தொல்லையில் வைத்து நீங்கள் அதை குறித்து என்ன செய்வீர்கள் என்று காணவே விரும்புகிறார்.
So he just stopped up the Red Sea, and the first thing you know, marched him right out into this place, and sent Pharaoh after him.
ஆகையால் அவர் சிவந்த சமுத்திரத்தண்டை நிறுத்தினார். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இந்த இடம் வரைக்கும் பவனி வர செய்து அதன் பின்னர் அவர்களுக்கு பின்னர் பார்வோனை அனுப்பினார்.
See how God likes to do it? He loves to display his power and love. He's God. And he just loves to show you who he is. Amen.
தேவன் எப்படி அதை செய்ய விரும்புகிறார் என்று பார்த்தீர்களா? அவர் தம்முடைய வல்லமையையும் அன்பையும் காண்பிக்க விரும்புகிறார். அவர் தேவனாயிருக்கிறார். அவர் யாராயிருக்கிறார் என்பதை உங்களுக்கு காண்பிக்க அவர் விரும்புகிறார். ஆமென்.
And the trouble of it is today, people say, oh, them days is past. No. How can God display himself?
Amen.
When you're taught such stuff as that. But God loves to manifest himself.
இன்றைக்கு அதை குறித்து சொல்ல என்னவெனில், ஜனங்களோ, ஓ, அந்த நாட்கள் கடந்து விட்டன என்று கூறுகிறார்கள். இல்லையே, நீங்கள் அதை போன்ற காரியத்தினால் கற்பிக்கப்பட்டிருக்கும் போது எப்படி தேவன் தம்மை காண்பிக்க முடியும்? ஆனால் தேவன் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார்.
Here come the children of Israel walking in the light. Moses going on before them. There they was, come on, this is the way. God's calling, we're going out. We're going to the promised land.
இதோ இஸ்ரவேல் புத்திரர் வெளிச்சத்தில் நடந்து வருகின்றனர். மோசே அவர்களுக்கு முன்னால் செல்கிறான். அங்கே அவர்கள் அவ்வாறு சென்று கொண்டே இருந்தனர். அப்பொழுது மோசே, வாருங்கள், இதுதான் வழி. தேவன் அழைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் வெளியே சென்று கொண்டிருக்கிறோம். நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூறினான்.
Oh, hallelujah. There they all were shouting and jumping and having a good time, you know. And the first thing you know, they looked back and said, oh, what's that dust? One of them climbed up on the hill and said, "Oh, alas, alas, it's Pharaoh's army."
ஹல்லேலூயா! இதோ அவர்கள் எல்லோரும் சத்தமிட்டுக் கொண்டும் குதித்துக் கொண்டும் ஒரு நல்ல நேரத்தை உடையவர்களாக இருந்தனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் பின்னோக்கி பார்த்து, "ஓ, அது என்ன தூசி?" என்று கேட்டனர். அப்பொழுது அவர்களில் ஒருவன் ஒரு மலையின் மேல் ஏறி அதை பார்த்து, "ஓ, ஓ, ஐயோ, ஐயோ, அது பார்வோனுடைய சேனை" என்றான்.
God said, "What you so scared about? Didn't you believe what I did down there? What you so worried about? Why you make me angry?"
அப்பொழுது தேவன், "நீங்கள் அதை குறித்து அவ்வளவாய் பயப்படுகிறது என்ன? நான் இங்கே என்ன செய்தேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? நீங்கள் அதை குறித்து அவ்வளவாய் கவலையுற்றிருக்கிறது என்ன? நீங்கள் ஏன் என்னை கோபப்படுத்துகிறீர்கள்?" என்று கேட்டார்.
When he got down there, Moses went out and interceded to God. God just opened up the Red Sea and they walked across. Closed the enemy, and that's the way God does it. Don't get scared. Don't get all excited. Don't be frustrated. You provoke God.
அவர்கள் அங்கே சென்றபோது மோசே போய் தேவனிடத்தில் பரிந்து பேசி வேண்டினான். அப்பொழுது தேவன் சிவந்த சமுத்திரத்தை திறந்தார். அவர்கள் அதை கால்நடையாய் கடக்க பின் வந்த சத்துருக்களையோ சமுத்திரம் மூடிக்கொண்டது. அந்த விதமாகத்தான் தேவன் அதை செய்கிறார். பயப்படாதீர்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள், கலக்கமடையாதீர்கள். நீங்கள் தேவனை கோபம் முட்டினீர்கள்.
Then what did he do? Look like, "Well, we had one big trial. Bless God, we got over. We won't have no more. We're on a road to the promised land." And he led them right out into the desert where there's no water. Could you imagine?
அப்பொழுது அவர் என்ன செய்தார்? நமக்கு ஒரு பெரிய சோதனை உண்டாயிருந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம், நாம் அதை கடந்து விட்டோம். நமக்கு இனிமேல் ஒன்றுமே உண்டாயிராது. நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் நம்முடைய பாதையில் இருக்கிறோம் என்பது போன்று காணப்பட்டது. அவர் அவர்களை தண்ணீரே இல்லாத வனாந்தரத்தினூடாக வழி நடத்தினார். உங்களால் அதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா?
God with his sanctified holy people led them right out in this trap, then got them out of that trap and led them right out here where there's no water when he could have took them some way where there was water.
தேவன் தம்முடைய பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்த ஜனங்களை இந்த கன்னிக்குள்ளாக வழிநடத்தி சென்று அதன் பின்னர் அவர்களை அந்த கன்னியிலிருந்து வெளியே கொண்டு வந்து தண்ணீரே இல்லாத வனாந்தரத்தினூடாக அவர்களை நடத்தினார். அவரால் தண்ணீர் இருந்த வேறேதோ ஒரு வழியாய் அவர்களை அழைத்து சென்றிருக்க முடியும்.
Well, he could have just made a river all the way along if he wanted to. He could have broke every mountain into joy, spurting water 50 feet in the air if he wanted to. Sure he could. But if he'd done that, it'd been too easy. Oh, blessed be the name of the Lord.
ஏன் அவர் வேண்டுமானால் வழிநெடுக ஒரு ஆற்றை அவரால் உண்டு பண்ணியிருக்க முடியும். அவர் விரும்பியிருந்தால் ஒவ்வொரு மலையையும் சந்தோஷத்திற்குள்ளாக அடித்து உடைத்து ஆகாயத்தில் 50 உயரத்திற்கு தண்ணீரை பீச்சி அடிக்க செய்திருக்க முடியும். நிச்சயமாகவே அவரால் அதை செய்ய முடியும். ஆனால் அவர் அதை அவ்வாறு செய்திருந்தால் அது மிகவும் லகுவானதாக இருந்திருக்கும். ஓஹோ, என்ன கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக!
The footprints of the righteous are ordered by the Lord. Yes, sir. What difference does it make?
சகோதரன் பிரணாம் அவர்களே, ஏன் தேவனதை நிகழ அனுமதித்தார்? ஏன் தேவனதை செய்தார்? தேவனதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்யட்டும். அப்படியே தொடர்ந்து செல்லுங்கள். அது தேவனுடைய வேலை. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஆமையா, அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது?
Lost all my money, brother Bram, but bless God anyhow. Amen. Oh, did this have the storm blow away my house? Bless God anyhow. The Lord give, the Lord take it away. Blessed be the name of the Lord. Amen. Let's keep walking on. It's all the glory of God. God knows what he's doing.
சகோதரன் பிரணாம், என்னுடைய எல்லா பணத்தையும் இழந்து விட்டேன் என்று கூறலாம். நல்லது, எப்படியாயிரும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓ, நான் இதை செய்தேன், இது சம்பவித்து விட்டது. புயல் என்னுடைய வீட்டை அடித்துக் கொண்டு போய்விட்டது என்று கூறலாம். எப்படி இருந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். அவை யாவும் தேவனுடைய மகிமைக்காகவே ஆகும். தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.
Some through the water, some through the flood, some through deep trials, but all through the blood.
சிலர் தண்ணீரினூடாக, சிலர் வெள்ளத்தினூடாக, சிலர் ஆழ்ந்த சோதனையினூடாக, ஆனால் எல்லோருமே ரத்தத்தினூடாகவே.
That's why he leads him. That's right. Oh, my, I feel like I could just stop and scream. That's why he leads his dear children.
அந்த விதமாகவே அவர் நம்மை வழிநடத்துகிறார். அது உண்மை. ஓஹோ, என்ன நான் நின்று கூச்சலிட வேண்டும் என்பது போன்று உணர்கிறேன். அந்த விதமாகவே அவர் தம்முடைய அருமையான பிள்ளைகளை வழிநடத்துகிறார்.
ஓ, கேன் யூ ஜஸ்ட் ஃபீல், ஐம் நாட் எ சைக்காலஜிஸ்ட், பட் கேன் யூ ஜஸ்ட் ஃபீல் தட் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் நவ பேதிங் ஓவர் தி பில்டிங். What if our eyes would come open and look what's standing around the sides of these walls, look down these aisles?
ஓ, உங்களால் அதை அப்படியே உணர முடிகிறதா? இப்பொழுது நான் ஒரு உளவியலாளர் அல்ல, ஆனால் இந்த கட்டடத்தில் இந்த அருமையான ஆவி அபிஷேகிப்பதை உங்களால் உணர முடிகிறதா? நம்முடைய கண்கள் இப்பொழுது அப்படியே திறக்கப்பட்டு இந்த சுவர்களை சுற்றிலும் மற்றும் மேலும் கீழும் உள்ள இந்த சபையின் நடைப்பிரகாரங்களிலும் என்ன நின்று கொண்டிருக்கிறது என்பதை நோக்கி பார்த்தால் எப்படி இருக்கும்? ஓ எலிசா, ஒரு நாள் காலை அந்த பையன் அவ்வளவு காண முடியாத குருடனைப் போல சீரியர்களோ அங்கே சுற்றி நிற்கிறதை பாரும் என்றான். அதற்கு எலிசா, ஆனால் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது அந்த பையனோ, நான் யாரையுமே காணவில்லையே என்றான். அப்பொழுது எலிசா, கர்த்தாவே, அந்த பையனுடைய கண்களை திறந்தருளும்
என்றான்.
அப்பொழுது அவனோ அந்த வயோதிக தீர்க்கதரிசியை நோக்கி பார்க்க, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அப்பொழுதே அவன் உறுதி
கொண்டான்.
அதன் பின்னர் எலிசா, நாம் போய் அவர்களை குருடாக்குவோம் என்று கூறினான். அவர்கள் காணும்படியாக அவ்வளவு பரிபூர்ணமான பார்வை உடையவர்களாயிருந்தனர், ஆனாலும் அவர்கள் எலிசாவிற்கு குருடாயிருந்தனர்.
Said, you all seeking Elijah? Said, yes, sir. Come on, I'm sure where he's at. That was him leading them. They didn't know it.
அப்பொழுது அவனோ, நீங்கள் எல்லோரும் எலிசாவை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் ஆமையா என்றனர். அப்பொழுது எலிசா, வாருங்கள், அவன் எங்கே இருக்கிறான் என்று நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்றான். அந்த எலிசாவே அவனாயிருந்தும் அவர்களை வழிநடத்திக் கொண்டு போனான், ஆனாலும் அவர்கள் அதை அறிந்திருக்கவில்லை.
That's why it is today. Christ is here. The Holy Ghost is here doing the same things that he's always done. And the world is blind to it. They don't know it.
அந்த விதமாகவே அது இன்றைக்கும் உள்ளது. கிறிஸ்து இங்கே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருந்து கொண்டு அவர் எப்பொழுதும் செய்துள்ள அதே காரியங்களையே அவர் செய்து கொண்டிருக்க உலகமோ அதற்கு குருடாக உள்ளது. அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள்.
Oh, I don't know about that. My pastor, oh, poor decrepit people. See what I mean? They're blind to it. They don't know it. God's the leading.
ஓ, அதை குறித்து எனக்கு தெரியாது, என்னுடைய போதகர் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஓ இழிவான தளர்வுற்ற ஜனங்களே, நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? அவர்களோ அதற்கு குருடாயிருக்கிறார்கள், அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். தேவன் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்.
Now they come up to the wilderness of sin. There was no water there. God just had it all provided. Oh, and they found a puddle of water. They said, this is it. And they couldn't even taste it. Oh, it was terrible.
இப்பொழுது அவர்கள் சீன் வனாந்தரத்தினூடாக வந்தபோது அங்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. தேவன் அதை அருளியிருந்தார். ஓ, அவர்கள் ஒரு நீர் தேங்கியிருந்த குட்டையை கண்டனர். அப்பொழுது அவர்களோ, இதில் தண்ணீர் உள்ளதே என்று கூறினார்கள். ஆனாலும் அவர்களால் அந்த தண்ணீரை சுவைத்து பார்க்க கூட முடியாமல் போயிற்று. ஓ, அது பயங்கரமாக இருந்தது.
என்ன
அது? 100% கந்தகத்தை பார்க்கிலும் மோசமாக இருந்தது. பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா, அதில் அழுகி போன முட்டைகளை போன்றவை இருந்தன. ஓ, என்ன அது பயங்கரமாக இருந்தது, அது விஷமாயிருந்தது. இப்பொழுது அதுவோ சீன் வனாந்திரம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே பல பேரிச்ச மரங்கள் வளர்ந்திருந்தன. அந்த ஊற்றண்டையிலே பேரிச்ச மரங்கள் வளர்ந்திருந்தன.
Then Moses said, God said, what are they provoking me for? Well, if I did that back there, can't I do something about this situation?
அப்பொழுது மோசே, அதாவது தேவன், ஏன் அவர்கள் இப்படி செய்கிறார்கள், ஏன் அவர்கள் இப்படி செய்கிறார்கள், அவர்கள் எதற்காக என்னை கோபமூட்டிக் கொண்டிருக்கிறார்கள், நான் அங்கே முன்னே செய்திருந்தால் இந்த சூழ்நிலை குறித்து ஏதோ காரியத்தை என்னால் செய்ய முடியாதா என்று கேட்டார்.
If he got you out of one six fell, can he get you out of another one? He got you out of one trouble, can he get you out of another one?
அவர் உங்களை ஒரு சுகவீனத்திலிருந்து குணமாக்கி இருந்தால் அவரால் உங்களை மற்றொன்றிலிருந்தும் குணமாக்க முடியவல்லவா? அவர் உங்களை ஒரு தொலையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருந்தால் அவரால் உங்களை மற்றொன்றிலிருந்தும் வெளியே கொண்டு வர முடியும் அல்லவா?
Bless God, if he got me out of sin, he could take me out of the grave. He's God. What difference does it make?
தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருப்பாரேயானால் அவரால் என்னை கலரையிலிருந்தும் வெளியே கொண்டு வர முடியும். அவர் தேவனாக இருக்கிறார். அது வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதா? அவர் மேல் உங்கள் கண்களை வைத்து அப்படியே தொடர்ந்து செல்லுங்கள்.
So if I close the Red Sea behind and drown them Egyptians, can I do something about this water? What do you make me angry about? Oh, your unbelief. You provoke me to anger because of unbelief.
மேலும் நான் சிவந்த சமுத்திரத்தை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியருக்கு மூடச் செய்து அவர்களை மூழ்கடித்திருப்பேனேயானால் இந்த தண்ணீரை குறித்ததற்கு ஏதோ ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும் அல்லவா? இதை குறித்து எதற்காக என்னை கோபப்படுத்துகிறீர்கள்? ஓ, உங்களுடைய அவிசுவாசம் ஆகிற்று. உங்களுடைய அவிசுவாசத்தின் காரணத்தினாலே நீங்கள் எனக்கு கோபம் முட்டுகிறீர்கள் என்று கூறினார்.
Now the word here is you sin. Provoked, made, the reason they did it, they disbelieved. They never went out and got the shooting craps now and things like that. They never run around with somebody else's wife and went out and told lies. That wasn't what they were doing. But that's not sin to begin with.
இப்பொழுது sin என்ற வார்த்தை இங்கே உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. கோபம் முட்டினார்கள். அவர்கள் அதை செய்ததற்கு காரணம் அவர்கள் அவிசுவாசித்தனர். அவர்கள் ஒருபோதும் வெளியே போய் பகடைக்காய்களை உருட்டி சூதாட்டம் விளையாடவில்லை. அதுபோன்ற காரியங்களை செய்யவே இல்லை. அவர்கள் ஒருபோதும் யாரோ ஒருவருடைய மனைவியோடு ஓட்டம் பிடிக்கவில்லை. வெளியே போய் பொய் சொல்லவில்லை. அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் துவக்கத்தில் அது பாவமாயிருக்கவில்லை.
Living in adultery is not sin. Smoking, chewing, drinking, gambling, cursing, swearing, so forth, that's not sin. That's the attributes of unbelief. You do that because you're an unbeliever. If you are a believer, you don't do that.
விபச்சாரத்தில் வாழ்வது பாவம் அல்ல. புகைப்பிடித்தல், புகையிலேயே மெல்லுதல், மது அருந்துதல், சூதாடுதல், சபித்தல், சத்தியமண்ணுதல் போன்றவை பாவமாயிருக்கவில்லை. அது அவிசுவாசத்தின் தன்மைகளாகும். நீங்கள் ஒரு அவிசுவாசியாக இருக்கின்ற காரணத்தால் அதை செய்கிறீர்கள். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் நீங்கள் அதை செய்யவே மாட்டீர்கள்.
That's the reason she said, he that heareth my words and believeth on him that sent me has everlasting life. Not says he believes, but really believes. There it is. That takes all your initial evidence away. See? There you are.
அந்த காரணத்தினால்தான் இயேசு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார். அவன் விசுவாசிக்கிறான் என்று கூறுவதல்ல, ஆனால் உண்மையாகவே விசுவாசிக்கிறவனுக்கு அங்குதான் காரியமே உள்ளது. அது உங்களுடைய எல்லா துவக்க அத்தாட்சியையும் எடுத்து போட்டு விடுகிறது. புரிகிறதா? இப்பொழுது அங்குதான் காரியம்.
Not he that heareth my words and shouts. Not he that heareth my words and speaks with tongues. Not he that heareth my words and has blood in his hand or in his face or whatever more.
என் வசனத்தை கேட்டு சத்தமிடுகிறவன் என்றல்ல, என் வசனத்தை கேட்டு அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் என்றல்ல, என் வசனத்தை கேட்டு தன்னுடைய கரத்திலோ அல்லது தன்னுடைய முகத்திலோ ரத்தத்தை உடையவனாய் இருக்கிறான் என்றல்ல, அல்லது இன்னும் வேறென்னவோ உடையவனாய் இருப்பவன் அல்ல. அதுவல்ல அது.
He that heareth my words and believeth on him that sent me has eternal life and shall never come to the judgment but pass from death to life.
என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி
ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான்.
பாவம் என்றால் என்ன? அவிசுவாசம். சிறிய ஏதோ ஒரு காரியம் உருவாகும் போது நேராக வேதத்திற்கு சென்று அது உண்மையா அல்லது இல்லையா என்று கண்டறிவதற்கு பதிலாக, ஓ, நீங்களோ, நான் இல்லை, பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து அப்படியே போகிறீர்கள், நான் இருப்பதைப் போன்றே ஒரு பிரஸ்பிடேரியனாக தொடர்ந்து இருப்பேன், பாருங்கள் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் குருட்டுத்தனமாக அப்படியே தொடர்ந்து போய் தேவனை கோபம் மூட்டுகிறீர்கள்.
When God does anything, he expects the nation to grab it. But instead of that, I don't know about that, see. He expects the people to get it.
தேவன் ஏதாவது காரியத்தை செய்கிற போது அவர் அந்த தேசம் அதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு தெரியும், நீங்களோ எனக்கு அதை குறித்து தெரியாது என்று கூறுகிறீர்கள். பார்த்தீர்களா? ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளும்படிக்கு அவர் எதிர்பார்க்கிறார்.
If you're concerned, just sit down with the scripture, go through it and search it back and forth and see if it happened, if it's predicted to come to pass and so forth, then you'll get it. Amen.
நீங்கள் போதுமான அக்கறை கொண்டவர்களாக இருந்து வேதாகமத்தோடு அமர்ந்து ஆராய்ந்து பார்த்தால் நலமாயிருக்கும். வேதாகமத்தினூடாக சென்று அதை முன்னும் பின்னுமாக ஆராய்ந்து பார்த்து அது சம்பவித்துள்ளதா, அது நிறைவேறும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளதா என்று பார்க்க வேண்டும். அப்பொழுதே நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். ஆமேன்.
Now, notice, what it is today, if you hear his voice, harden not your heart. as in the provocation when God was provoked with him, you see.
இப்பொழுது கவனியுங்கள், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அவர்களால் தேவன் கோபமூட்டப்பட்ட போது நீங்கள் பாருங்கள்,
For some, when they had heard the gospel Moses preached, did provoke, howbeit not all that came out of Egypt by Moses.
கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா?
How many knows how many people saved out of that original bunch that come out? How many? Two is right. How many knows their names? That's right, Caleb and Joshua. The only two out of 2 million something.
அங்கிருந்து வெளியே வந்த அந்த அசலான கூட்டத்திலிருந்து எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? எத்தனை பேர்? சரியாக 2 பேர். அவர்களுடைய பெயர்களை எத்தனை பேர் அறிவீர்கள்? அது சரியே. 20 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களாக இருந்து காலேப் மற்றும் யோசுவா என்ற 2 பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டனர்.
Listen to this. But he, 17th verse now. But with whom he was grieved 40 years. Because of unbelief. Was it not with them that had sinned, disbelieved?
இதற்கு செவிகொடுங்கள். மேலும் அவர் இப்பொழுது 17 வசனம். மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? அவிசுவாசத்தின் காரணத்தால் பாவம் செய்தவர்களை அல்லவா?
Take the dictionary and find out what sin means. Take the Bible dictionary. It's unbelief. Unbelief is sin. He that believeth not is condemned already, St. John 4. Condemned already.
அகராதி எடுத்துக்கொண்டு பாவம் என்பது எதை பொருட்படுத்துகிறது என்பதை கண்டறியுங்கள். வேதாகம அகராதி எடுத்துக் கொள்ளுங்கள், அது அவிசுவாசமாய் உள்ளது. அவிசுவாசம் என்பது பாவமாய் உள்ளது. விசுவாசியாதவனோ ஏற்கனவே ஆக்கிரமிப்புக்குட்பட்டாயிற்று. பரிசுத்த யோவான் 4 பாருங்கள், ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று.
Whose carcasses fell in the wilderness? And to whom swear he that they should not enter into his rest?
அவர்களுடைய சபங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?
Your disbelieving. Oh, how I never get to my chapter, but look, that's what's the matter with this nation today. Signs and wonders has crossed through this nation. What do they do? Continually turn their back on him. And he said, I'll swear that I'll not let them enter into the land they started to.
உங்களுடைய அவிசுவாசமாகிற்றே. ஓ, எப்படி நான் இன்னும் என் அதிகாரத்தின் பொருளை கூறி முடிக்கவே இல்லை. ஆனால் பாருங்கள், அதுதான் இன்றைக்கு இந்த தேசத்தோடு உள்ள காரியமாக உள்ளது. அடையாளங்களும் அற்புதங்களும் இந்த தேசத்திலூடாக கடந்து சென்றுள்ளன. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தொடர்ந்து அதன் பேரில் தங்களுடைய முதுகை காண்பித்தனர். அப்பொழுது அவர்கள் செல்ல துவங்கின தேசத்திற்குள் நான் அவர்களை பிரவேசிக்க அனுமதிக்க மாட்டேன் என்று நான் ஆணையிடுவேன்
என்றார். இன்றைக்கு
இந்த பெரிய சபைகளோடு உள்ள காரியம் என்ன? அவர்களுடைய அவிசுவாசத்தினால் தேவனுக்கு கோபமூட்டியுள்ளனர். அல்லேலூயா. அவர் இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார்.
He tried to give the gospel to them and they hardened their hearts. They caught themselves and they made little denominations and we believe this and nothing else and God couldn't move in. Where are they at today? Sitting on a sideline.
அவர் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அளிக்க முயற்சித்தார். அவர்களோ தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தினார்கள். அவர்கள் தங்களுக்கு சமய கோட்பாட்டு முறைகளை உண்டாக்கிக் கொண்டு, அவர்கள் சிறு ஸ்தாபனங்களை உண்டாக்கிக் கொண்டு, நாங்கள் இதைத்தான் விசுவாசிக்கிறோம், மற்றபடி வேற எதையும் அல்ல என்கிறார்கள். தேவனால் அதற்குள் வர முடியவில்லை. இன்றைக்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஒரு பக்கமாக ஓரம்
கட்டியுள்ளனர்.
தேவனுடைய சிறிய விசுவாசமுள்ள குழுவானது அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. அவர் அவர்களை சோதனைக்குட்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவனிடத்திற்கு வருகிற ஒவ்வொரு புத்திரனும் முதலில் சோதித்தறியப்பட்டு பரீட்சிக்கப்பட வேண்டும். பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளையாயிருக்க வேண்டும்.
You're an illegitimate child and not a child of God.
முதலில் சிறு காரியம் சம்பவிக்க அதற்கு ஓ எப்படியாயும் அது ஒன்றுமே இல்லை என்று கூறினால் அப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிராமல் வேசி பிள்ளையாயிருக்கிறீர்கள்.
For a child of God is the seed of Abraham. Who calls those things that were not as though they were. God said so and just keeps moving on. Amen. No matter what says or anything different, they keep moving on anyhow. God said so.
ஏனென்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆபிரகாமை வித்தாயிருக்கிறான். அவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து தேவன் அவனுமாய் கூறினார் என்று கூறி அப்படியே தொடர்ந்து முன் செல்கிறான். ஆமேன். என்ன கூறினாலும் அல்லது எந்த காரியம் வித்தியாசமானாலும் கவலைப்படாமல் அவர்கள் எப்படியும் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருக்கிறார்கள். தேவன் அவனுமாய் கூறினார் என்பார்கள்.
25 years he waited for that baby. No matter how contrary it was, and he separated himself from them unbelievers.
Amen.
So he could
believe.
Amen. Oh my, I feel religious.
ஆபிரகாம் அது எவ்வளவு முரண்பாடாய் இருந்த போதிலும் கவலைப்படாமல் அந்த குழந்தைக்காக அவன் 25 வருடங்கள் காத்திருந்தான். அவன் அவ்விசுவாசிகளிடத்திலிருந்து தன்னை வேறுபிரித்துக் கொண்டான். ஆமேன். ஆகையால் அவனால் விசுவாசிக்க முடிந்தது. ஓ என்னே, நான் பக்தி பரவசம் அடைகிறேன்.
Think of it. You've got to separate yourself from that dogma of the world. Ah, them days of miracles is past. There's no such a thing as that. That's fanaticism. Separate yourself.
அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஆ, அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன. அதை போன்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. அது மதபரித்தனம் என்ற அந்த உலகத்தின் கோட்பாட்டிலிருந்து நீங்கள் உங்களை வேறுபிரித்துக் கொள்ள வேண்டும். உங்களை வேறுபிரித்துக் கொள்ளுங்கள்.
The Bible said, "Come out from among them and be ye separated, saith the Lord, and I will receive you." How wonderful.
வேதம் அப்படியானால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைத்துள்ளது. எவ்வளவு அற்புதம்.
I will receive you after you separate yourself. You shall be my children, I'll be your God. Separate yourself. Don't yoke yourself up with unbelievers. That's right.
நீங்கள் உங்களை பிரித்துக் கொண்ட பிறகு நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், அப்பொழுது நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். உங்களை வேறுபிரித்துக் கொள்ளுங்கள், உங்களை அவ்விசுவாசிகளோடு பிணைத்துக் கொள்ளாதீர்கள். அது உண்மை.
Young man getting married, married some girl that don't believe, or some young girl marrying a boy that don't believe. Should do that.
ஒரு வாலிபன் திருமணம் செய்து கொள்ளும் போது வார்த்தையை விசுவாசிக்காத ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொள்கிறான், அல்லது ஒரு வாலிப பெண் வார்த்தையை விசுவாசிக்காத ஒரு பையனை விவாகம் செய்கிறாள். நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம்.
No care how cute he is and how cute she is and what those big eyes she's got, they'll all fade out one of these days, but brother, your soul will live forever. Be careful what you're doing.
அவன் எவ்வளவு அழகா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அல்லது அவள் எவ்வளவு அழகா இருந்தாலும் அவள் என்னதான் பெரிய கண்களை கொண்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவைகள் இந்நாட்களில் ஒன்றில் அவை யாவும் மங்கி மறைந்து போகும். ஆனால் சகோதரனே, உங்களுடைய ஆத்மா என்றைக்கும் ஜீவிக்கப் போகிறது. எனவே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள்.
She ain't a real believer, him a real believer. Don't you yoke yourself up like that. Stay away from such. It'll cause you trouble down the road.
அவள் ஒரு உண்மையான விசுவாசியா இல்லை என்றால், அல்லது அவன் ஒரு உண்மையான விசுவாசியா இல்லை என்றால், நீங்கள் அந்த விதமாக உங்களை பிணைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விலகியிருங்கள். அது உங்களுடைய பாதையில் உங்களுக்கு தொல்லையை உண்டாக்க காரணமாகிவிடும்.
Now, listen. 70th verse. But whom he was, he grieved 40 years. Was it not with them that had sinned, whose carcasses fell in the wilderness, to whom he sware that they should not enter into the rest?
இப்பொழுது கவனியுங்கள். 17th வசனம். மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சபங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?
They started out, but they seen the miracles, but they never did get to the promised land. Just a selected number of two into the promised land.
அவர்கள் வெளியே புறப்பட துவங்கினர், ஆனால் அவர்களோ அற்புதங்களை கண்டனர். ஆயினும் அவர்கள் ஒருபோதும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சென்றடையவே இல்லை. வெறுமென தெரிந்தெடுக்கப்பட்ட எண்ணிக்கையாக 2 நபர் மட்டுமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசித்தனர்.
Now what's Paul doing? He's speaking to the Christians now. Don't you let this same gospel that was preached back yonder in signs and wonders and the pillar of fire let him.
இப்பொழுது பவுல் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவன் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் முன்னர் பிரசங்கிக்கப்பட்ட இந்த அதே சுவிசேஷத்தை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். அப்பொழுது அவர்களை அக்கினி ஸ்தம்பம்
வழிநடத்தினது.
இந்த காரியங்கள் மீண்டும் சம்பவிக்கிற பொழுது நீங்கள் அவிசுவாசத்தினால் சந்தேகமாய் வழியருகே விழுந்து போகாதீர்கள். ஏனென்றால் அவர்களுடைய சபங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே என்று கிறிஸ்தவர்களிடத்தில் இப்பொழுது பேசிக்
கொண்டிருக்கிறான். Watch close. But to them that live not, so we see that they should not enter in because of unbelief.
இப்பொழுது நாம் துரிதமாக பார்த்துக் கொண்டே வருகிறோம். கூர்ந்து கவனியுங்கள். கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம்.
He calls it sin once, calls it unbelief the next time. Unbelief is sin. They entered not because of their unbelief.
அவனதை ஒருமுறை பாவம் என்று அழைக்கிறான், அவனதை அடுத்த முறை அவிசுவாசம் என்று அழைக்கிறான். அவிசுவாசமே பாவமாகும். அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்கவில்லை.
They seen that prophet Moses. They seen what he done. Seen what he said. It was truth every time. Moved right on the truth. This pillar of fire would appear before them. They watched it. They seen it.
அவர்கள் அந்த தீர்க்கதரிசி மோசேயை கண்டிருந்தனர். அவன் என்ன செய்திருந்தார் என்பதை அவர்கள் கண்டனர். அவன் என்ன கூறினார் என்பதையும் கண்டிருந்தனர். அது உண்மையானதாயும் ஒவ்வொரு முறையும் சத்தியத்தின் பேரிலேயே செயல்பட்டது. இந்த அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக பிரசன்னமானது. அவர்கள் அதை கவனித்து பார்த்தனர். அவர்கள் அதை
கண்டிருந்தனர். To this new dispensation by Jesus Christ.
பவுல் தான் கொண்டிருந்த அந்த அனுபவத்தை பின்னர் இங்கே கூற முயற்சித்துக் கொண்டிருந்தான். புரிகிறதா? அந்த அனுபவத்தை விவரித்து கூற முயற்சித்து அவனதை பழைய ஏற்பாட்டில் இருந்து மாதிரியாக எடுத்து காட்டினான். அவன் இப்பொழுது நாம் ஒரு புதிய காரியத்திற்குள் இயேசு கிறிஸ்துவினால் இந்த புதிய யுகத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம்.
Old times the Lord appeared to him by the prophets, but now he's by his son Jesus. See? And he began to type the experiences and show them what was taking place, how the signs and wonders and everything, what's wrong.
பழைய ஏற்பாட்டு காலங்களில் கர்த்தர் அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக பிரசன்னமானார். ஆனால் இப்பொழுதோ அவர் தம்முடைய குமாரன் இயேசு மூலமாய் பிரசன்னமாகிறார் என்றான். புரிகிறதா? அவன் அந்த அனுபவங்களை மாதிரியாக எடுத்து கூற துவங்கி என்ன சம்பவித்துக் கொண்டிருந்தது என்பதை, எப்படி அடையாளங்களும் அற்புதங்களும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியமும் இருந்தன என்பதையும், என்ன எழுதப்பட்டிருந்தது என்பதையும் அவர்களுக்கு காண்பித்தான்.
Now I said, they entered not because of their unbelief. They did not believe.
இப்பொழுது அவன் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவர்கள் பிரவேசிக்கவில்லை என்றான். அவர்கள் விசுவாசிக்கவில்லை.
But now, we remove into a dispensation and don't you harden your heart. Don't you act like they did in the days of provocation when they provoked God. How they do it? Not believing immorally. Let me grind this down to you.
ஆனால் இப்பொழுது நாம் ஒரு யுகத்திற்குள்ளாக முன்னோக்கி செல்கிறோம். எனவே உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அந்நாட்களில் கோபமூட்டுதலில் அவர்கள் தேவனை கோபமூட்டின போது நடந்து கொண்டது போல நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் அதை எப்படி செய்தனர்? ஒழுக்கக்கேடான ஜீவியத்தின் மூலமாக அல்ல. நான் அதை உங்கள் மனதில் பதிய செய்யட்டும்.
You say, Brother Branham, I go to church. That's all right. I never lied in my life. That's fine. I never stole. I never done this, that, or the other. That's very fine. That's all good. But that still isn't sin.
நீங்களோ, சகோதரன் பிரணாம், நான் சபைக்கு செல்கிறேன் என்று கூறலாம். அதெல்லாம் சரிதான். நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் பொய்யுரைத்ததில்லை என்று கூறலாம். அது அருமையானதுதான். நான் ஒருபோதும் திருடினதில்லை. நான் ஒருபோதும் இதை, அதை அல்லது மற்றதை செய்ததில்லை என்று கூறலாம். அது மிகவும் அருமையானதுதான். அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் அது பாவமாயிருக்கவில்லை.
The sin is when God shows himself and you disbelieve it. You won't listen to it. Oh, you say, my church don't teach that. As long as the Bible teaches it and God proves it, that's the thing.
பாவம் என்பதோ தேவன் தம்மை காண்பிக்கிற போது நீங்கள் அதை அவிசுவாசித்து நீங்கள் அதற்கு செவி கொடுக்காமல் இருப்பதே ஆகும். நீங்கள் ஓ, என்னுடைய சபை அதை போதிக்கிறதில்லை என்று கூறலாம். வேதம் அதை போதிக்கிற வரையில் தேவன் அதை நிரூபிக்கிறார். எனவே அதுதான் முக்கிய காரியமாகும்.
Now, watch just a moment. Now we're going to start now on something real, real deep. Now, put your conscience in your vest pocket till you get outside. Now watch real close.
இப்பொழுது அப்படியே ஒரு வினாடி கவனியுங்கள். இப்பொழுது நாம் உண்மையான ஏதோ ஒரு காரியத்தின் மேல் உண்மையாகவே ஆழமான ஒன்றின் பேரில் துவங்கப் போகிறோம். எனவே நீங்கள் உங்களுடைய மனகவனத்தை வெளியே சிதறவிடாமல் கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள்.
Let us therefore fear lest a promise being left us to enter into his/her personal pronouns now. What? Any of you should seem to come short of it.
ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க அவருடைய அவளுடைய இப்பொழுது தனிப்பட்ட பிரதிப்பெயர்கள் என்ன? உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம்.
Now Paul's trying to tell them in the previous chapter about all these things, but now he's trying to tell them what it is.
இப்பொழுது பவுல் இந்த எல்லா காரியங்களை குறித்தும் முந்தின அதிகாரத்தில் அவர்களுக்கு கூற முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் அது என்ன என்பதை அவர்களுக்கு கூற முயற்சித்துக்
கொண்டிருக்கிறான்.
ஓ, நமக்கு நேரம் உள்ளதா? ஒரு கால் நாம் இன்றிரவு வரை காத்திருப்பது மேலாகும். நேரமோ தாமதமாய்கொண்டே போகிறது. நாம் ஜெப ஆராதனையை நடத்தப் போகிறோம். ஒருகால் நாம் அதை இன்றிரவு மேலாக புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இது உண்மையாகவே முழுவதும் ஊட்டச்சத்துக்களால், ஆவிக்குரிய ஊட்டச்சத்துக்களால் நிறைந்துள்ளது. ஏராளமான காரியங்களை கூற வேண்டும். நான் இன்று பிற்பகல் மிகுந்த பணியில் சற்றேனும் ஓய்வின்றி உள்ளேன்.
Let us therefore fear less a promise. Now, do they have a promise for the promised land? Down in Egypt? And when God came down to make this promise a reality, why? God told Abraham hundreds and hundreds of years before that he's going to do it. It was scriptural.
நாம் வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இப்பொழுது அவர்கள் எகிப்தில் இருந்தபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கான ஒரு வாக்குத்தத்தை பெற்றிருந்தார்களா? இந்த வாக்குத்தத்தை ஒரு மெய்மையாக்கவே தேவன் இறங்கி வந்தார். ஏன்? தேவன் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னரே அதை செய்யப்போவதாக ஆபிரகாமிடத்தில் கூறியிருந்தார். அது வேத பிரகாரமானதாயிருந்தது.
Joseph said, "Don't you move my bones from here until you go to that promised land and bury me up there with the rest of my fathers, because you know the resurrection was coming when Jesus rose from the dead, because you know what Job said."
யோசேப், நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்ல புறப்படும் வரையில் இங்கிருந்து என்னுடைய எலும்புகளை எடுக்க வேண்டாம், அங்கே கொண்டு போய் என் பிதாக்களோடு அடக்கம் பண்ணுங்கள் என்றான். யோபு என்ன கூறியிருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்த காரணத்தால் இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும் போது உயிர்த்தெழுதல் உண்டாக போகிறது என்பதையும் அவன் அறிந்திருந்தான்.
See, each one of them prophets know just what the other prophet had said and know that their spirit was the same and they was watching.
புரிகிறதா? ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் மற்ற தீர்க்கதரிசி என்ன கூறியிருந்தான் என்பதை அறிந்திருந்தான். அவர்களுடைய ஆவி ஒரே விதமாக இருந்ததையும் அறிந்திருந்தனர். எனவே அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர்.
Oh, brother. Well, that ought to shake us out of our worldly condition. They had their eyes not on what people were saying, but what them prophets said. Each one of them was watching.
ஓ சகோதரனே, ஓ, அது நம்முடைய உலக பிரகாரமான நிலைமையை நம்மிடத்திலிருந்து உலுக்கி எடுக்க வேண்டியதாயிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய கண்களை ஜனங்கள் என்ன கூறிக்கொண்டிருந்தனர் என்பதன் பேரில் வைத்து பார்க்காமல் தீர்க்கதரிசிகள் என்ன கூறியிருந்தனர் என்பதன் பேரில் வைத்து கவனித்திருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர்.
Abraham said, "Bury me right here where Job was buried." Said, "Sarah, I'm going to buy a piece of ground. We're going to be buried right here."
ஆபிரகாம், யோபு அடக்கமண்ணப்பட்ட அந்த இடத்தில் என்னை அடக்கம் பண்ணுங்கள் என்றான். மேலும் அவன், சாராளே, நான் ஒரு துண்டு நிலத்தை வாங்கப் போகிறேன், நாம் சரியாக அங்கேயே அடக்கம் பண்ணப்பட போகிறோம் என்றான்.
Isaac was a prophet after his daddy said, "Listen, don't you bury me anywhere else, not down here in Egypt, but you take me right back in the promised land. You bury me right here."
தன்னுடைய தந்தைக்கு பிறகு ஈசாக்கு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன், கவனியுங்கள், என்னை இங்கே எகிப்தில் உள்ள எந்த இடத்திலும் அடக்கம் பண்ணாதீர்கள், ஆனால் நீங்கள் என்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், நீங்கள் என்னை அங்கே அடக்கம் பண்ணுங்கள் என்று கூறினான்.
Jacob died down a promised land, but said to his son, who was a prophet, said, you know, one night the angel touched me on the side, and I've limped ever since. Come put your hand.
Jacob, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் முன்னரே மரித்தான். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்த தன்னுடைய மகனிடத்தில் இவ்வாறு கூறினான். அவன், உனக்கு தெரியுமா, ஒரு இரவு தூதன் என்னை தொடைச்சந்திலே தொட்டார். அது முதற்கொண்டு நான் நொண்டி நடந்து வருகிறேன். நீயோ வந்து உன்னுடைய கரத்தை அங்கே வை என்றார்.
Oh mercy, my prophet son, I'm old and I'm blind, but put your holy hand, be the prophet yourself, lay it on the place where the angel had his hand, and swear to the God of heaven that you'll not bury me down here.
Oh, இரக்கம், என் மகனாகிய தீர்க்கதரிசியே, நான் வயோதிகனும் குருடனுமாயிருக்கிறேன். ஆனால் நீயோ ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறபடியால் தூதனானவர் தம்முடைய கரத்தினால் என்னை தொட்ட அந்த இடத்தில் உன்னுடைய பரிசுத்தமான கரத்தை வைத்து நீ என்னை இங்கு அடக்க பண்ண மாட்டாய் என்று பரலோகத்தின் தேவன் பேரில் ஆணையிடு என்று
கூறினான்.
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே வார்த்தையின் ஆவிக்குரிய பிரகாரமான வழிபாட்டை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? ஏன் அவர்களில் பாதி பேர், கிட்டத்தட்ட 90%, அவன் என்ன பேசிக் கொண்டிருந்தான் என்பதை அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான்.
Put your prophet hands on this place where the angel laid his hand. I was once a big stout man, a robust coward. But he touched me, and since then I've been a limping man, but I've been a prince ever since I limped. Ever since I changed my way of walking, I've been a prince.
தூதனானவர் தம்முடைய கரத்தை வைத்த இந்த இடத்தில் தீர்க்கதரிசியாகி நீ உன்னுடைய கரங்களை வை என்றார். நான் ஒரு காலத்தில் ஒரு பெரிய தடித்த மனிதனாய் ஒரு சூதுபாதற்ற கோழையாய் இருந்தேன். ஆனால் அவர் என்னை தொட்டார். அது முதற்கொண்டு நான் ஒரு நொண்டி நடக்கிற மனிதனாய் இருந்து வருகிறேன். ஆனால் நான் நொண்டி நடக்க துவங்கினது முதற்கொண்டு ஒரு இளவரசனாய் இருந்து வருகிறேன். என்னுடைய நடையின் முறையை நான் மாற்றினது முதற்கொண்டு நான் ஒரு இளவரசனாய் இருந்து
வருகிறேன். There's where it was at. Certainly.
ஆம், உன்னுடைய கரத்தை இங்கே வை, நீ என்னை இங்கே அடக்க பண்ண மாட்டாய் என்று பரலோகத்தின் தேவனை கொண்டு ஆணையிடு என்றான். ஏன் அவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை எவரும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் யோசேப்பு அறிந்திருந்தான். எனவே யாக்கோபு என்னை இங்கிருந்து கொண்டு சென்று அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் என்னை அடக்கம் பண்ணு என்றான். அங்கேதான் அது இருந்தது நிச்சயமாக.
When Joseph died years later, he said, "Don't you bury me down here. But you look at my bones when you pass by, because someday you're going out of here. And when you go, take my bones with you."
அதன் பின்னர் பல வருடங்கள் கழித்து யோசேப்பு மரித்தபோது, அவனோ மரிப்பதற்கு முன்பே, நீங்கள் என்னை இங்கு அடக்கம் பண்ணாதீர்கள், நீங்கள் எகிப்திலிருந்து கடந்து செல்லும் போது என்னுடைய எலும்புகளை நோக்கி பார்ப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் என்றோ ஒரு நாளில் இங்கிருந்து போகப் போகிறீர்கள். நீங்கள் போகும்போது என்னுடைய எலும்புகளை உங்களோடு கொண்டு செல்லுங்கள் என்று கூறினான்.
There you are. Let the world say what they want to and do what they want to do. Blessed be the name of the Lord. Keep me in Christ if I'm called anything, a fanatic or a holy ruler. Someday he's coming. And those that are in Christ will God bring with him when he comes.
அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. உலகம் என்ன கூற விரும்புகிறதோ அதை கூறட்டும். உலகம் என்ன செய்ய விரும்புகிறதோ அதை செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. நான் ஒரு மதவெறியன் அல்லது பரிசுத்த பொருளை என்று எப்படி அழைக்கப்பட்டாலும் கிறிஸ்துவுக்குள் என்னை காத்துக் கொள்வேனாக. என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தேவன் அவரோடு கொண்டு வருவார்.
It's all a spiritual revealed truth laying right there, and it takes a spiritual mind to catch it. Rest on that through the day. Think of it. Even if you do without your dinner, think of it.
அவை யாவும் ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமாகவே அங்கே உள்ளது. எனவே அதை புரிந்து கொள்ள ஒரு ஆவிக்குரிய சிந்தை தேவைப்படுகிறது. நாள் முழுவதும் அதன் பேரில் இழைப்பாருங்கள். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய இரவு உணவை புசிக்கவில்லை என்றாலும் அதை குறித்து
சிந்தியுங்கள்.
இன்றிரவு நமக்கு உண்டாயிருக்கிற அவருடைய இளைப்பாறுதலுக்குள் நாம் சென்று இன்றிரவு இந்த வாக்குத்தத்தம் என்னவாய் உள்ளது என்று பார்ப்போம். இன்றைக்கு இந்த காரியம் என்னவாய் உள்ளது? தேவனதை இங்கே வேதாகமத்தில் கூறாமல் இருந்து, அதை நிரூபிக்காமல் இருந்து, அது இப்பொழுது இங்கே உள்ளது என்று நான் கூறினால் அப்பொழுது நான் ஒரு கள்ளத்திற்கு தரிசியாயிருக்கிறேன். அது முற்றிலும் சரியே. ஆனால் அதுவோ இங்கு உள்ளதே.
What is this rest? He said, now let us fear lest a promise being left us to enter in just like they did.
இந்த இளைப்பாறுதல் என்னவாய் உள்ளது? அவன் கூறினான், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தம் நமக்கு உண்டாயிருக்க, அவர்கள் செய்தது போல, அதாவது அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம்.
And it's got to be the same promise. It's got to be the same rest. It's got to be the same God. It's got to be the same sign. It's got to be the same thing. Well, let us stress now, what is it? May the Lord grant it to us tonight while we bow our heads.
அது அதே வாக்குத்தமாய் இருக்க வேண்டும். அது அதே இளைப்பாறுதலாய் இருக்க வேண்டும். அது அதே தேவனாய் இருக்க வேண்டும். அது அதே அடையாளங்களாய் இருக்க வேண்டும். அது அதே காரியமாய் இருக்க வேண்டும். ஆனால் நாம் இளைப்பாறுவோமாக. இப்பொழுது அது என்னவாயிருக்கிறது? கர்த்தரதை இன்றிரவு நமக்கு அருள்வாராக. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
Blessed Lord, only eternity will reveal the great things that we now share together. Little as many who are ordained to condemnation, as thou hast said in the book of Jude, that man of old, foreordained to condemnation, would take the grace of our God and turn it into lasciviousness.
ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தாவே, நித்திய மாத்திரமே நாங்கள் இப்பொழுது ஒன்று சேர்ந்து பகிர்ந்து கொள்கிற மகத்தான காரியங்களை வெளிப்படுத்தும். அநேகர் ஆக்கிரை தீர்ப்புக்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். யூதா புத்தகத்திலோ நீர் கூறியிருப்பது போல நமது தேவனுடைய கிருபையை காமவிகாரத்துக்கு எதுவாக புரட்டி சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கிரைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது.
Turn it into a money-making scheme. Having a great big church and the most in Sunday school. Taking the grace of God and turn it into lasciviousness.
இன்றைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அநேகர் தேவனுடைய கிருபையை ஒரு பணம் சம்பாதிக்கும் திட்டத்துக்குள்ளாக புரட்டி மிகப்பெரிய ஒரு சபையையும் பெரும்பாலும் ஞாயிறு வேதப்பாட பள்ளியையும் உடையவர்களாய் தேவனுடைய கிருபையை காமவிகாரத்துக்கு எதுவாக புரட்டுகிறார்கள்.
And the world's blind, they're going like blind pigs. They don't understand. Oh, God, open to us understanding. Let our understanding not be like the children of this world. For thou hast said in thy word that the children of this world are wiser than the children of the light.
உலகமோ குருடாய், குருடான பந்திகளைப் போல போய்க் கொண்டிருக்கிறது. அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஓ தேவரே, எங்களுடைய புரிந்து கொள்ளுதலை பெற்றுக் கொள்ளும்படி எங்களுடைய மனதை திறந்தருளும். எங்களுடைய புரிந்து கொள்ளுதல் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளைப் போன்றதாக இல்லாமல் இருப்பதாக. ஏனென்றால் நீர் உம்முடைய வார்த்தையில் இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறீர்.
In the beginning it was so. The children of Cain become great master scientists. They become great educators. They become workers of material.
ஆதியில் அவன்னமாயிருந்தது. காயினின் புத்திரர்கள் மிகப்பெரிய புத்தியுள்ள விஞ்ஞானிகளானார்கள். அவர்கள் பெரிய கல்வியாளர்களானார்கள். அவர்கள் மூலப்பொருட்களின் தொழிலாளர்களானார்கள்.
They went on progressing, very religious, but was condemned and drowned in the judgment, and their carcasses floated on the water and their souls went to hell.
அவர்கள் செழித்தோங்கி மிகவும் பக்தி உள்ளவர்களானார்கள். ஆனாலும் ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டு நியாய தீர்ப்பில் அமிழ்ந்து அழிந்து போயினர். அவர்களுடைய பிரேதங்கள் தண்ணீரில் மிதந்தன. அவர்களுடைய ஆத்மாக்களோ நரகத்திற்கு
சென்றன.
இயேசுவானவர் மரித்தபோது அவர் சென்று அவர்களிடத்தில் பேசினார். வேதமோ அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில் தேவ நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் என்று உரைக்கிறது.
And God, as he stood on earth, he said, as it was in the days of Noah, so will it be in the coming of the Son of Man.
தேவன் அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்றார்.
But we notice the lineage then of Seth, humble man. Real man of God, not knowing too much of the things of the world, caring nothing for the things of the world,
But I laid aside every weight and to believe God and become prophets and great man in the kingdom.
ஆனால் நாம் கவனித்து பார்ப்போமேயானால் சேத்தினுடைய வம்ச வரலாற்றில் தாழ்மையான மனிதர்களும் உண்மையான தேவனுடைய மனிதர்களும் தோன்றி உலகத்தின் காரியங்களை குறித்து அதிகம் அறிந்திராமல் உலகத்தின் காரியங்களுக்காக எந்த கவலையும் கொள்ளாமல் பாரமான யாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு தேவனை விசுவாசித்து தீர்க்கதரிசிகளாகி தேவனுடைய ராஜ்யத்தில் மகத்தான மனிதர்களாயினர்.
While the other religious world laughed at them, made fun of them, but the hour came when the floods and judgment came.
மற்றவர்களோ உலகில் உள்ள மத சம்பந்தமான மற்றவர்களோ அவர்களை பார்த்து நகைத்து அவர்களை பரிகசித்தனர். ஆனால் நேரம் வந்தபோதோ ஜலப்பிரவாகமும் நியாய தீர்ப்பும் உண்டானது.
So was it in the coming of Jesus Christ, how they laughed and made fun of him while they had their own religions and their great churches, but they made fun of the morning star and they laughed at him.
அது அவ்வண்ணமாகவே இயேசு கிறிஸ்துவின் வருகையிலும் இருந்தது. எப்படியாய் அவர்கள் நகைத்து அவரை குறித்து பரிகாசம் செய்தனர். அவர்கள் தங்களுடைய சொந்த பக்தி மார்க்கங்களையும் தங்களுடைய பெரிய சபைகளையுமே உடையவர்களாய் இருந்தனர். ஆனால் அவர்கள் அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை குறித்து பரிகசித்து அவர்கள் அவரை எள்ளி நகையாடினர்.
But yet they entered into judgment, and when they flee and went into the Jerusalem, there they eat their own children from starvation, and their blood run out the street gates when they burnt the city and the temple, and their souls went into hell.
ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் நியாயத்திற்புக்குள் பிரவேசித்தனர். அவர்கள் எருசலேமுக்குள் ஓடிச் சென்று தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே பட்டினியின் காரணமாக புசித்தனர். அவர்கள் அந்த நகரத்தையும் தேவாலயத்தையும் சுற்றடித்த போது அவர்களுடைய ரத்தம் வீதியிலே ஓடியது. அவர்களுடைய ஆத்மாக்களோ நரகத்திற்கு
சென்றனர்.
கர்த்தாவே, நாங்கள் இங்கே மூன்றாவதாக மீண்டும் ஆயிருக்கிறோம். இதுவோ ஜீவனின் நேரமாயுள்ளது. மூன்று என்பது ஜீவனின் எண்ணாய் உள்ளது. நாங்கள் இங்கே ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்காகவே ஆயத்தமாயிருக்கிறோம்.
Scientist world, the churches today sitting full of skeptic believers, tens of thousands with their names on the book, yes, millions, and would laugh at the gospel and say that they're uneducated, they don't know.
சபையானது இந்த மகத்தான விஞ்ஞான உலகத்தில் முன்னோக்கி செல்கிறது. சபைகளோ இன்றைக்கு சந்தேகப்படுகின்ற விசுவாசிகளால் முழுவதுமாய் நிறைந்துள்ளது. ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய பெயர் சபை புத்தகத்தில் இருப்பதால் ஆம், கோடிக்கணக்கானவர்கள் அவர்கள் கல்வியறி பெற்றவர்கள், அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கூறி சுவிசேஷத்தை குறித்து கேலியாக நகைக்கிறார்கள்.
Maybe that's so, Lord, but what we lack in education you make up in grace by sending your angel of light, by manifesting his power, confirming the word to those who are poor and illiterate as we.
கர்த்தாவே, அது அவண்ணமாய் இருக்கலாம், ஆனால் நாங்கள் கல்வியில் குறைவுள்ளவர்களாயிருக்கிறோம். நீரோ எங்களை கிருபையில் சரி செய்து உருவாக்குகிறீர். உம்முடைய தூதனின் ஒளியை அனுப்புவதன் மூலம், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதன் மூலம் எங்களை போன்ற ஏழ்மையும் படிப்பறியாதவர்களுக்கும் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறீர்.
But we love you for this because it's the grace of God that has did it. And we know that we were born and we're not lovely at all. We're very unlovely.
ஆனால் நாங்களோ இதற்காகவும் நேசிக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய கிருபையே இதை செய்துள்ளது. நாங்கள் மீண்டும் பிறந்துள்ளோம் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் கவர்ச்சி வாய்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் மிகவும் கவர்ச்சியற்றவர்களாகவே இருக்கிறோம்.
But thou through grace reached down thy merciful hand and has opened our eyes as Jesus prayed for us, as Elijah did for Gehazi, as he looked to see around him.
ஆனால் நீரோ கிருபையினூடாக உம்முடைய இரக்கமுள்ள கரத்தை கொண்டு இயேசுவானவர் எங்களுக்காக ஜெபித்தது போன்று எலியா கேயாசிக்கு செய்தது போல அப்பொழுதோ அவன் சுற்றிலும் நோக்கி பார்த்தான், அதுபோல நீர் எங்களுடைய கண்களை திறந்திருக்கிறீர்.
Today our eyes are open and we see the things of God and know we're moving at the end time when the Gentile people's days are about finished and he'll take a people for his name. Let us be included there, Lord. Humbly we beg. We pray that you'll grant it.
இன்றைக்கோ எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுள்ளன. நாங்கள் தேவனுடைய காரியங்களை காண்கிறோம். நாங்கள் முடிவின் நேரத்தில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவோம். புறஜாதியாரின் நாட்கள் கிட்டத்தட்ட முடிவடைகின்ற போது அவரோ தம்முடைய நாமத்திற்காக தெரிந்து கொண்ட ஒரு ஜனத்தை எடுத்துக் கொள்வார். கர்த்தாவே, நாங்களும் அங்கே சேர்க்கப்படுவோமாக என்று நாங்கள் தாழ்மையாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நீர் அதை அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Bless us Bless this little audience this morning. They're made up of all different types of religions and beliefs. But lay them aside today, God, and may they look straight towards Calvary.
எங்களை ஆசீர்வதியும் இந்த காலையில் இந்த சிறு கூட்டத்தினரை ஆசீர்வதியும். அவர்கள் பல்வேறுபட்ட எல்லா விதமான மார்க்கங்களையும் நம்பிக்கைகளையும் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவரே. ஆனால் அவைகளை இன்றைக்கு ஒருபுறம் தள்ளி வைப்பார்களாக. அவர்கள் நேராக கல்வாரியை நோக்கி பார்த்து,
Say God mold me and make me. I'm like the prophet said that he went out into the potter's house that he might be broke up and remolded. Mold us and make us after the fashion that God would have us.
தேவரே, என்னை வனையும் என்னை உருவாக்கும். நான் களிமண்ணை போல் இருக்கிறேன் என்று கூறுவார்களாக. தீர்க்கதரிசியோ தான் குயவனுடைய வீட்டுக்கு சென்றதையும், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் உடைந்து போன போது அவன் திரும்ப வேறு பண்டமாக வணைந்ததையும் அவன் கூறினான். தேவன் எங்களை வைத்திருக்க விரும்புகிற அமைப்பு முறைக்கேற்ப எங்களை வனையும் எங்களை உருவாக்கும்.
No matter if we have to be the floor mat at the house of the Lord, I'd rather be the doormat than to dwell in tents with the wicked in granite, Lord.
கர்த்தருடைய வீட்டில் நாங்கள் மிதியடியாய் இருக்க வேண்டியிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். கர்த்தாவே அதை அருளும்.
Just bless us now and keep us humble. Let our hearts be open, our minds clear to the things of God. For we ask it in Christ's name.
இப்பொழுதே எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் தாழ்மையாய் இருக்கும்படிக்கு காத்துக்கொள்ளும். தேவனுடைய காரியங்களுக்கு எங்களுடைய இதயங்கள் திறக்கப்பட்டு எங்களுடைய சிந்தைகள் தெளிவாயிருப்பதாக. ஏனென்றால் நாங்கள் இதை கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
With our heads bowed, I wonder if someone would want to be remembered in a word of prayer for your salvation of your soul. Would you raise your hand? This is a sinner.
நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பிற்காக எவரேனும் ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா என்று நான் வியப்புறுகிறேன். ஒரு பாவியாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா?
God bless you, young fella. Someone else, God bless you back there, sir. God bless you, lady.
தேவன் வாலிபனவராகி உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? ஐயா, அங்கே பின்னால் உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Someone else like to be remembered in prayer just now for your soul. God bless you, sir, with your hand up. And God bless you and you here. Wonderful. Would there be another? And just before closing, I feel it be. God bless you back there, sir, in the back.
உங்களுடைய ஆத்மாவிற்காக இப்பொழுது ஜபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று வேறு யாரேனும் விரும்புகின்றீர்களா? ஐயா, உங்களுடைய கரத்தை உயர்த்திருப்பதால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே உள்ள உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அற்புதம். முடிப்பதற்கு முன்பாக வேறு யாரேனும் இருக்கின்றீர்களா? யாராவது இருப்பார்கள் என்றே நான் உணர்கிறேன். ஐயா, அங்கே மிகவும் பின்னால் உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக.
Say, now look, I want to ask you something. I don't want you to think at all because it's this little tabernacle. I don't want you to think it's because it's this people.
இப்பொழுது பாருங்கள், நான் உங்களை ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். இதுவோ இந்த சிறிய கூடாரத்தில் உள்ள காரணத்தால் நான் கூறுகிறேன் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. இது இந்த ஜனங்களிடத்தில் உள்ள காரணத்தால் நான் கூறுகிறேன் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை.
And merciful God, don't think it's called that the angel of the Lord had his picture taken with me and that to do that. Oh God, if I felt that way, then brother, I need to be at the altar instead of asking you.
இரக்கமுள்ள தேவன், இது கர்த்தருடைய தூதன் தம்முடைய புகைப்படத்தை என்னோடு எடுத்துக்கொண்ட காரணத்தால் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அதை செய்ய அதை குறித்த ஏதோ ஒரு காரியம் உண்டு. ஓ தேவனே, நான் அந்த விதமாக உணர்ந்தால் அப்போது சகோதரனே, உங்களிடத்தில் ஒன்றை கேட்பதற்கு பதிலாக நான் அதை திருத்திக் கொள்ள வேண்டும்.
But I'm only saying this. I'm only saying this by the scripture that you'll see that this is the truth.
ஆனால் நான் இதை மாத்திரம் கூறிக்கொண்டிருக்கிறேன். இது சத்தியம் என்று நீங்கள் காணும்படியாக நான் இதை வேத வாக்கியத்தின் மூலமே கூறிக்கொண்டிருக்கிறேன்.
If I said it, and that's all there was to it, went on like any other preacher or something other, or any other, well then it would be different. But you see, the thing God comes right back around and proves that it's the truth.
நான் அதை கூறியிருந்தால் மற்றெந்த பிரசங்கியை போல அல்லது வேறு யாரையும் போல அல்லது மற்ற எவரையும் போல கூறியிருந்தால் அப்பொழுது அது வித்தியாசமாயிருக்கும். ஆனால் நீங்கள் அந்த காரியத்தை புரிந்து கொள்கிறீர்கள். எனவே தேவன் அதற்கு பின்னே வந்து அது சத்தியமாக இருக்கிறது என்று நிரூபிக்கிறார். புரிகிறதா?
That's what makes it real is God proving it. And then not only that, but his word says that he'll do it. Here he is doing it.
அதுவே அதனை உண்மையாக்குகிறது. தேவன் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் அது மாத்திரமல்ல, ஆனால் அவர் அதை செய்வார் என்று அவருடைய வார்த்தை கூறுகிறது. இங்கேயோ அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார்.
Now if you're not in the right, your heart's not right with God, would you just raise your hand? Say, pray for me. All right, right where you are,
About 8 or 10 hands has been up wanting mercy for their soul.
இப்பொழுது நீங்கள் சரியில்லை என்றால், உங்களுடைய இருதயம் தேவனோடு சரியா இல்லை என்றால், நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 8 அல்லது 10 கரங்கள் தங்களுடைய ஆத்மாவிற்காக இரக்கம் தேவை என கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள்.
While you have your heads bowed, now you pray. Remember, you're the one to repent. I'm only asking for you that God will be merciful.
நீங்கள் உங்களுடைய தலைகளை வணங்கியிருக்கையில் இப்பொழுது நீங்களே ஜெபியுங்கள். நினைவிருக்கட்டும், நீங்கள்தான் மனம் திரும்ப வேண்டும். தேவன் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்.
But that's the altar. God has brought you to a place in your mind. That's the altar. We believe in coming to the altar, sure. But that doesn't, it's all right. But your real altar is where God's met you. And he's met you right where you're sitting. Amen. That's your altar.
ஆனால் இது பீடமாய் உள்ளது. தேவன் உங்களுடைய சிந்தையில் உங்களுக்கு ஒரு இடத்தை கொண்டு வந்துள்ளார். அதுவே பீடமாய் உள்ளது. பீடத்தண்டை வருவதில் நாங்கள் நிச்சயமாகவே நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஆனால் அதை செய்கிறதோ சரிதான். ஆனால் தேவன் உங்களை சந்தித்துள்ள இடமே உங்களுடைய உண்மையான பீடமாய் உள்ளது. நீங்கள் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அங்கேயே அவர் உங்களை சந்தித்துள்ளார். அதுவே உங்களுடைய பீடமாய் உள்ளது.
Now say, God, be merciful to me, a sinner. And from this day on, if you'll help me, I'll live for you. I'll serve you. I don't care what anyone said. I'm stepping out this morning.
இப்பொழுது, தேவனே, ஒரு பாவியாகிய நடத்தில் இரக்கமாயிரும். இந்நாளிலிருந்து நீர் எனக்கு உதவி செய்வீரேயானால், அப்பொழுது நான் உமக்காக ஜீவிப்பேன். நான் உம்மையே சேவிப்பேன். எவர் என்ன கூறினாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. நான் இந்த காலையில் அதை கடந்து வந்து கொண்டிருக்கிறேன்.
I'm praying right here, and you take this whole sassy spirit away from me. You take this temper away from me. I know I can't act like that and be right with God.
நீர் இந்த பழைய மரியாதையற்ற ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று நான் இங்கிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீர் இந்த கோபத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். நான் அந்த விதமாக நடந்து கொண்டு அதே சமயத்தில் தேவனோடு சரியா இருக்க முடியாது என்பதை நான் அறிவேன்.
And I got hatred in my heart. I'm jealous. I got malice. I got this, that. Take it out, God. I don't want to be like that.
நான் என் இருதயத்தில் பெரும் வெறுப்பு கொண்டுள்ளேன். நான் பொறாமை கொண்டுள்ளேன். நான் துர்க்குணம் கொண்டுள்ளேன். நான் இதையும் அதையும் கொண்டவனாய் இருக்கிறேன். தேவனே, அதை எடுத்து போடும். நான் அந்த விதமாக இருக்க விரும்பவில்லை.
Make me sweet and humble and meek. Make me gentle. Make me such a person I can win others to you. Let me do something for you to show appreciations in my life. That's the prayer you pray now while we pray together.
என்னை இனிமையானவனாகவும் தாழ்மை உள்ளவனாகவும் சாந்தமுள்ளவனாகவும் உருவாக்கும். என்னை கனிவுள்ளவனாக உருவாக்கும். நான் உமக்கு மற்றவர்களை ஆயத்தம் செய்யக்கூடிய ஒரு நபராக என்னை உருவாக்கும். என் ஜீவியத்தில் உள்ள பாராட்டுதல்களை காண்பிக்கும்படிக்கு நான் உமக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்யட்டும் என்று கூறுங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கையில் இப்பொழுது அந்த ஜெபத்தையே நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
Heavenly Father, they're yours. They're the fruits of the message this morning. They raise their hands. Something made them do that.
பரலோக பிதாவே, அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த காலை செய்தியின் கனிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கரத்தை உயர்த்தினர். ஏதோ ஒன்று அவர்கள் அதை செய்யும்படி செய்தது.
They defied the laws of gravitation when they raised their hands. There was a spirit in them that made a decision. They raised up their hands that they accepted the creator who made them.
அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தினபோது அவர்கள் புவியீர்ப்பு விசையின் பிரமாணங்களை மீறினர். அவர்களுக்குள்ளிருந்த ஒரு ஆவியே இந்த ஒரு தீர்மானத்தை செய்தது. அவர்கள் தங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை ஏற்றுக்கொண்டனர் என்று அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தினர்.
Now, Heavenly Father, I pray that you will bless them and give to them eternal life right now. There's nothing I could do. Call them around the altar, put them in an extra room, doing all the work it takes you to do it, Lord.
இப்பொழுதும் பரலோக பிதாவே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இப்பொழுதே அவர்களுக்கு நித்திய ஜீவனை அருள வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். என்னால் செய்ய முடிந்ததோ வேறொன்றுமில்லை. அவர்களை பீடத்தை சுற்றிலுமாய் வரும்படி அழைத்து அவர்களை கூடுதலான அறையில் அமர வைத்து மற்ற எல்லா வேலைகளையும் செய்கிறேன். கர்த்தாவே, நித்திய ஜீவனை தர நீரே தேவைப்படுகிறீர்.
We can't do no more than preach the word. You said faith cometh by hearing, hearing of the word of God.
நாங்கள் வார்த்தையை பிரசங்கிக்க முடிந்ததை தவிர வேறொன்றையும் செய்ய முடியாது. நீரோ விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று கூறினீர்.
Now we preach the word and they've raised their hands that they believed it. Now give them everlasting life because you promised you'd do it.
இப்பொழுதோ நாங்கள் வார்த்தையை பிரசங்கித்துள்ளோம். அவர்களோ அதை விசுவாசித்துள்ளோம் என்று அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். இப்பொழுதே நீர் அவர்களுக்கு நித்திய ஜீவனை தாரும். ஏனென்றால் நீர் அதை அளிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறீர்.
If they were sincere in raising their hands, they'll go out of this building this morning a sweet, meek, humble Christian, because you promised it and your words cannot fail. I ask it in Jesus Christ's name. Amen.
அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்திருப்பதில் உத்தமமாயிருந்தால், அவர்கள் இந்த காலையில் ஒரு இனிமையான, சாந்தமான, தாழ்மையான கிறிஸ்தவராக இந்த கட்டடத்தை விட்டு வெளியே செல்வார்களாக. ஏனென்றால் நீரே அதை வாக்கு பண்ணியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் தவறிப்போக முடியாது. நான் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன்.
ஆமேன்.
யோவான் இறங்கி வர கண்ட அந்த பிரகாசமான நகரத்திற்காகவே இப்பொழுது நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், காத்திருந்து வாஞ்சிக்கிறேன். அந்த பிரகாசமான நகரத்தில் இப்பொழுது ஆராதியுங்கள். முத்துக்களினாலான அந்த வெள்ளை நகரத்தில் எனக்கு ஒரு வாசஸ்தலமும் ஒரு சுரமண்டலமும் ஒரு கிரீடமும் உண்டு. யோவான் இறங்கி வர கண்ட பிரகாசமான நகரத்திற்காகவே இப்பொழுது நான் காத்துக்
கொண்டிருக்கிறேன்,
காத்திருந்து வாஞ்சிக்கிறேன்.
The message is over now. This is worship. We don't come to church just to hear a message. We come to worship. Just forget the person next to you. Just worship him.
நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? இப்பொழுது செய்தியானது முடிந்துவிட்டது. இது ஆராதிப்பதாய் உள்ளது. நாம் வெறுமன ஒரு செய்தியை கேட்க சபைக்கு வருகிறதில்லை, நாம் ஆராதிக்கவே வருகிறோம். உங்களுக்கு அடுத்தபடியாக அமர்ந்துள்ள நபரை குறித்து மறந்துவிடுங்கள், அப்படியே அவரை ஆராதியுங்கள்.
Oh, how beautiful, how wonderful. Just tell him in your, you don't have to tell him loud. Just tell him in your heart, I love you, Lord. Forgive me my sins. Oh, my.
Oh, எவ்வளவு அழகாய் உள்ளது, எவ்வளவு அற்புதமானது. அப்படியே அவரிடத்தில் கூறுங்கள். நீங்கள் அவரிடத்தில் சத்தமாக கூற வேண்டியதில்லை. அப்படியே உங்களுடைய இருதயத்திலிருந்து, கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன், என்னுடைய பாவத்தை எனக்கு மன்னியும் என்று அவரிடத்தில் சொல்லுங்கள். ஓ
என்னே,
முத்துக்களினாலான வெள்ளை நகரத்தில் எனக்கு ஒரு வாசஸ்தலமும் ஒரு சுரமண்டலமும் ஒரு கிரீடமும் உண்டு. யோவான் இறங்கி வர கண்ட அந்த வெள்ளை நகரத்திற்காகவே இப்பொழுது நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், காத்திருந்து
வாஞ்சிக்கிறேன்.
Father God, receive us. We are waiting as we're listening at the word. Longing our hearts thirst after thee like the hart panteth for the water brook. Our soul thirsts after thee, O God.
எங்கள் பிதாவாகிய தேவனே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் வார்த்தையை கேட்டுக்கொண்டு வாஞ்சித்துக் கொண்டு இருக்கிற காரணத்தால் நாங்கள் அந்த நகரத்திற்காகவே காத்துக் கொண்டிருக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எங்களுடைய இருதயங்கள் உண்மையில் தாகமாயிருக்கின்றன. ஓஹோ தேவனே, எங்களுடைய ஆத்துமாக்கள் உண்மையில் தாகமாயிருக்கின்றன.
Longing and waiting. Waiting that hour that when Jesus shall come. Waiting to the time that we'll be summoned to the sky. Not to stand before the judge in judgment, it's done past. We're dead to the things of the world, and entered into Christ. And he took our judgment.
வாஞ்சித்து காத்திருக்கிறோம். அந்த நேரத்திற்கு, அதாவது இயேசு வரும்போது, ஆகாயத்தில் சந்திக்க நாங்கள் அழைக்கப்படவிருக்கும் அந்த நேரத்திற்கே காத்திருக்கிறோம். நியாயத்தீர்ப்பில் நியாயாதிபதி முன்பாக நிற்பதற்கு அல்ல, அது முடிந்துவிட்டது. நாங்கள் உலகத்தின் காரியங்களுக்கு மறித்தவர்களாயிருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். அவர் எங்களுடைய நியாய தீர்ப்பை எடுத்துக் கொண்டார்.
He is our attorney now at the seat of justice. Our blessed attorney, that on our confession he pleads our case till we know that we're unworthy.
அவர் இப்பொழுது நியாயஸ்தானத்தில் உள்ள எங்களுடைய வழக்கறிஞராக இருக்கிறார். எங்களுடைய அறிக்கையின் பேரிலான எங்களுடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட நாங்கள் அபாத்திரர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும் அளவிற்கு அவர் எங்களுடைய வழக்கை குறித்து வழக்காடுகிறார்.
As the dear old sister this morning said in her testimony, putting in her pennies, since I come here, I learned that it's not my holiness, it's God's holiness.
ஒரு அருமையான வயோதிக சகோதரி இந்த காலையில் தன்னுடைய சாட்சியில் கூறி தன்னுடைய காசுகளை காணிக்கை பெட்டியில் போட்டது போல, அதாவது அவர், இது என்னுடைய பரிசுத்தம் அல்ல, இது தேவனுடைய பரிசுத்தமாக இருக்கிறது என்பதை நான் இங்கு வந்தது முதற்கொண்டு கற்றுக்கொண்டேன் என்று கூறினார்.
Truly, Lord, we teach the people there's nothing good in man, not one thing. What is man that thou art mindful of him? But it's the grace of God that's appeared to us. And we trust only in his merits, not in our own.
உண்மையாகவே மனிதனுக்குள் நன்மையான எந்த ஒரு காரியமும் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை என்று கர்த்தாவே நாங்கள் ஜனங்களுக்கு போதிக்கிறோம். மனுஷனை நீ நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம், ஆனால் அதுவோ தேவனுடைய கிருபை எங்களுக்கு பிரசன்னமானதாயிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தகுதியின் பேரில் அல்ல, இதற்கு பாத்திரமாக்கின அவருடைய நற்பண்புகளில் மாத்திரமே நம்பிக்கை கொண்டுள்ளோம்.
And we worship thee, most holy God, for thy goodness to include us in thy great kingdom and in our great plans.
உம்முடைய மகத்தான ராஜ்யத்தில், உம்முடைய மகத்தான திட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளும்படியான உம்முடைய நன்மைக்காக மகாபரிசுத்த தேவனாகி உம்மை ஆராதிக்கிறோம்.
We receive thee into our hearts by faith and by grace. We believe that you give it to us for the glory of God, for the service of God.
நாங்கள் விசுவாசத்தினால் உம்மை எங்களுடைய இருதயங்களில் ஏற்றுக்கொள்கிறோம். கிருபையினால் நீர் இதை தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய பணிக்காக அளித்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
Now Lord, heal the sick as they come up to be prayed for this morning. Give to them that joy that they long to be well. Let them know that this little light affliction was put upon them is just a little testing time. God knows all about it. He did it to see what we'd do about it.
இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த காலையில் ஜெபிக்கப்படுவதற்காக வந்துள்ள வியாதியஸ்தரை குணப்படுத்தும், அவர்களுக்கு சந்தோஷத்தை தாரும், அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். இந்த சிறிய லேசான இன்னல் வெறுமன ஒரு சிறிய சோதனை நேரத்தில் அவர்கள் மேல் வைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. தேவனோ அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இதை குறித்து நாங்கள் என்ன செய்வோம் என்பதை காணும்படிக்கு அவர் அதை செய்துள்ளார்.
How God, may they step right out there and claim that finished work. May they not provoke you by be running here and there and in and out. Well, I don't know this, that.
தேவனே, அவர்கள் அங்கிருந்து அடியெடுத்து வைத்து அந்த முடிவு பெற்ற கிரியையை உரிமை கோருவார்களாக. அவர்கள் இங்கும் அங்கும் ஓடி உள்ளும் வெளியே போய் எனக்கு இதை அதை தெரியாது என்று கூறுவதன் மூலம் உம்மை கோபமூட்டாதிருப்பார்களாக.
Lord, may they take a straight stand. Say, Lord, you are the one who saved me. You are the one who did these things for me. I believe you. And I'm trusting you today. And I pray that you'll grant this to the people in Christ's name. Amen.
கர்த்தாவே, அவர்கள் ஒரு நேர்மையான பின்னிடா உறுதியான தீர்மானத்தை எடுத்து, கர்த்தாவே, நீரே என்னை ரட்சித்தீர், நீரே எனக்காக இந்த காரியங்களை செய்தீர், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் இன்றைக்கும் உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுவார்களாக. நீர் இதை கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜனங்களுக்கு அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமேன்.